இந்த காலையில் மீண்டுமாக இக்கூடாரத்திற்கு திரும்பி வந்தது மிகவும் நன்றாக இருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான காலை வணக்கம். நம்முடைய கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நம் எல்லாருக்கும் இன்று ஒரு மகத்தான நாளாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இக்காலையில் கற்பிக்கத்தக்கதாய் ஒரு பாடம் என்னிடத்தில் இருக்கின்றது. நான் நேரடியாக இந்த பாடத்திற்கு செல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இது மிகவும் முக்கியமான செய்தி என்று நான் நினைக்கிறேன். ஜனங்கள் களைத்து சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் அதிக நேரம் இருக்க வேண்டியிருக்கும். அதிலும் அநேகர் நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் நேரடியாக பாடத்திற்கு போகிறேன். இன்றிரவு என் வாழ்க்கையின் வழிகாட்டி என்ற தலைப்பில் ஒரு செய்தி அளிக்க விரும்புகிறேன். இன்றிரவு அக்கூட்டத்திற்கு எத்தனை பேர்கள் வரக்கூடுமோ அத்தனை பேரும் வருவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆயினும் உங்களுக்கென்று ஒரு சபை இருக்குமானால் நிச்சயமாக உங்கள் சபைக்கு நீங்கள் போக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அது உங்கள் கடமையாக இருக்கிறது. உங்களுடைய ஸ்தானம் எங்கேயோ அங்கே நீங்கள் இருந்து கொண்டு உங்களுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொரு முறை இங்கே திரும்பி வரும்போதெல்லாம் இதை சுற்றி நமக்கு இன்னும் கொஞ்சம் இடம் உண்டாயிருந்தால் நலமாயிருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நமக்கு அதனோடு கூட தொல்லைகளும் இருக்கிறது. ஓ, எல்லா இடத்திலும் தான் அந்த தர்மகர்த்தாக்கள் அமைப்பானது எல்லா காரியங்களுக்குள்ளும் நிச்சயமாக துருவி ஆராய்ந்து ஒரு இடத்திற்கு அதை அனுப்புவார்கள். அவர்கள் ஆராய்ந்ததற்கு சரி என்றார்கள். பின்னர் அதை வேறிடத்திற்கு அனுப்பினார்கள். அவர்களும் அதிகாரத்தை பயன்படுத்தி அதை நிராகரித்து விட்டார்கள். அதை மீண்டுமாய் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் அங்கே அதற்கு ஒப்புதல் தந்தார்கள். அங்கே இருந்து திரும்பி வந்தது ஓ என்ன ஒரு தொந்தரவு எங்களுக்கு இருந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, சரியான காரியம் எதுவோ அதை எதிர்த்து எப்போதும் சாத்தான் எப்பொழுதும் போரிடுவனாய் இருக்கிறான். நினைவிருக்கட்டும், நீங்கள் சரியா இருந்தாலும் எப்பொழுதும் அப்படியேதான். அந்தோனி எங்க இருக்கின்றாய் என்று நான் வியந்து கொண்டிருந்தேன். நான் அவனை பார்க்கவில்லை, உன் தகப்பனாரை சந்தித்தேன். நீ அங்கே இருக்கிறாய் என்று அவர் சொன்னதினாலே நான் வந்திருக்கிறவர்களுக்குள்ளாய் உன்னை நோக்கி தேடினேன். நீயும் நியூயார்க்கிலிருந்து இங்கே வந்துள்ள உன்னுடைய தகப்பனார் சகோதரன் மில்லனாவும் எங்களோடு கூட இங்கே இருப்பதற்காக நாங்கள் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். இந்த முறை நான் கடல் கடந்து போகிறேன். அடுத்த வசந்த கால விடுமுறையில் நியூயார்க்கு வரலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அங்கிருந்து வேறு எங்காவது போகலாம். ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கு இருப்பதற்காக நாங்கள் மிக்க மகிழ்ச்சியாயிருக்கிறோம். நீங்கள் இங்கே இருப்பது மிகவும் அருமையாயிருக்கிறது. நேற்று இரவு எனக்கு ஒரு மகத்தான நேரமாக இருந்தது, அல்லது எனக்காவது அப்படி இருந்தது. தேவாலயத்தில் ஏசாயா என்பதை குறித்து சிந்தித்தோம். இன்றைக்கு காலையில் பேச இருக்கும் பொருள் அல்லது உபதேசிக்க நம்மால் கூடுமானால் ஜீவிக்கின்ற கூடாரத்தை கட்டுதல், ஜீவிக்கின்ற தேவனுடைய வாசம் பண்ணும் ஸ்தலமாகிய ஜீவிக்கின்ற கூடாரத்தை கட்டுதல், பரிபூர்ண மனிதன் ஜீவிக்கின்ற தேவனுடைய ஜீவிக்கின்ற கூடாரம் அங்கேதான் அவர் வாசம் பண்ணுகிறார். இங்கே அருமையாக பாடினார்கள் என்று நான் கண்டறிந்தேன். ஆனால் நான் அதை கேட்கவில்லை. இன்றிரவு நான் இங்கு வர முயற்சிக்க போகிறேன். என்எஸ்சியிலிருந்து வருகின்ற ஒரு சகோதரன் அன்கிரீன் என்பவரை பற்றி என்னுடைய மனைவி கூறினால் அவரது பெயர் அதுதான் என்று நினைக்கிறேன். அவர் கடந்த இரவு இங்கிருந்தார். இன்று காலையில் நான் அவரை பார்க்கவில்லை. ஆனால் அவர் இங்கு எங்காவது இருக்க வேண்டும். அவரால் கூடுமானால் இன்றிரவு அவர் பாடும்படியாய் நான் விரும்புகிறேன். ஒன்று, மகிமையிலிருந்து இறங்கி வந்தவர் அல்லது நீர் எவ்வளவு மகத்துவமானவர் என்ற பாடலை பாட வேண்டும். நான் அதை கேட்க விரும்புகிறேன். உங்களில் எத்தனை பேர் அதை கேட்க பிரியமாயிருக்கிறீர்கள்? எனக்கு அருமையாய் பாடுகிறதை கேட்க பிரியம். அவருக்கு அருமையான குரல் என்று மேடா சொன்னால் அது சகோதரன் பாக்ஸரை ஞாபகப்படுத்துகிறது. அவரும் ஒரு பாடகர் தான் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மகிமையிலிருந்து இறங்கி வந்தவர் அல்லது நீர் எவ்வளவு மகத்துவமானவர் என்ற பாடலை பாட வேண்டும். இப்பொழுது அவரை கண்டுபிடித்தே நினைக்கிறேன். சகோதரன் அன்கிரீன், இன்றிரவு அதை பாடுவதை உமால் கூடுமா? நீ தங்கி இருப்பீரானால் இன்றிரவு கூட்டத்துக்கு நீ இருக்க போகிறீரா? நான் யாருக்கும் எந்த தொல்லையோ சிரமத்தையோ கொடுக்க விரும்பவில்லை. அப்படியானால் ஏழு முத்திரைகளை குறித்து பேச இருக்கும் கூட்டங்களின் போது அவரால் முடிந்தால் பாடலாம். உமால் வரக்கூடுமானால் நான் அதை ஒலிப்பதிவு செய்ய போகிறேன். உங்களுக்கு புரிகின்றதா?
How great thou art, and also down from
நீர் எவ்வளவு மகத்துவமானவர் அல்லது மகிமையிலிருந்து இறங்கி வந்தவர். ஓ, கர்த்தருக்கு ஊழியம் செய்வது என்பது அற்புதமா இல்லையா? நான் மட்டும் ஒரு கிறிஸ்தவனாக இல்லாதிருந்தால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு கிறிஸ்தவனாக இருப்பது மிகவும் நன்மையான காரியம். நான் மேலும் கீழுமாக குதித்து என் உச்ச குரலில் கூக்கிரட வேண்டும் என்றும் உணர்ச்சி எனக்குள் தோன்றுகிறது. ஒரு கிறிஸ்தவனாக இருப்பது என்பது அதை சற்று சிந்தித்து பாருங்கள். எல்லா காரியங்களும் கிறிஸ்துவுக்குள் நங்கோரும் பாய்ச்சப்பட்டவை. நான் எப்பொழுதும் இந்த மனிதனுடைய பெயரை தவறாகவே கூறுகிறேன் என்று எனக்கு தெரியும். அது எஸ்டி அல்லது டிஎஸ் ஆக இருக்க வேண்டும், அல்லது அதை போன்று ஏதோ. சகோதரன் சம்னர் அவருக்கும் அவருடைய அருமையான மனைவிக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். நான் நினைக்கிறேன் அவளுக்கு ஏறக்குறைய தட்டெழுத்து செய்ய, அதாவது டைப் அடிக்க 6 மாதங்கள் பிடித்ததை நினைக்கிறேன். இப்பொழுது ஏழு சபை காலங்களின் புத்தகம் கைப்படிக்கப்பட்ட புத்தகமாக சரிபார்க்க வந்திருக்கிறது. இப்பொழுது அச்சாலையில் பதிவு செய்து சரிபார்ப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. புத்தக வடிவில் வரப்போகிறது ஏழு சபை காலங்கள். சகோதரி சம்னர், நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்களுடைய அந்த வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு ஊதியம் அளிக்க அனுமதியுங்கள். அது அதிகமான வேலை மட்டுமல்லாமல் கஷ்டமான வேலையும் கூட. அதை படித்து முடிக்கவே எனக்கு 6 மாதங்களானது. மொழி நாடாக்களை போட்டு கேட்பது மட்டுமல்ல, அப்படியே திருப்பி கேட்டதை அப்படியே மறுபடியுமாக தட்டெடுத்தில் அடித்து அதை ஒரு புத்தக வடிவமாக கொண்டு வர வேண்டும். நாம் அதை ஆயத்தப்படுத்தி நேரடியாக அச்சிடுவதற்கு அனுப்பிவிடுவோம். ஏனென்றால் அது ஜனங்களுடைய கையில் கிடைக்கப் பெற்று அவர்கள் அதை ஆராய்வதற்கு ஏற்ற சமயம் இதுதான். சில நிமிஷங்களுக்கு முன்பு நான் உள்ளே வந்தபோதுதான் பில்லி அதை எனக்கு காட்டிக் கொண்டிருந்தான். அச்சடிக்க போவதற்கு அது ஆயத்தமாய் இருக்கிறது என்று காட்டினான். ஆகவே சகோதரியே, இந்த ஜெபக்கூடாரம் அதற்கான ஊதியத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஒன்று பெற்றுக் கொள்ளாமல் நீங்கள் அதை செய்யும்படியாய் நான் எதிர்பார்க்கவில்லை. அல்லது அந்த புத்தகத்துக்கு நாம் ஒரு விலையை நிர்ணயம் பண்ண வேண்டும். அப்படி இல்லை என்றாலும் விலையை நிர்ணயம் செய்து அது விற்பனை ஆகும் போதெல்லாம் உமக்கு ஏதாவது கொடுக்கப்படும். தர்மகர்த்தாக்களின் வாரியத்தோடு பேசுங்கள். அவர்களில் சிலர் உள்ளே இருக்கின்றனர். அவர்கள் அதை குறித்து உங்களுக்காக பார்த்துக் கொள்வார்கள். உம்முடைய உண்மையான வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சிறிய வயதான சகோதரனும் சகோதரி கீட்டும் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சுமாராக 100 வயது இருக்கலாம். சற்று முன்னர் நான் அவளை சந்தித்தேன். அப்போது அவள், சகோதரன் பில்லி, ஒரு கால் இதுதான் நான் உங்களை கடைசி முறையாக சந்திப்பதாக இருக்கலாம் என்றாள். எனக்கு மிகவுமாக வயதாகி கொண்டே போகிறது என்றாள். நான் சொன்னேன், ஓ என்ன, நீங்கள் அவிதம் சொல்வதை கேட்க எனக்கு பிரியமில்லை. ஒரு வயது சென்று தாயும் தகப்பனையும் போன்று நீங்கள் இருக்கிறீர்கள். சகோதரன் சகோதரி கீட்டு அவர்களை நாம் ஒவ்வொருவரும் நேசிக்கிறோம். அவர்கள் சபைக்குள்ளாக நடந்து வருவதை பார்க்கும் போது அது எனக்குள் ஏதோ காரியத்தை செய்கிறது. அதை போன்ற ஒரு வயது சென்ற சிறு ஜோடி சற்று சிந்தித்து பாருங்கள். நான் பிறப்பதற்கு முன்பிருந்தே அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ நான் வயது சென்றவனாகிவிட்டேன். ஆம், சற்று சிந்தித்து பாருங்கள். நான் பிறப்பதற்கு முன்பிருந்தே அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ நான் இங்கு இருக்கிறேன். நானும் மிகவும் வயது சென்றவன் ஆகிவிட்டேன் நினைத்துக் கொள்வேன். அப்படியாய் நினைத்துக் கொண்டு ஊழியத்தை நிறுத்திவிட ஆயத்தமாகும் போது நான் சகோதரன் சகோதரி கீட் உள்ளே வருவதை பார்க்கிறேன். பார்த்ததும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று உள்ள முடிகிறது. அப்பொழுது நான், இல்லை இல்லை, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று நினைப்பேன். ஆமையா, அவர்களை காணுவதென்பது அவர்கள் உங்களை அப்படியே உணர்வுக்குள்ளாக்கி விடுவார்கள். என் வயதை போன்று இருமடங்கானவர்கள். அப்பொழுது நீங்கள் விழுந்து கொள்வீர்கள். அவர்கள் இன்னமும் ஊழியம் செய்கின்றனர். இன்று காலையில் இங்கு வந்து புத்தகங்கள் கேட்டார்கள். அவர்களால் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு போய் விற்க முடியும். உரிநடாக்கள் கேட்டார்கள். அதை எடுத்துக்கொண்டு போய் இந்த உரிநடாக்கள் மூலமாய் ஆத்துமாக்களை ஜெயித்தார்கள். 100 வயதுக்கு நெருங்கும் போது இப்படி செய்கிறார்கள். கடந்த இரவு நாங்கள் இப்படி பேசிக் கொண்டிருந்தோம். உங்களுடைய 2 செட்டை கைகள் எங்கே? அதை குறித்து சிந்திக்கும் போது என்னுடையவைகள் எங்கே? சகோதரி கீட், உங்களுக்கு என்ன வயதாகிறது? 81. சகோதரன் கீட், உங்களுக்கு என்ன வயதாகிறது? 82 வயதாகிறது. இன்னமும் செட்டைகளை உபயோகித்து இன்னமும் போய்கொண்டிருக்கிறார்கள். ஓஹயோவில் ஏதாவது சங்கடம் வந்து சகோதரி கீட் அதை குறித்து அறிந்திருந்தால் என் வீட்டில் தொலைபேசி மணி அடிக்கும். அந்த ஒரு நாள் தொலைபேசி தொடர்பு கொண்டு ஒரு சிறு பின் குழந்தையை பற்றி பேசினால் நினைக்கிறேன். குழந்தை பிறந்த பொழுது அதன் குடல்கள் வெளிப்பக்கமாக காணும்படியாக இருந்தது. சிறுநீர் பை வெளிப்புறத்தில் இருந்தது. வைத்தியர்களுக்கு அதை குறித்து என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அறுவை சிகிச்சை செய்வதற்கு வைத்தியர்கள் பயந்தார்கள். நாங்கள் ஜெபித்தோம். அறுவை சிகிச்சை செய்து அதன் குடல்களை அதற்குள் வைத்தார்கள். அது ஜீவிக்காத நினைத்தோம். ஆனால் அது ஜீவித்தது. அந்த சமயத்தில் ஆகாரம் உட்கொண்டு மலஜலாதி கழிக்க வழியில்லாத இருந்தது. சகோதரி கிட் மறுபடியாக தொடர்பு கொண்டால், மீண்டும் அதற்காக ஜெபித்தோம். இப்பொழுது அதற்கு சாதாரணமாக ஆகிவிட்டது. இதோ அவள் அதற்கு சாட்சியாக இருக்கிறார். அவளுடைய வைத்தியரும் கூட. கர்த்தராகி இயேசு மகத்தான சிருஷ்டிகள் என்பதற்கு அது ஒரு சாட்சி. சாத்தான் என்ன செய்ய முயற்சித்தான்? அதனுடைய ஜீவியத்தை துண்டிக்க முயற்சித்தான். அதன் பிறகு பாருங்கள், நான் நினைக்கிறேன் அந்த ஸ்திரீ கர்த்தரிடம் திரும்பி வந்தால் சகோதரி கீட் அவளை கிறிஸ்துவிடம் வழி நடத்தினாள். அவளுடைய குழந்தைக்கு இந்த மகத்தான அற்புதம் நடந்த பின்னர் அவள் கர்த்தரிடம் வந்தாள். நேற்று கலிபோர்னியாவில் இருந்து எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு அங்குள்ள ஒரு சிறு ஊழியக்காரரை சகோதரிடம் இருந்து வந்தது. வருஷங்களுக்கு முன்பாக நான் கலிபோர்னியா சென்றிருந்த போது நான் அவரோடு கூட இருந்தேன். அவருடைய பேர குழந்தை பிறந்த பொழுது அதனுடைய 3 வால்வுகள் அடைக்கப்பட்ட இருதயத்தோடு பிறந்தது. அவரிடம் அந்த சம்பவத்தை பற்றி நான் கூறினேன். நான் சொன்னேன், அந்த குழந்தைக்கு காரியத்தை சிருஷ்டித்து அதை சரிப்படுத்தக்கூடிய தேவனால் நிச்சயமாக உன்னுடைய பேர பிள்ளையும் சுகப்படுத்த முடியும். ஆக தைரியமாக இருக்கும்படி அந்த சிறுவனுக்கு சொல்லுங்கள் என்றேன். 18 வருஷங்களுக்கு முன்னர் நான் முதலாவதாக கூட்டம் நடத்தின போது அந்த கூட்டத்தில் கலிபோர்னியாவில் அந்த பையன் இருந்தான். 16 வருடங்களுக்கு முன்பாக அது சம்பவித்தது. நான் கலிபோர்னியாவில் இருந்தேன். அந்த கூட்டங்கள் அந்த பையனை அவ்வளவாய் தொட்டது. அந்த குழந்தையை பெருமட்டாய் இருந்தது. அந்த குழந்தை பிறந்தது, அதற்கு ஏதோ கோளாறு என்று கண்டார்கள். நீல நிறம் பூத்திருந்தது. அதற்கு பிராணவாயு செலுத்த ஆரம்பித்தார்கள். பார்த்தால் பிழைக்கும் போல் இல்லை. வைத்தியர்கள் அதற்கு பரிசோதனை செய்து இருதயத்தில் 3 வால்வுகள் அடைக்கப்பட்டு திறப்பே இல்லாமல் இருக்கிறது என்றார்கள். ஒரே ஒரு வால்வு தான் வேலை செய்து ரத்தத்தை உட்செலுத்துகிறது என்று கண்டார்கள். அவன் அவருடைய தகப்பனாருக்கு டெலிபோன் செய்து, அப்பா, சகோதரன் பிரண்ணாமை உடனே அழையுங்கள், அவரை கிறிஸ்துவிடம் கேட்க சொல்லுங்கள், அவர் அதை செய்வார் என்று சொல்லும் என்றான். அதுதான் காரியம். ஓ என்ன, அவர்கள் கண்டதான காரியம் அவர்கள் மேல் செல்வாக்கு செலுத்தினது. நேற்று இரவு என்ன பேசப்பட்டது என்பதை பாருங்கள். சரியான நேரத்தில் சரியான காரியம் என்பதுதான். சரி, இப்படி நான் பேசிக்கொண்டே போனால் செய்திக்கே வர முடியாது இல்லையா? ஒரு குளிர்ச்சியான வேளையில் உள்ள சக்கரை பாகு போல் இது அவ்வளவு குழம்பாய் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமே, எல்லாம் ஒன்றொன்று ஒட்டி கொண்டிருக்கும். அந்த விதமான ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்கும்படி நாம் அதிகமாய் விரும்புகிறோம். ஆமையா? இப்பொழுது நாம் இதோடு நிறுத்திக் கொண்டு பாடத்திற்கு போவோம். அந்த கரும்பலகையை உங்களால் பார்க்க முடிகிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை.
No, I don't think so right now, Doc. Just maybe in a little bit. Well, we do that when I get... if you got a spot here? All right, let's just turn it right on. Can you see way back there? Can you... If you can see, raise up your hand.
ஒரு கால் நான் அதை அந்த விதமாக திருப்பினால் ஏன் முடியும் என நினைக்கிறேன். இப்பொழுது அவர்கள் கரும்பலகை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது இன்று காலையில் நாம் நேரம் கழித்துத்தான் தொடங்குகிறேன். இல்லை இல்லை, நான் 15 நிமிடங்கள் முன்னதாகவே இருக்கிறேன். ஆகையினால் நாம் நமது நேரத்தை எடுத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் நாம் அவசர அவசரமாக போக வேண்டியதில்லை. இப்படி வேக வேகமாக செய்யும் போது நீங்கள் செய்ய இருக்கின்ற காரியத்தை பாழாக்கி போடுவீர்கள். அன்றொரு நாள் நான் ஒரு உள்நாடாவை கேட்டுக் கொண்டிருந்தேன். நான் உங்களுக்கு சொன்னது போன்று என்னை குறித்து எனக்கே வெட்கமாக இருந்தது. நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்த காரியத்தை குறித்தல்ல, ஆனால் நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்த விதத்தை குறித்து தான் மிகவும் வேகமாக இருந்தது. அது ஏதோ அலறுவது போன்றிருந்தது. காத்திருக்க வேண்டும் போல் உணர்கிறேன். லூயிபில்லின் மத்தியில் அவர்கள் கட்டப்போகும் மிருக காட்சி சாலை இடத்தை அன்றொரு நாள் நான் கண்டேன். நான் நினைக்கிறேன் திருவாளர் பிரவுன் அவர்கள் அதற்காக $1,00,000 அளித்தார்கள் என்று. என்னிடம் மட்டும் அந்த பணம் இருந்திருந்தால் அந்த மிருகங்களை சாதீனமாய் விட்டுவிடும்படியாய் நான் அதை செய்திருப்பேன். அந்த விதமாக கூண்டில் அடைக்கப்படுவதை நான் விரும்புகிறதில்லை. மிருக காட்சி சாலைக்குள் நான் போய் பாவம் அந்த மிருகங்களை பார்க்கும் போது கரடிகள், சிங்கங்கள் முதலானவைகள் முன்னும் பின்னுமாய் நடந்து கொண்டு அடைக்கப்பட்ட ஜீவியம் பாருங்கள், ஒரு விதமான உணர்வு ஏற்படுகிறது. அவைகளை காட்டிலும் புத்திசாலித்தனமான மனித ஞானத்தினால் அவைகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதை கைப்பற்றி அவைகளை சிறைக்குள் வைக்கிறார்கள். அதை குறித்து நான் யோசிக்க போனால் பிசாசும் அறிய செய்கிறான். அவன் அருமையான ஜனங்களை எடுத்து அவர்கள் தேவனுடைய மகத்தான தலங்களிலும் வயல்களிலும் காரியங்களிலும் அழிந்து திரிய வேண்டியவர்கள். அவர்களை கொண்டு வந்து சில ஸ்தாபன சிறுசாலைகளுக்குள் அடைத்து போடுகிறான், அல்லது சில கோட்பாடுகளுக்குள் அல்லது காரியங்களுக்குள் கொண்டு போய் அங்கே கட்டி போடுகிறான். என்ன ஒரு பயங்கரமான காரியம் அது. மிருக காட்சி சாலைகளை நான் விரும்புகிறதில்லை, ஆனால் அந்த மிருகங்களில் ஒன்றை போது நான் உணர்கிறேன். நீங்கள் எல்லாரும் கூண்டில் அடைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் வெளியே வர முயற்சிப்பீர்கள். உங்களுக்கு தெரியும், வெளியே வந்து ஏதாவது செய்ய விரும்புவீர்கள். இப்பொழுது வார்த்தையை நாம் அணுகுவதற்கு முன்னர் நாம் வார்த்தையை ஆக்கியவனிடம் நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தினவாறு ஜெபத்தில் அணுகுவோம். எங்கள் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, உம்முடைய வெளியேற பெற்ற குமாரனாகிய கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியுமாய் இக்காலையில் நாங்கள் கூடியுள்ளோம். அவர் அவதரித்த தேவன். எங்களுடைய பாவங்களின் பரிகாரமாக இப்பூமிக்கு அவர் வந்து நீதிமானாய் மரித்து அவருடைய நீதி நிமித்தம் அநீதியராய் இருந்து அவருக்குள் பரிபூர்ணமாக்கப்படக்கூடியவர்களாயிருக்கிறோம். நாங்கள் தகுதியற்றவர்கள் என்று அறிக்கையிட்டுக் கொண்டு வந்தோம் கர்த்தாவே. எங்களை குறித்து எந்த நன்மையுமான காரியமும் இல்லை. நாங்கள் யாவரும் ஒரு பெரிய சிறைச்சாலைக்குள் இருக்கிறோம். நாங்கள் எந்த மூலையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு பொருட்டல்ல. நாம் இன்னமும் சிறைக்குள் தான் இருக்கிறோம். நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாதவர்களாயிருக்கிறோம். ஆனால் தேவனோ அவருடைய எல்லையற்ற இரக்கத்தால் கீழே வந்து சிறை கதவுகளை திறந்து நம்மை விடுவித்தார். இனி நாம் ஒருபோதும் அடைக்கப்பட போவதில்லை. நாம் இந்த உலகத்தின் மிருக காட்சி சாலைக்குள் இல்லை, ஆனால் இப்பொழுதோ விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வெளியில் இருக்கிறோம். ஓ, நாம் எவ்வளவாய் அவரை நேசிக்கிறோம், அவரை தொழுகிறோம். அவருடைய வாக்குத்தத்தத்தின் மகத்தான வகைகளின் ஊடாக எப்படியாய் நாம் கடந்து போகிறோம், அவைகளை எங்கள் கண்களுக்கு முன்பாக நிறைவேறவும் காணவும் செய்கிறோம். அந்த மகத்தான நித்தியத்தின் தேவன் தம்மைத்தாமே நமக்கு முன்பாக வெளியாகுகிறதை நாம் காண்கிறோம். பழங்கால தீர்க்கதரிசிகளுக்கு செய்தது போன்று நமக்கு அதை அப்படியே தத்துரூபமாக்குகிறார். இதை அறிந்தவர்களாய் ஒரு நாளிலே பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜீவியத்திற்கு பின்னர் நமக்கு மறுபடியுமாய் திருப்ப அளிக்கப்படும் என்று, அதாவது உயிர்த்தெழுதலும் ஒருபோதும் வாடாத நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம் என்ற நம்பிக்கையில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சரீரங்கள் வயதாக போகிறதில்லை, நாம் மறிக்கப் போவதில்லை, நாம் ஒருபோதும் பசியாக இருக்கப் போவதில்லை, நமக்கு ஒரு தேவை என்று ஒரு இருக்கப் போவதில்லை. ஆனால் நாம் அவரோடு கூட நடப்போம். உலக தோற்று முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட என் சந்தோஷத்திற்குள் பிரவேசியுங்கள் என்று அவர் சொல்லுகின்றதை நாம் கேட்க விரும்புகின்றோம். பாவமானது உள்ளே பிரவேசிப்பதற்கு முன்னர் அவர் எப்படி ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாரோ, ஆதாம் ஏவாளுக்காக வைத்திருந்தது போன்று, அவர்கள் சுகவீனமாய் இருக்க வேண்டியதில்லை அல்லது ஒரு தொல்லையும் இருக்க போவதில்லை. அவர் இப்பொழுது நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், நாம் வரப்போகிறோம் என்று அவர் முன்னறிந்துள்ளார். பாவமானது அந்த மகத்தான தடையை கொண்டு வந்தது, ஆனால் இப்பொழுதோ பாவமானது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எடுக்கப்பட்டாயிற்று. நாம் இப்பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நிச்சயமாய் அடையப் போகிறோம். அது நித்தியமானது. பிதாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்கையில் எங்களை இப்பொழுது ஆசீர்வதியும். நாங்கள் அங்கே இருக்க வேண்டுமானால் நாங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ள விரும்புகின்றோம். இந்த பள்ளியில் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அந்த மகத்தான உபாத்தியாயரான பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருக்க உதவி செய்யும். அவர் தாமே இறங்கி வந்து தம்மை தாமே அவருடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தும்படி செய்யும். அவருடைய நாமத்தினால் அவருடைய மகிமைக்காக கேட்கிறோம். ஆமேன்.
Now, first, I would like for you to turn with me.
முதலாவதாக நீங்கள் என்னுடன் 2 பேதுரு முதலாம் அதிகாரத்துக்கு திரும்புங்கள். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன்.
2 Peter, the 1st chapter.
2 பேதுரு முதலாம் அதிகாரம்.
And now to you that's got.
இப்பொழுது பென்சில் பேப்பர் வைத்திருக்கிறவர்களுக்கு.
And I believe I was told this morning that.
நான் நினைக்கிறேன் என் தலையை சற்று இப்படியாக திருப்பினால் சற்று சத்தம் குறைவாக ஒலிநடாவில் பதிவாகிறது என்று. நான் வேண்டுமென்றே அதை செய்யவில்லை. தொங்கு ஒலிபெருக்கியை வாங்கி தொங்க வைத்தால் ஒரு கால் இப்படி இருக்காது என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுது நீங்கள் எங்கிருந்தாலும் சரி எல்லா இடத்திலும் நன்றாய் கேட்கும். கூரையில் இருந்து தொங்கும் ஒலிபெருக்கி சாதனம். நான் பிரசங்கிக்க போகிறேன். ஆராதனை முடிந்த பிறகு உங்களுக்கு விருப்பமானால் இந்த வரைபடத்தை நீங்கள் பிரதி எடுத்துக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் அதை அப்படியே டைப் அடித்து அதை முன்பக்கத்தில் பொறித்து வைக்கிறேன். வேண்டுமானால் பிறகு கூட பிரதி எடுக்கலாம். சாயந்தரம் சற்று முன்னதாக வாருங்கள். அதன் நிமித்தமாக நாம் நன்றாய் புரிந்து கொள்வோம். இப்பொழுது நாம் 7 முத்திரைகளை எதிர்நோக்குகிறோம். இப்பொழுதுதான் 7 சபை காலங்களை முடித்தோம். இனி மீட்டுக் கொள்ளப்பட போகின்ற ஒரு மனிதனை உள்ளாக இணைக்கக்கூடிய போதனையின் பெயரிலான ஒரு செய்தியாயிருக்கிறது. கர்த்தராக இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக மீட்கப்படுகின்றவனை அந்த சபை காலங்களில் இருக்க போகின்றது. முத்திரைகளின் முடிவில் இருக்க போகின்ற நித்தியமான சபை காலமாய் இருக்க போகின்றது. நாம் அறிவோம், நமக்கு 7 எக்காலங்கள், 7 வாரைகள், கலசங்கள் இப்படியா இருக்கின்றது. நாம் தொடர்ந்து செல்லும் போது இவைகளை குறித்து பார்ப்போம். ஆனால் இன்னும் அநேக ஜனங்கள் உட்காரும்படியான விஸ்தாரமான இடத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறதில் இது இணையும் என்று நான் நினைத்தேன். இந்த வரைபடத்தை வரைவேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அன்று நாள் என் ஆத்ம நண்பரான கெண்டக்கியில் உள்ள காக்ஸுடன் இருந்தேன். அணில் வேட்டையின் காலம் முடிவதற்கு இன்னும் ஒரு நாள் முன்னே அங்கே போய் வேட்டையாடலாம் என்று நான் நினைத்து அங்கே போனேன். நான் அங்கே என் நண்பர்கள் சார்லி அங்கே நின்று கொண்டிருக்கிறார், அவருடைய சகோதரன் ராட்னி அவர்களுடன் காட்டுக்கு போயிருந்தேன். அங்கே நான் ஒரு அணிலை கூட பார்க்கவில்லை. நான் எல்லாவற்றையும் பயமுறுத்து விரட்டிவிட்டேன் என்று நினைக்கிறேன். நான் காட்டில் சத்தமிட்டுக் கொண்டிருந்த போது பயந்திருக்கும். இதுதான் எனக்கு வந்தது. பையன்மார்களே, சகோதரன் நெல்லி மார்க்கி, எனக்கு கிடைத்தவுடன் ஞாயிறன்று நான் உனக்கு சொல்லுவேன் என்று சொன்னபோது இதுதான் என்னிடம் வந்தது. நான் பேசப்போகும் ஒரு செய்தி எஞ்சியுள்ள காரியங்கள் எப்படி அதனோடு இணையுமோ. ஓ, காடுகளில் உரக்க சத்தமிட்டு ஜபிக்கும் உண்மையான ஆவி எனக்கு இருக்க நான் விரும்புகிறேன்.
So now let us read now 1st Peter or 2nd Peter rather.
இப்பொழுது நாம் 2 பேதுரு முதலாம் அதிகாரம் ஒரு பகுதியை வாசிப்போம்.
Simon Peter a servant
நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. இவ்வசனம் சொல்லப்பட்ட விதம் எனக்கு பிடித்திருக்கிறது. ஏனென்றால் இன்று காலையில் நான் பேச இருக்கும் முழு பொருளும் விசுவாசத்தை அடிப்படையாய் கொண்டுள்ளது. பாருங்கள், நான் அதை திரும்பி வாசிக்கட்டும், கூர்ந்து கவனியுங்கள். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களை போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. கவனியுங்கள், அவன் சொல்லுகிறான், நான் இந்த விசுவாசத்தை பெற்றுக் கொண்டேன் என்று. எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு என்று அதை எழுதுகிறார். இது வெளி உலகத்திற்கு எழுதப்படவில்லை, இது சபைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக இருக்கிறவர்களுக்கு எழுதப்பட்டுள்ளது. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. நம்முடைய மகிமையினாலும் காரூணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தருகிறதுமன்றி அவருடைய திவ்ய வல்லமையானது இப்பொழுது நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறது. உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையாகவே ஆழமாக உங்கள் இதயத்தில் பதியட்டும். இந்த காலையில் பிரசங்கிக்கவில்லை, திவ்ய ஸ்வாபத்தை குறித்த பாடத்தை போதிக்கப் போகிறேன். அந்த 4வது வசனத்தை நான் திரும்ப வாசிக்கட்டும். ஆகவே இதை தவறவிட வேண்டாம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே வாக்கு தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நாம் இப்பொழுது தப்பி இருக்கிறோம். அவன் இதை சபிக்கு எழுதுகிறான். அதன் நிமித்தமாகத்தான் நாம் இன்று காலையில் இங்கு இருந்து கொண்டு ஆராய்கிறோம். வழி என்னவாயிருக்கும், தேவனுடைய தேவைகள் என்னவாயிருக்கும் என்று அறிந்து கொள்ள இங்கு கூடியிருக்கிறோம். தேவனை நேசிக்கும் இங்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவை போல் ஆக அதிகமாக விரும்புகிறான். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இப்பொழுது இது இங்கே எழுதப்பட்டுள்ளது. நான் ஒரு வயது சென்ற போர் வீரன். இங்கு சகோதரன் சகோதரி கீட்டை பாருங்கள். இக்கட்டிடத்தில் உள்ளவர்கள் அவர்கள் அதிக வயதானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நான் அவர்களை பார்த்து இப்பொழுது உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சை என்ன என்று கேட்டால் தேவனிடத்தில் நெருங்க வேண்டும் என்பதே அவர்களுடைய பதிலாயிருக்கும். நீங்கள் கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளும் போது அவரை குறித்து ஏதோ ஒன்று அவரை நேசிக்கும்படியாக செய்கிறது. நீங்கள் அவருக்குள்ளாகவே சென்றுவிட முயற்சிப்பீர்கள். இனிவிடமாய் எடுத்து சொல்வதற்காக மன்னிக்கவும். சமீப காலத்தில் நான் என் மனைவியிடம் இவ்விதமாய் பேசிக் கொண்டிருந்தேன். நாம் இருவருக்கும் வயதாகிக் கொண்டே போகிறது. நீ எப்பொழுதும் நேசிப்பது போல இப்பொழுதும் நேசிக்கிறாயா என்று சொன்னேன். அவள் ஆம் நிச்சயமாக என்றாள். நான் சொன்னேன், உனக்கு தெரியும் உன்னை நான் எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்று. எப்படி இருக்கிறது என்றால் உன்னை அப்படியே உள்ளே எடுத்துக்கொண்டு அதனால் நாம் இருவரும் உண்மையாகவே ஒன்றா இருக்கும் அளவிற்கு உன்னை நேசிக்கிறேன். அதை அப்படியே 100 கோடியினால் பெருக்குங்கள். கிறிஸ்துவின் நேசத்தால் சிறைப்பட்ட அந்த விசுவாசி அவருக்குள் போக அவ்வளவாய் விரும்புகிறான். ஏனென்றால் அது அன்பாய் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களின் மூலமாக கிறிஸ்துவின் திவ்ய ஸ்வாபத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆக போகிறோம் என்பதை அவன் நமக்கு எடுத்து காட்டப் போகிறார். இந்த அழிந்து போகக்கூடிய சரீரத்தை உடையவர்களாகிய நாம் எப்படி பங்குள்ளவர்களாக இருக்க போகிறோம்? இங்கே நான் ஒரு காரியத்தை சொல்லலாம். அதற்கு காரணம், அதை நான் நம்புகிறேன், சமீபத்தில் ஒருவர் என்னை தவறாக புரிந்து கொண்டார். ஊழியக்காரர்களின் ஐக்கியத்திலிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அதில் நாம் ஆத்தும ஜோடியாக இருக்க வேண்டும் என்றும் நம்முடைய வாழ்க்கை துணையோடு நாம் ஆத்தும ஜோடிகளாய் இல்லை என்றால் அவர்களை விட்டு பிரிந்து ஆத்தும ஜோடியாய் இருக்கத்தக்க இன்னொருவரை மணந்து கொள்ள வேண்டும் என்று நான் விசுவாசிப்பதாக அதில் கூறப்பட்டிருந்தது. ஓ என்ன, அத்தகைய வேத பொருட்களுக்கு நான் குற்றமற்றவனாக இருக்கிறேன். நான் எப்பொழுதும் அதற்கு எதிராயிருக்கிறேன். எனக்கு அப்படிப்பட்ட காரியத்தில் நம்பிக்கை கிடையாது, நிச்சயமாய் கிடையாது. தேவன் நமக்கு ஒரு வாழ்க்கை துணையை கொடுக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன், அது உண்மையே. அதன் பிறகு நாம் ஒருவரில் ஒருவர் பாகமாக ஆகிறோம்.
ஆனால் உண்மையே ஒரு திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னர் இத்தகைய காரியங்களை எல்லாம் அவன் சிந்தித்து பார்க்க வேண்டும், நன்றாய் ஆராய வேண்டும். அந்த ஒரு நாள் ஒரு வாலிப மனிதனிடம் வந்து, சகோதரன் பிரணாம், நான் இன்ன பெண்ணை மனதுதான் ஆக வேண்டுமா என்றான். நான் அவனிடம், நீ எவ்வளவாய் அவளை நினைக்கிறாய் என்றேன். அவன், ஓ என்னே, நான் அவ்வளவாய் நேசிக்கேன் என்றான். நான் சொன்னேன், அவள் இல்லாமல் உன்னால் ஜீவிக்க முடியாது என்றால் அப்பொழுது நீ அவளை மணந்து கொள், நல்லது. அவள் இல்லாமல் உன்னால் ஜீவிக்க முடியுமானால் நீ அவளை மணக்காமல் இருப்பது நல்லது. ஆனால் அது உன்னை கொன்று போட போகிறது என்றால் நீ போய் அவளை மணப்பது நல்லதாயிருக்கும். ஆக அவனுக்கு நான் என்ன சொல்ல பிரயாசித்தேன் என்றால், நீ அவ்வளவாய் அவளை நேசிப்பாயானால் நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னர் எல்லா காரியங்களும் அருமையாகவும் நலமாகவும் காணப்படும். ஆனால் நீங்கள் திருமணம் செய்து கொண்ட பிறகு ஜீவியத்தின் கஷ்டங்களும் சோதனைகளும் வருகின்றது. அந்த சமயத்தில் தான் நீங்கள் ஒருவரை ஒருவர் அவ்வளவாக நேசிப்பதினால் நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீர்கள். நீ அவளிடத்திலோ அல்லது அவள் உன்னிடத்திலோ ஏமாற்றத்தை காணும் போது நீங்கள் இன்னுமாய் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீர்கள். கிறிஸ்துவிடமும் காரியம் அவ்விதமாகவே இருக்கிறது. பாருங்கள், நாம் அவ்வளவாய் அவரோடு அன்பாய் இருக்க வேண்டும். நாம் அவரிடம் ஒரு காரியத்தை கேட்டு அவர் அதை கொடுக்காமல் போய்விட்டாலும் அது நம்மை எவ்விதத்திலும் பாதிக்காது. ஏன் என்று பாருங்கள், நீங்கள் அதை செய்யக்கூடியதற்கான ஒரே ஒரு வழி, அவருடைய திவ்ய சுவாபத்தில் பங்குள்ளவர்கள் ஆவரே. அப்பொழுது அவர் அதை உங்களுக்கு கொடுக்காததன் காரணத்தை அறிந்து கொள்வீர்கள். அவருடைய திவ்ய சுவாபத்தில் பங்குள்ளவர்களாதல். அப்படியானால் இங்கே கவனியுங்கள், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டிற்கு தப்பி அதிலிருந்து தப்பிக்கொண்டோம். அது யாருக்கு கூறப்பட்டுள்ளது என்று பாருங்கள், அது சபைக்கு கூறப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்படுகிறார்கள். அவர்கள் தங்களை உயர்த்திக் கொள்கிறார்கள் என்றல்ல, ஆனால் கிறிஸ்துவானவர் அவர்களை உயர்த்துகிறார். இன்று காலையில் இங்கிருக்கும் என்னுடைய கருத்த சகோதர சகோதரிகளுக்கு நான் உங்களை புண்படுத்த வேண்டும் என்பது என் நோக்கம் அல்ல. ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு முன்னர் நாங்கள் ஒரு கூட்டத்தில் இருந்தோம். ஜெபக்கூடாரத்தில் அதை சொன்னேனோ என்று எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அநேக இடங்களில் கூறியிருக்கிறேன். ஒரு கருத்த சகோதரியானவள், நான் ஒரு சாட்சி சொல்லலாமா என்று கேட்டாள். நிச்சயமாக சகோதரி, நீங்கள் சாட்சி கூறலாம் என்றேன். அவள் அதற்கு, தேவனுக்கு மகிமையாக நான் இந்த சாட்சியை கூற விரும்புகிறேன் என்றாள். அவள் சொன்னால், உங்களுக்கு தெரியும் நான் இருக்க வேண்டிய பிரகாரமாய் இல்லை, நான் விரும்புகிற விதமாயும் இல்லை. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், நான் முன்பு இருந்த வண்ணமாய் இப்பொழுது இல்லை என்று சாட்சி கொடுத்தாள். பாருங்கள், அவள் எங்கேயோ இருந்து வந்திருக்கிறாள். அவள் உயர்வாக தூக்கி எடுக்கப்பட்டாள். அவ்விதமாகவே தான் நாமும் மரணத்தின் ஜீவனுக்குள்ளாக கடந்து போனோம். நாம் வெட்டி எடுக்கப்பட்டதான குடியை நாம் திரும்பி பார்க்கிறோம். பாருங்கள், நாம் எவ்விதமாக இருக்க விரும்புகிறோமோ அவ்விதமாக நாம் இல்லை. நாம் என்னவாக இருக்க வேண்டுமோ அவ்விதமாக நாம் இல்லை. ஆனால் ஒரு காரியத்திற்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் முன்பு இருந்த விதமாக நாம் இப்பொழுது இல்லை. நாம் பாதையின் மேல் இருக்கிறோம். இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பியுள்ளோம். அதனின்று நாம் தப்பி, அதாவது உலகத்தின் இச்சைக்கும் கேட்டுக்கும் நீங்கள் அதையெல்லாம் கடந்து மேலாக போய்விட்டீர்கள். அந்த விதமான மனிதனிடத்தில் தான் அவர் பேசுகிறார். இந்த காரியங்களுக்கு, உலகத்தில் உண்டான கேட்டிற்கு தப்பின மனிதனிடத்தில் பேசுகிறார். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவபக்தியையும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற சுருக்கமான வர்ணனையை அவர் கொடுத்திருக்கிறார். இப்போது நாம் அதை எப்படி செய்ய வேண்டும்? நான் சொன்னது போன்று நாம் எல்லாரும் தேவனிடத்தில் நெருங்கி வர முயற்சிக்கிறோம். ஆகவே இக்காலையில் சபைக்கு கொடுக்கும்படியாய் நான் இதை தெரிந்து கொண்டேன். இந்த செய்தியை கேட்பதற்காக ஜனங்கள் தூரத்திலிருந்து வருகிறார்கள் என்பதை அறிந்தவனாய் நேற்று இரவு நான் இந்த பட்டணத்திற்கு வெளியே இருந்து வருகிறவர்கள் எத்தனை பேர்கள் என்று கேட்டேன். சுமார் 98% ஜனங்கள் பட்டணத்திற்கு வெளியே இருந்து வருகிறவர்களாய் இருந்தார்கள். 100 மைல்களுக்கு அப்பால் இருந்து வருகிறவர்கள் எத்தனை பேர் என்றேன். ஏன், நான் நினைக்கிறேன் அது சுமார் 80% மேல் இருந்தது. 500 மைல்களுக்கு அப்பால் இருந்து வருகிறவர்கள் எத்தனை பேர்கள் என்றேன். ஏறக்குறைய 1/3 500 மைல்களுக்கு அப்பால் இருந்து வருகிறவர்கள். அதை சற்று சிந்தித்து பாருங்கள். பிரயாணம் செய்கின்ற ஜனங்களை குறித்து, இவர்கள் தங்களை சபையில் காட்ட வேண்டும் என்பதற்காக இங்கு வரவில்லை. வெளி உலகம் பார்க்கத்தக்கதாக இங்கே ஒன்றும் கவர்ச்சியானவைகள் ஒன்றும் இல்லை. அவர்கள் எல்லாரும் எளிமையான உடை உடுத்திய சாதாரண ஜனங்கள். தேவ தூதர்களை போன்று பாசாங்கு செய்யும் பாடல் குழுவி நின்று வரும் மகத்தான பாடல்களும் வாத்திய கருவிகளும் அலங்கரிக்கப்பட்ட கண்ணாடி ஜன்னல்களும் இங்கில்லை. ஒரு சாதாரண பெஞ்சில் உட்கார இடங்கிடைப்பதே கஷ்டமாயிருந்து சுவற்றை சுற்றி நிற்க வேண்டியதாயிருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களுக்காக அவர்கள் இங்கு வரவில்லை. ஆனால் அவர்கள் வருகிறதற்கு காரணம் அவர்களுக்கு உள்ளாக ஏதோ இருக்கிறது. ஏதோ காரியமானது இயற்கையான கண்களினால் காண முடியாத ஏதோ அழகை காண முடிகின்றபடியினால் கிறிஸ்துவின் அழகை கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய கண்களே ஆகும். அதற்காகத்தான் அவர்கள் வருகிறார்கள். ஆகவே ஆராதனை நடப்பதற்கு அநேக நாட்களுக்கு முன்னரே நான் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாய் காட்டிற்கு போய்விடுவேன். என்னுடைய மனைவியிடத்தில் இக்காலையில் நான் அணில் வேட்டைக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு என் சட்டை பையில் ஒரு பென்சிலும் ஒரு சிறு காகிதங்களும் கொண்டு போவேன். பார்க்கக்கூடிய அளவிற்கு வெளிச்சம் வந்தவுடன் நான் எங்கேயாவது ஒரு மரத்தில் சாய்ந்தவாறு உட்கார்ந்து கொண்டு கைகளை ஆகாயத்தில் உயர்த்தி, கர்த்தாவே இன்றைக்கு நான் என்ன செய்யட்டும், உம்முடைய பிள்ளைகளுக்காக நீ என்ன கொடுப்பீர் என்பேன். அப்பொழுது ஏதாவது காரியம் எனக்குள் தோன்றி என்னை நெருக்கும், ஏதோ இந்த விதமாக வரும். அப்பொழுது அவருடைய சமூகம் என்னை நெருக்கும் போது எங்கோ தூரத்தில் இந்த முறையாக இந்த விதமாக எனக்கு கேட்க துவங்கும். ரெண்டு முறை ரெண்டு நான்கு சமம், வேகமாக ரெண்டு முறை ரெண்டு நான்குக்கு சமம், ரெண்டு முறை ரெண்டு நான்குக்கு சமம், ரெண்டு முறை ரெண்டு நான்குக்கு சமம். இந்த விதமாக தொடர்ந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அது அவருடைய சமூகம் உள்ளே வருகின்றதாகும். உன்னை அப்படியே ஒப்புக்கொடு, கொஞ்சம் கழித்து நீ உன்னிலிருந்து உன் நினைவு போய் அங்கே ஒரு தரிசனம் உண்டாகி இன்ன இடத்திற்கு போய் இன்ன காரியத்தை செய் என்கிறது. பாருங்கள், உன்னுடைய மனதை தேவன் பேரில் வைத்து தியானிக்கிறது துவங்குகிறது. உலகத்திலிருந்து உலகத்தை விட்டு தூர வந்து காட்டிற்குள்ளாக உனக்குள்ளாக தேவன் பேரில் சிந்தனையா இருப்பதிலிருந்து துவங்குகிறது. அது வர துவங்குகிறது. ஒன்று ஒன்று என்று நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு எண் அல்லது ஏதாவது ஒரு காரியம் துவங்குகிறது. மெதுவாக கேட்பது போல் வந்து படிபடியாக உயருகிறது. அதன் பின்னர் வேகமாக வேகமாக வரும். நீ அங்கே உட்கார்ந்து கொண்டு கைகளை உயர்த்திக் கொண்டு ஒரு வார்த்தையும் சொல்லாதே, மெதுவாகவும் கைகளை மட்டும் ஆகாயத்துக்கு நேராக தூக்கி கொண்டு இரு. முதலாவது நீ அறிகின்ற காரியம் அப்பொழுது என்னவென்றால், நீ முழுவதுமாக அப்படியே கொண்டு போகப்படுகின்றாய். அப்பொழுது நீ அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகின்ற காரியங்களை நீ காண்பாய், வரப்போகின்ற காரியங்களை உனக்கு காண்பிப்பார். சில நேரங்களில் அது ஒரு நிலைக்கு வரும், ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்து அதன் பின்னர் நின்று போய்விடும். அது தரிசனத்திற்குள்ளாக போவதில்லை. அதன் பிறகு வேத வசனங்கள் வந்து குவியும். நான் என் பென்சிலையின் கரத்தில் எடுத்து நான் அதை மறந்து போகாதபடி அவைகளை எல்லாம் குறித்துக் கொள்வேன். அவைகளை எழுதிக் கொண்டு வீட்டுக்கு திரும்பி வந்து அவைகளை திருப்பி பார்த்து தியானிப்பேன். சில சமயங்களில் எனக்கு அவைகளினால் ஒன்றும் அர்த்தமாகாது. நான் அவைகளை நோக்கும் போது அப்படி இருக்கும். அதன் பின்னர் கொஞ்சம் கழித்து எனக்கு தோன்றும், மறுபடியும் தொடங்கும். பின்னர் நான் இப்படி ஒரு சிறு நோட்புக்கை எடுத்து என்னால் இயன்ற மட்டில் அவைகளை குறித்துக் கொள்வேன். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை குறித்துக் கொள்வேன். கர்த்தாவே, நான் ஜெபகுடாரத்திற்கு போய் வாருங்கள், உங்களுக்கு சொல்லும்படியாய் காரியங்கள் இருக்கிறது நினைப்பேன். அந்த விதமாகத்தான் அது வரும். சரியாக அப்படியே. முதலாவதாக அவர் அதை எனக்கு கொடுக்காமல் என்னால் அதை எடுத்து சொல்ல முடியாது. ஆகவே இந்த குறிப்புகளை கொண்டு நான் கீழே நோக்கி பார்க்கின்ற நீங்கள் பார்க்கின்றீர்களே, அதைதான் நான் பார்க்கின்றேன். முதலாவதாக நான் துவங்கின இது இந்த பகுதியை நான் இங்கேயே பெற்றுக் கொள்ளவில்லை. ஒன்று இரண்டு நாட்களுக்கு முன்னர் நான் காட்டிலே பெற்றுக்
கொண்டேன்.
அவருடைய திவ்ய ஸ்வாபத்தில் நாம் எப்படி பங்குள்ளவர்கள் ஆக முடியும் என்று இங்கே பேதுரு கூறுகின்றான். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய அளவிற்கு வளரும்படியாய் முயற்சிக்கிறோம். நாம் ஏழு முத்திரைகளை குறித்து பார்த்து முடித்து பின்னர் ஏழு முத்திரைகளின் எக்கால சத்தத்தில் அல்லது உடைக்கப்படுகின்றதின் போது நமக்கு தெரியும் ஒரு முத்திரை என்றால் என்ன என்று. அது ஒரு ஊழியத்தை அவிழ்த்து விடுகிறதாயிருக்கிறது. ஏழு முத்திரைகளை அவிழ்க்கிறதாயிருக்கிறது. அதை நாம் நேராக வரைபடத்தில் காணலாம். அது ஒரு செய்தியை அவிழ்க்குதலாகும். அதாவது முத்திரிக்கப்பட்டுள்ள எதையோ அவிழ்த்து விடுதலாகும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நான் திறவுகோல் என்பதை பற்றி பேசினேன். திறவுகோல் என்பது விசுவாசமாய் இருக்கிறது. விசுவாசமானது அந்த திறவுகோலை பிடித்துக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவே வாசலாயிருக்கிறார். ஆகவே விசுவாசமானது வேத வாக்கியங்களின் கீழ்களை எடுத்து தேவனுடைய நன்மைகளையும் மகிமைகளையும் அவருடைய ஜனங்களுக்கு திறந்து கொடுக்கிறது. ஆகவே விசுவாசமான திறவுகோலை உடையதாக இருந்து ஜனங்களுக்கு கிறிஸ்துவை திறந்து கொடுக்கிறது. அதை திறக்கிறது, அதை வெளிப்படுத்துகிறது.
ஆகவே இன்றைக்கு நாம் அதே திறவுகோலை எடுத்து
தேவனுடைய அளவிற்கு நாம் எப்படி ஒரு நற்பண்புள்ள கிறிஸ்தவர்கள் ஆகவும் ஜீவிக்கின்ற தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஜீவிக்கின்ற கூடாரமாகவும் ஆவதற்கான வழியை திறக்க முயற்சிக்க போகிறோம். நினைவிருக்கட்டும், தேவன் தம்மை மூன்று விதங்களில் வெளிப்படுத்துகிறார். முதன்முறையாக அவர் தம்மை ஒரு அக்னி ஸ்தம்பமாக வெளிப்படுத்தினார். அதுதான் பிதாத்துவம் அல்லது பிதாவின் தன்மை என அழைக்கப்படுகிறது. பின்னர் அதே தேவனானவர் இயேசு கிறிஸ்துவில் தம்மை வெளிப்படுத்தினார். அது அவர் வாசம் பண்ணும்படியாக உண்டாக்கின அவருடைய சரீரமாயிருக்கிறது. மூன்றாவதாக அந்த சரீரத்தில் மரணத்தின் மூலமாக அவர் வாசம் பண்ணும்படியாக ஒரு சபையை பரிசுத்தப்படுத்தினார். அது நமக்கு மேலாக உள்ள தேவன், நம்மோடு கூட இருக்கின்ற தேவன், நமக்குள்ளாக இருக்கின்ற தேவன், அதே தேவன். அந்த காரணத்தினால் தான் அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்பட்டார். மூன்று தேவர்கள் அல்ல, ஒரே தேவனின் மூன்று அலுவலகங்கள். அவர்கள் மட்டும் அதன் நியாசா ஆலோசனை சங்கத்தில் யோசித்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்திற்குள் நாம் சிக்கி இருக்க மாட்டோம் இல்லையா? அது சரி, மூன்று தேவர்கள் அல்ல. இயேசு எப்படி பிதாவிடத்தில் பேசிவிட்டு பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்பது ஜனங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அங்கேதான் முழு காரியமும் இருக்கின்றது. நிச்சயமாக அதை அப்படியே வெளிப்படுத்தி காட்டுகிறது. நிச்சயமாக பாருங்கள், அது மூன்று தேவர்கள் அல்ல, அது மூன்று அலுவலகங்கள். அது என்ன? தேவன் அவருடைய சிருஷ்டிக்குள் தாழ்த்திக் கொள்கிறார். தம்மை ஆராதிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். தேவன் என்னும் வார்த்தைக்கே ஆராதிக்கப்படும் பொருள் என அர்த்தமாகும். அவருடைய ஜனங்களிடத்தில் அவருக்கு தேவையானதை அவர் பெற்றுக் கொள்ளும்படியாக அவருடைய ஜனங்களை அந்நிலைக்கு ஆக்குகிறார். அதற்காகவே அவர் அவர்களை சிருஷ்டித்தார். ஒரு குமாரனாகவோ ஒரு குமாரத்தியாகவோ இருப்பதை காட்டிலும் வேறு எந்த விதமாகவும் இருக்கும்படிக்கு தேவன் உன்னை ஒருபோதும் உண்டாக்கவில்லை. அதை மட்டும் நீங்கள் தவறி இருப்பீர்களேயானால், அதாவது அவருடைய குமாரனும் குமாரத்தியும் இல்லாமல் போவீர்களேயானால், நீங்கள் லக்கை தவறவிட்டவர்களாயிருப்பீர்கள். பாவம் ஆங்கிலத்தில் SIN என்ற பதத்திற்கு இலக்கை தவறிவிட்டாய் என்று அர்த்தம். இலக்கை தவறிவிட்டாய். அப்படியானால் நான் ஒரு லக்கை நோக்கி சுடுகிறேன் என்றால், சுமார் 50 கை தூரத்திலிருந்து அந்த லக்கை நோக்கி நான் சுடுவதாக இருந்தால் என்னிடம் துப்பாக்கி எடுத்து சுட வேண்டும். நான் ஒரு 4 அல்லது 5 அகலம் குறி தவறினால் என்ன சம்பவித்தது? என்னுடைய துப்பாக்கியானது சரிபார்க்கப்பட வேண்டும். அங்கே ஏதோ கோளாறு இருக்கிறது என்பதாகும். எனக்கு தேவனிடத்தில் விசுவாசம் தவறுமாயின், நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க தவறினால், நீ ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும்படி தேவன் உன்னை இங்கே வைத்திருக்கிறார், நீ ஒரு ஓரமாக ஓடினால் திரும்பி வந்து உன்னை சரிபடுத்திக் கொள். உன்னை சரிபடுத்தக்கூடிய காரியம் ஒன்றே ஒன்றுதான், அது வேத வாக்கியம் தான். வேத வாக்கியத்தில் உள்ள பரிசுத்த ஆவியானவர் உன்னை சரிபடுத்துகிறார், உன்னை திரும்பி இலக்கிற்கு நேராக மறுபடியும் கொண்டு வருகிறார். இப்பொழுது நாம் அவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 7 ஸ்தேவான் சொல்கிறார், அதை நாம் வாசிப்போம். இப்பொழுது நாம் தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். அது ஜீவிக்கின்ற தேவனுடைய ஜீவிக்கின்ற வாசஸ்தலமாய் இருக்க போகின்றபடியால், அப்போஸ்தலர் 7 44 நினைக்கிறேன், அதில் ஸ்தேவான் இந்த விதமாக கூறுகிறான், மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசையுடன் பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் மனாந்திரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது. மேலும் யோசுவாவுடனே இயேசுவுடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட ஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டிக் கொள்ளுகையில் அதை அந்த தேசத்தில் கொண்டு வந்து தாவீதின் நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள். இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். வானவனுக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியாயிருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? வாசஸ்தலம் என்பது நாம் போய் இளைப்பாறவும் புத்துணர்ச்சி பெறவும், அதாவது சாவதானமாய் இருப்பது போன்றவைகளை செய்யக்கூடிய ஒரு ஸ்தலமாயிருக்கிறது. இப்பொழுது எபிரேயர் 10:5 பவுல் இவ்விதம் கூறுகிறார், ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும், அது கிறிஸ்துவை குறிக்கிறது, பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சொல்லுங்கள், வாசஸ்தலம் என்றால் என்ன? ஒரு சரீரம். தேவன் ஒரு சரீரத்தில் வாசம் பண்ணுவதே ஆகும். அவர் சீனாய் மலையின் மீது வருங்கின போது எந்த மிருக ஜீவனும் காளையோ அல்லது மாடோ அது மலையை தொடுமானால் அது கொல்லப்பட வேண்டும். தேவன் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். நேற்று இரவு நாம் பார்த்தோம், அந்த தூதர்களான சேராபீன்கள் தங்கள் முகங்களை மூடிக்கொண்டன என்று. அவைகளின் பரிசுத்தமான முகங்களை பாவம் என்பதற்கு அர்த்தம் என்ன என்று கூட தெரியாதவைகள். அப்படிப்பட்டவைகள் தேவனுடைய சமூகத்திலே தங்கள் முகங்களை மூடிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவைகளின் பாதங்களை தாழ்மையில் மூடிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. பரிசுத்த தேவனால் பாவத்தை கவனியாமல் விட்டு தள்ள முடியாது. ஆகவே தேவன் இருக்கின்றதான அந்த மலையை ஒன்றினாலும் தொட முடியாது. பின்னர் தேவன் மாம்சமாகி அவருடைய சிருஷ்டிப்பான அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்து என்ற வடிவில் நமது மத்தியில் வாசம் பண்ணினார். பின்னர் அந்த குமாரன் அவருடைய ஜீவனை கொடுத்தார். ரத்தத்திலிருந்து ஜீவன் நமக்காக வெளிவரும்படியாக தேவனுடைய ரத்த அணுவானது உடைக்கப்பட்டது. அந்த ரத்தத்தின் மூலமாக நாம் சுத்திகரிக்கப்பட்டோம். இப்பொழுது நமது ரத்தம் நமது ஜீவன் அது இன சேர்க்கையின் மூலமாக வந்தது. அது நம்முடைய ஜீவனை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. பரிசுத்த ஆவியை நம்மீதில் அனுப்புவதன் மூலம் நம்முடைய சுவாபத்தை மாற்றுகிறது. அதன் பின்னர் நாம் தேவனுடைய திவ்ய சுவாபமாக மாறுகிறோம். அதன் பின்னர் நாம் தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலமாக மாறுகிறோம். இயேசு சொன்னார், நான் என் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கிறதை அந்த நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்று. அந்த தேவனானவர் அவருடைய சபையில் எப்படி இருக்கிறார் என்பது தெரியுமா? சபையானது கிறிஸ்துவின் ஸ்தானத்தை வகித்து அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அங்கேதான் இருக்கிறது அவருடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே போவது. சாலமோன் ஆலயத்தை கட்டுவதை குறித்து ஸ்தேவான் பேசினதாக வேதம் கூறுகின்றது. மகா உன்னதமான தேவன் மனுஷர்களின் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசமாகிறார். ஏனென்றால் வானவனுக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடியுமாயிருக்கிறது. நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எங்கே? ஆனால் ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஆமேன். அங்கேதான் காரியம். ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். நல்ல வளர்ச்சியை பெற்ற ஒரு மனிதனுக்குள்ளாய் தேவன் வாசம் பண்ணுகிறார். அந்த நபருக்குள் தம்மையே பிரதிபலிக்க செய்கிறார். பரிபூரண ஆராதனை. நமக்குள்ளாய் தேவன் இருந்து நாம் அவருடைய வாசஸ்தலமாயிருப்பது. அங்கிருந்து தேவன் வெளிப்படுகிறார். ஓ, நாம் இங்குள்ள உச்சத்தினால் மூச்சு திணறி போகுமட்டாக நாம் அதிலே எப்படியாய் தரித்திருக்கலாம்? கவனியுங்கள், தேவன் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் மனிதனில் தம்மை பிரதிபலிக்கிறார். அது மோசேக்குள்ளாக இருந்த தேவன். அதை கவனியுங்கள், ஒரு தலைவனாய் பிறந்தான் கிறிஸ்துவும் கூட. அவன் பிறந்த நேரத்தில் அவனை கண்டுபிடிக்கும்படியாய் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள். கிறிஸ்துவோடும் காரியம் அப்படியேதான் இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் மரணத்தினின்றி விடுவிக்கப்பட்டான். கிறிஸ்துவும் அவ்வாறேதான். அவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தான். கிறிஸ்துவும் கூட. மோசே மலையின்மையை 40 நாட்கள் ஏறி போய் கற்பனைகளை பெற்றுக் கொண்டு கீழே இறங்கி வந்தான். கிறிஸ்துவும் 40 நாட்கள் வனாந்திரத்துக்கு போய் திரும்பி வந்து பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று கூறினார். இது போன்ற இன்னும் அநேக காரியங்களில் தேவன் தம்மை பிரதிபலிக்கிறார். யோசேப்பை நோக்கி பாருங்கள். அநேக சகோதரர்கள் மத்தியில் ஒரு ஆவிக்குரிய பையனாயிருந்தான். அவர்கள் யாவரும் நல்ல மனிதர்கள். அவர்கள் யாவரும் கோத்திர பிதாக்களாயிருந்தனர். ஆனால் யோசேப்பு வந்தபோது அவன் வித்தியாசமானவனாயிருந்தான். அவனால் தரிசனங்கள் காண முடிந்தது, சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடிந்தது. அதன் காரணமாக அவனுடைய சகோதரரால் அவன் வெறுக்கப்பட்டான். பூமியின் மேல் அவன் செய்யும்படியாய் தேவன் அவன் மேல் போட்ட வேலைகளை நிமித்தம் வெறுக்கப்பட்டான். அவனுடைய சகோதரர்கள் அவனை அதற்காக வெறுத்தார்கள். பாருங்கள், அவைகள் யாவும் சிலுவையை சுட்டி காட்டிக் கொண்டிருக்கின்றன. கவனியுங்கள், அவன் ஏறக்குரிய 30 வெள்ளிக்காசுக்கு அவனுடைய சகோதரரால் விற்கப்பட்டான். மறித்து போகத்தக்கதாக அவனுடைய சகோதரரால் குடியிலே தள்ளப்பட்டான். அந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு போய் பார்வோனின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தான். அந்த நாட்களில் உலகத்தை ஆண்டு கொண்டவனான பார்வோனிடத்தில் ஒருவனாலும் போக முடியாது. யோசேப்பின் மூலமாய் அல்லாமல் ஒருவனும் பார்வோனிடத்தில் வர முடியாது. கிறிஸ்துவின் மூலமாய் அல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் வர முடியாது. யோசேப்பு அரண்மனையை விடும்போதும் அவன் புறப்படும் முன்னதாக ஒரு எக்காலம் தொனிக்கும். அவனுக்கு முன்பாக ஆட்கள் ஓடி போய் முழங்கால்களை முடக்குங்கள், யோசேப்பு வந்து கொண்டிருக்கிறார் என்று சத்தமிடுவார்கள். நீ எங்கு இருந்தாலும் சரி, அல்லது என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது எந்த வேலை எவ்வளவு முக்கியமானதா இருந்தாலும் சரி, அக்கறை இல்லை. யோசேப்பு அங்க வரமாட்டாய். நீ உன் முழங்காலில் தான் இருக்க வேண்டும். இந்நாட்களில் ஒன்றில் எக்காலம் முழங்கும் போது முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். நம்முடைய யோசேப்பாகிய கிறிஸ்துவானவர் மகிமையை விட்டு வரும்போது உன்னுடைய வேலை அப்பொழுது முக்கியமானதாக இருக்காது. முழங்கால்கள் யாவும் முடங்கி அவர் தேவகுமாரன் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். அது சரியே. ஓ, நாம் அவரை எப்படியாய் தாவீதில் காண்கிறோம்! எப்படி தாவீது ஒரு புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாய், அவருடைய சொந்த சகோதரரால், அவருடைய சொந்த சிம்மாசனத்திலிருந்து அவருடைய சொந்த பிள்ளையினால் தூக்கி எறியப்பட்டு ஒலிவமலின் மேல் உட்கார்ந்து கொண்டு எருசலேமே பார்த்து எருசலேமே எருசலேமே என்று அழுதான். அவன் சேவை செய்ததானதும் தேவனை பற்றி போதித்ததுமான அவனுடைய சொந்த ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். அவனுடைய சொந்த ஜனங்களே அவனை வேண்டாம் என்று அவனை புறக்கணித்து தள்ளி அவன் மேல் காரியங்களை தூக்கி எறிந்தார்கள். அவன் மேல் துப்பினார்கள், அவனை பரிகாசம் செய்தனர். அவன் மலையின் மேல் ஏற துவங்கின போது அவன் நிராகரிக்கப்பட்டவனாயிருந்தான். 800 வருஷங்களுக்கு பின்னர் அது தேவகுமாரனுக்கு எவ்வளவு பரிபூர்ணமாய் பொருந்தினது. தள்ளப்பட்ட ராஜா, அவருடைய சொந்த ஜனங்களாலே தள்ளப்பட்டவனாய் மலையின் மேல் உட்கார்ந்து கொண்டு எருசலேமின் மேல் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாக அழுதான். தேவன் தம்மை தானே பிரதிபலிக்கிறார். அந்த தீர்க்க தரிசிகளிலே கிறிஸ்துவை பிரதிபலித்துக் கொண்டிருந்தார். அதன் பின்னர் ஒருவர் வந்தார், அவர் தேவனுடைய பரிபூர்ணமாயிருந்தார். அது தேவன் நமது மத்தியில் இருப்பதாக இருந்தது. அந்த நேரம் தொடங்கி அவர் கல்வாரின் இந்த பக்கத்தில் அவர் தம்மை தாமே அவருடைய சபையில் பிரதிபலித்துக் கொண்டிருந்தார். ஆகவே பாருங்கள், நாம் எல்லாரும் ஜீவிக்கின்ற தேவனுடைய வாசஸ்தலமாகிய இந்த வாசம் பண்ணும் சலத்துக்குள் பிரவேசிக்க முயற்சிக்கிறோம். அங்கே சில ஜனங்கள் இருக்கிறார் என்று நாம் கவனிக்கிறோம். அவன் சொன்னான், முதலாவது நமக்கு விசுவாசம், வல்லமை, ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம் என்று. சரி, சகோதர சிநேகம் அதனோடு அன்பை கூட்டுங்கள். இவை எல்லாவற்றையும் நாம் திரும்ப வாசிக்கட்டும், அப்பொழுது அது உங்களுக்கு புரியும். இப்பொழுது நாம் 5வது வசனத்திலிருந்து துவங்க போகிறோம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையும் பொறுமையோட தேவபக்தியையும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க விட்டாது. அதை நாம் எப்படி பெற்றுக் கொள்ள முடியும் என்பதற்கான ஏதோ காரியங்களை பேதுரு இங்கே நமக்கு எடுத்து காட்டுகிறார். இப்பொழுது இதை நான் கூற விரும்புகிறேன். இவைகளில் ஒரு பகுதியை உடையவளாய் இருக்கின்ற சில ஜனங்கள் இருக்கிறார்கள். அதாவது வல்லமை, ஞானம், பொறுமை போன்றவைகள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளாதவிடத்தில் இவைகள் காணப்படுகிறது. நாம் ஞாயிறு பாடசாலை நடத்துகிறோம், அது உண்மைதான். கிறிஸ்தவர்களை போன்று பாசாங்கு கூட செய்யாத சில ஜனங்களிடம் இவைகளில் ஒரு பகுதி இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் அது காரியத்தை முடிக்காது. அது கருத்த பறவையானது மயில் இறகுகளை தன் இறக்கைகளில் வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறது போன்றுள்ளது. தன்னை ஒரு மயில் போல் ஆக்கிக் கொள்ள முயற்சிக்கிறது. அது ஒன்றுமில்லை, தன்னை தானே தடைக்குறைவாக்கிக் கொள்ளுகிறது. ஒரு கருப்பு பறவையாகவே இருப்பது நல்லது, புரிகின்றதா? ஒரு கிறிஸ்தவனாக இல்லாமலேயே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தன்னிடத்தில் இல்லாமலேயே இவைகளை அப்பியாசப்படுத்த முயற்சிக்கும் போது அவன் வெறுமனே தன் ஸ்தானத்தை விட்டவனாகிறான். ஆப்பிள் பழங்களை உண்டாக்க முயற்சிக்கின்ற வேறு ஏதோ ஒரு மரத்தை போல் இருக்கிறது. அது ஒரு மரமாக இருந்தாலும் அதனால் அதை செய்ய முடியாது. ஆப்பிள் பழங்களை அதனால் உற்பத்தியாக்க முடியாது. ஒரு கோவேரி கழுதியானது ரோமத்தை உண்டு பண்ண முயற்சிக்கிறது போல, அது ஒரு கோவேரி கழுதியாக இருந்து கொண்டு அது ஒரு ஆடா இருக்க முயற்சிக்கிறது போன்றுள்ளது. பாருங்கள், அதனால் ரோமத்தை உண்டு பண்ண முடியாது, அதனால் செய்ய முடியாது. ரோமமானது அதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரத்தை போல் இருக்கிறது. ஒரு கால செம்மறியாட்டை போல் நடக்க முயற்சிக்கலாம், ஆனால் அது இன்னமும் கோவேரி கழுதிதானே. எனவே நீங்கள் கூறலாம், நான் ஒரு செம்மறி ஆட்டை போல சாப்பிட முடியும், நான் செம்மறி ஆட்டை போன்று காரியங்களை செய்ய முடியும் என்று. ஆனால் நீ செய்யக்கூடியது என்னவா இருந்தாலும் ரோமத்தை உற்பத்தி பண்ண வேண்டுமானால் நீ ஒரு செம்மறி ஆடாய் தான் இருக்க வேண்டும். இங்கு நான் சற்று நிறுத்துகிறேன். செம்மறி ஆடு ரோமத்தை உற்பத்தி செய்கிறதில்லை, அது செம்மறியாடாய் இருப்பதனால் அதனிடம் ரோமம் இருக்கிறது. அநேக ஜனங்கள் இவ்வாறு கூற முயற்சிக்கிறார்கள், சரி நான் நல்லவனாக முயற்சிப்பேன், நான் இதை செய்ய முயற்சிப்பேன் என்று. ஒன்றையும் உற்பத்தி செய்கிறதில்லை. இல்லை, உன்னால் அது செய்ய முடியாது. ஒரு செம்மறியாடானது ரோமத்தை உற்பத்தி செய்யும்படியாய் கேட்டுக் கொள்ளப்படுகிறது இல்லை, அதனிடம் அது எதிர்பார்க்கப்படுகிறது. ரோமம் அதனிடம் வளர்கின்றது. தான் ஒரு செம்மறியாடாய் இருப்பதனால் தான் அது செய்கிறது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பீர்களானால் நீங்கள் ஆவியின் கனிகளை தானாய் விளைய செய்வீர்கள். நீங்கள் அதை உற்பத்தி செய்கிறதில்லை, நீங்கள் அதை செய்யும்படியாய் முயற்சிப்பதில்லை. இல்லாத ஏதோ ஒன்றை நீ ஆக்கிக் கொள்ள முயற்சிக்கிறதில்லை. நீ என்னவாக இருக்க வேண்டுமோ அதுவாகவே ஆகின்றாய். பின்னர் அது தன் காரியங்களை தானே பார்த்துக் கொள்கிறது. சரி, நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் ஒரு சபையில் சேர்ந்து விட்டேன், நான் உண்மையாகவே பொய் பேசுவதை நிறுத்தியாக வேண்டும் என்று ஜனங்கள் கூற நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? நீங்கள் மறுபடியும் ஏதோ காரியத்தை உற்பத்தியாக்க முயற்சிக்கிறீர்கள், உங்களால் அதை செய்ய முடியாது. ஆகவே அதை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கோவேரி கழுதையானது ரோமத்தை உற்பத்தி செய்ய முயற்சிக்கிறதை காட்டிலும் வேறொன்றும் இல்லை. ஆனால் அப்படி செய்ய முடியாது. அல்லது ஒரு புறாவோடு சாப்பிட முயற்சிக்கின்ற ஒரு பிணந்தின்னியை போன்றது. ஒரு பிணந்தின்னி ஒரு புறாவை போன்றிருக்க பிரயாசிப்பது. ஒரு வல்லுறவை சற்று யோசித்து பாருங்கள். அது நான் ஒரு புறா என்று சொல்லிக் கொண்டிருந்தால் இது எப்படியாயிருக்கும்? நான் செட்டைகளின் மீது சில புறா இறகுகளை வைத்துக் கொண்டு பாருங்கள், இப்பொழுது நான் யாரை போல் இருக்கிறேன் என்று கூறுவதை போன்று புரிகின்றதா? அவன் பார்ப்பதற்கு அவலட்சணமாய் இருப்பான். நான் இல்லாத ஒன்றை தன்னை அழித்துக் கொள்கிறவனும் அப்படியேதான் இருக்கிறான். பாருங்கள், உங்களால் அது செய்யவே முடியாது. இப்பொழுது பாருங்கள், என்னிடம் வல்லமை இருக்க வேண்டும், ஆகவே நான் வல்லமை உடையவனாய் இருக்கிறேன். நான் தேவபக்தி உள்ளவனாய் இருக்க வேண்டியவன், ஆகவே என்னிடம் தேவபக்தி இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஏன்? நீங்கள் வெறுமனே சிறகுகளை வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறீர்கள், அவைகள் உன் கைக்கு எட்டின தூரத்தில் இருந்தாலும் அப்படியேதான். ஆனால் நீங்கள் சிறகுகளை எடுத்துக்கொண்டு ஒரு தவறான புறாவின் மேல் போட முடியாது. அது கிரியை செய்யாது. அந்த பறவையானது எவ்வளவு மாய்மாலமானது என்பதை மட்டும் அது எடுத்துக் காட்டுகிறது. ஒரு வயதான பருந்து சில புறா சிறகுகளை தன்மேல் சொருகிக் கொண்டு இங்கே பாருங்கள் நான் ஒரு புறா என்று சொல்ல முயற்சிக்கின்றதை உங்களால் யூகிக்க முடிகின்றதா? புரிகின்றதா? ஏன், நம் எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு வயதான பருந்து என்று. எவ்வளவுதான் அது ஒரு பருந்து என்று நம்மால் கூற முடியும்? அந்தவிதமாகத்தான் அது கிறிஸ்தவ மார்க்கத்தை உற்பத்தி செய்ய பிரயாசிக்கிறது. உன்னால் அதை செய்ய முடியாது. நீ முதலாவதாக செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நீ மறுபடியுமாய் பிறக்க வேண்டும். நீ மாறித்தான் ஆக வேண்டும். நீ அப்படி மாறும் பொழுது நீ ஒரு புதிய சிருஷ்டியாக ஆகின்றாய். இப்பொழுது நீ சரியாக ஆகின்றாய். இப்பொழுது சிறைகளை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. அது பற்றின காரியத்தை அதுவாகவே பார்த்துக் கொள்ளும். நீ மறுபடியுமாய் பிறக்கும் போது அப்படியாகும். ஆமையா, நான் எப்பொழுதும் சொல்வது போன்று ஒரு பன்றியை எடுத்து அதை நன்றாக தேய்த்து கழுவி அதற்கு ஒரு விலை உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி அதை வெளியே விட்டுவிடு. அது நேராக சேற்றுக்கு சென்று புரளும். ஏனென்றால் நீ அதற்கு செய்த காரியம் அதற்கு ஒரு நன்மையும் செய்யாது. அது ஒரு பன்றி, அதுவே அதனுடைய சுவாபம். சேற்றில் புரளுவது என்பது அதனுடைய சுவாபமாய் இருக்கிறது. நீங்கள் அதன் சுவாபத்தை மாற்ற வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். எஞ்சியுள்ள காரியத்தை அது தானாக பார்த்துக் கொள்ளும். இப்பொழுது கவனியங்கள், நீங்கள் மறுபடியுமாய் பிறக்க வேண்டும், அதாவது மாற வேண்டும். அங்கே ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். நீங்கள் சொல்லலாம், சரி சகோதரன் பிரணாம், எனக்கு தெரியும் இங்கே இருக்கின்ற இன்னென்ன ஸ்திரீ, ஏன் அவள் ஒரு தவறும் செய்யவில்லை, அவள் ஒரு நல்ல ஸ்திரீ, அல்லது இன்னென்ன மனிதன், அவள் ஒரு நல்ல மனிதன், அவன் ஒன்று தவறு செய்வதில்லை, ஒருவருக்கும் தீங்கு செய்ததில்லை என்று நீங்கள் சொல்லலாம். அதற்கும் இதற்கும் ஒருவித சம்பந்தமும் இல்லை. அவன் ஒரு கால் ஒரு நல்ல அயல் வீட்டானாய் ஆகலாம், ஆனால் அவன் மறுபடியும் பிறக்கும் மட்டில் அவன் ஒரு கிறிஸ்தவனாக ஆக முடியாது. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் யோவான் 3 தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று இயேசு சொன்னார். இப்பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? காணுவது என்பதற்கு புரிந்து கொள்வது என்ற அர்த்தம். நீ எதையாவது நோக்கி பார்த்துவிட்டு எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்பீர்களானால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றுதான் அர்த்தம். ஜனங்கள் ஏன் சத்தமிடுகிறார்கள் என்று ஒரு மனிதனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் ஒரு மனிதனுடைய பாஷை மாறி அவன் அந்நிய பாஷையில் பேச வேண்டும் என்பது ஒரு மனிதனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவனுடைய மகிமையானது எப்படி ஒரு மனிதனுடைய கண்களுக்கு மேல் வர முடியும் என்று இயற்கையான மனிதனால் காண முடியவில்லை. அவன் தரிசனம் கண்டு ஒரு மனிதனிடத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லி என்ன செய்ய வேண்டும் என்றும், சம்பவிக்க போகின்ற காரியங்களையும் நிறைவேற போகின்ற காரியங்களையும் கடந்த இரவு கர்த்த நம்மடியே செய்தது போன்றே சொல்ல முடியும். ஆம், பாருங்கள், இயற்கையான மனமானது அதை உருவகப்படுத்தி பார்க்க முயற்சிக்கிறது. சரி, அவன் என்ன செய்தான், அல்லது எந்த விதமான ஏமாற்றுதலை உபயோகிக்கிறான், அவனிடம் என்ன வித்தை இருக்கிறது? ஒரு மனிதன் அந்நிய பாஷையில் பேசி வேறு யாரோ ஒருவர் அதை வியாக்கியானித்து ஒரு குறிப்பிட்ட சபையின் அங்கத்தினரிடத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றும் அவர்கள் என்ன செய்யக்கூடாது என்றும் சொல்வதை காணும் போது பாருங்கள், அது ஏதோ ஒரு ஏமாற்றமானது என்றும் அவர்கள் இருவர்களுக்கிடையே ஏதோ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் நினைக்கிறான். அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த மனிதன் மறுபடியுமாக பிறக்க மட்டில் புரிந்து கொள்ள முடியாது. பின்னர் அவன் மறுபடியும் பிறந்த பிறகு அவன் ஐக்கியத்தின் வழியிலே வருகிறான். ஏனென்றால் அவன் ஒரு புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். அந்த பழைய சந்தேகிக்கின்ற அவநம்பிக்கையான குணாதிசயமான அவன் மறித்து போனது. இப்பொழுதோ அவன் ஒரு புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். ஆகவே நீங்கள் பாருங்கள், அவனுடையதோடு அவன் ஒன்றையும் கூட்டிக் கொள்ள வேண்டியதில்லை. ஏனென்றால் அது தானாகவே கூட்டிக் கொள்ளும். கவனியுங்கள், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். நீங்கள் மறுபடியும் பிறக்கும் போது விசுவாசம் இல்லாமல் நீங்கள் மறுபடியும் பிறக்க முடியாது, அது உண்மை. ஆகவே பாருங்கள், இங்கே உள்ள என்னுடைய வரைபடத்தில் விசுவாசத்தையே அஸ்திபாரமாக வைத்திருக்கிறேன். விசுவாசமே அவைகள் எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரமாயிருக்கிறது. ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசிக்கத்தான் வேண்டும். வேதத்தை குறித்து நீ சந்தேகிக்கிறவனாய் இருந்தால், வார்த்தை சத்தியமானது என்பதை குறித்து நீ சந்தேகிக்கிறவனாய் இருந்தால், முதலாவதாக நீ அதை விசுவாசிக்கும் மட்டில் அதனிடத்திலிருந்து விலகி இருப்பதே நல்லதாயிருக்கும். ஆவம் என்றால் என்ன? அவிசுவாசம். மனித வர்க்கத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது இரண்டே இரண்டு மூலக்கூறுகளே. ஒன்று அவிசுவாசம் அல்லது விசுவாசமாய் இருக்க வேண்டும். இது அல்லது அதுவாய் இருக்க வேண்டும். இதில் ஒன்றை நீ உடையவனாய் இருக்கிறாய். அதுவே உன்னுடைய ஜீவியத்தை ஆண்டு கொள்கிறது. உன்னால் எவ்வளவு தூரம் எழும்ப முடியும் என்பது உன்னிடம் எவ்வளவு விசுவாசம் உள்ளது என்பதை பொறுத்திருக்கிறது. ஆனால் முதலாவதாக இருக்க வேண்டியது விசுவாசமே. இந்த விசுவாசமாகிய அஸ்திபாரத்தை பற்றி நான் சற்று நேரம் பேச விரும்புகிறேன். இப்பொழுது விசுவாசம் என்பது நீ எதை விசுவாசிக்க வேண்டுமோ அதுதான். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியாய் இருக்கிறது. உன்னிடத்தில் விசுவாசம் இருக்கும் போது நீ அதை ஏற்கனவே உடையவனாய் இருக்கின்றாய். ஏனென்றால் விசுவாசத்திற்குள் அது வெளிப்படுத்தப்படுகின்றது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியாய் இருக்கிறது. எபிரேயர் 11. அத்தாட்சி எந்த விதமானது? ஒரு அத்தாட்சி, ஒரு பரிசுத்த அத்தாட்சி அல்லது நிச்சயம். ஆகையினால் சகோதரன் பிரணாம், தேவன் ஒரு சுகம் அளிப்பவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் கூறும் பொழுது, சரி, நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் அப்பொழுது அவரை உங்கள் சுகம் அளிப்பவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். பொய்யாய் சொல்லாமல், ஆனால் அவருடைய தழும்புகளால் சுகமானோம் என்று உண்மையாகவே விசுவாசித்தால் அதனின்றி உன்னை திருப்பத்தக்கதான சக்தி வேறென்றும் இல்லை. அது தீர்ந்து போன ஒரு காரியமாயிருக்கிறது. ஒரு கால் உனக்கு நம்பிக்கை இருக்கலாம். நம்பிக்கை என்பது இதற்கும் இங்கேயும் அங்கேயுமா இல்லாமல் ஏமாற்றுவதாகும். ஆனால் உன்னிடத்தில் விசுவாசம் இருக்கும் போது நீ அதை அறிந்திருக்கின்றாய். ஏனென்றால் நீ ஏற்கனவே அது உடையவனாய் இருக்கின்றாய் என்பதற்கு அது அத்தாட்சியாயிருக்கிறது. இன்று காலையில் ஓரல் ராபர்ட்ஸ் பேசினதை எத்தனை பேர் கேட்டீர்கள்? இன்று காலையில் ஓரல் ராபர்ட்ஸ் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது ஒரு விடுதலையின் விசுவாசம் இருந்தது என்பதோ அல்லது ஏதோ காரியத்தை குறித்து அவர் பேச நான் கேட்டேன். அதாவது விடுதலையின் விசுவாசமான ஜெபத்தை ஜெபிப்பது என்பதை பற்றி அவர் சொன்னார். வானொலியை தொடுவதன் மூலம் உன்னுடைய தொடர்பை உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒன்றை தொடுவதன் மூலம் உன் தொடர்பை உண்டு பண்ணிக்கொள். ஜனங்கள் ஏதாவது ஒன்றின் மீது தங்களுடைய கைகளை வைக்கிறதற்கு ஏது உண்டாகும்படியாக அந்த மனிதன் அப்படி செய்து கொண்டிருந்தான். ஏதோ காரியம் நான் அதை பெற்றுக் கொண்டேன் என்று சொல்கிறது. ஏனென்றால் என்னை அதை தொடும்படியாக அவர் சொன்னார். நான் அதை பெற்றுக் கொண்டேன் ஏதோ காரியம் கூறும்படியாக. புரிகின்றதா? அதெல்லாம் சரிதான். ஆனால் இப்பொழுது உண்மையான அசலான விசுவாசத்திற்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் தொட வேண்டிய அவசியம் இருக்காது. ஓரல் ராபர்ட்ஸ் அவர்களை குற்றம் பிடிக்க அப்படி இல்லவே இல்லை. அவர் ஒரு மகத்தான வேலையை செய்கிறார். தேவ பயமுள்ள ஒரு மனிதன். நான் அவரை குறித்து நிச்சயம் அதிகம் நினைக்கிறேன். அப்படிப்பட்டவன் நமக்கு அநேகர் இல்லாததே எனக்கு வருத்தம். ஆனால் நான் என்ன கூற முயற்சிக்கிறேன் என்றால், அந்த விசுவாசத்திற்கு அப்படியானது ஒன்றும் தேவையில்லை. விசுவாசமானது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது. ஏனென்றால் விசுவாசமானது தொடுகிறதனால் உண்டாகும். அப்படி இல்லவே இல்லை. விசுவாசம் கேள்வியினாலே வரும், தேவனுடைய வசனத்தை கேட்பதனாலே வரும். அது அதை நங்கோரம் பாய்ச்சுகிறது. அது அங்கே இருக்கிறது. விசுவாசத்திற்கு நான் சொன்னது போன்று ஏதும் இடைவெளி தூரம் கிடையாது. விசுவாசமானது இப்பொழுதே இருக்கிறது. விசுவாசம் இங்கே இருக்கிறது. அந்த ஒரு நாள் அந்த சிறு பிள்ளைக்கு ஜெபித்தது போன்றது. இங்கு யாருக்காவது ஜெபிக்க வேண்டி இருக்குமானால், சகோதரி கிட் இன்னும் மற்றவர்கள் எல்லாரும் ஒரு தாயாரை குறித்து பேசினார்கள். அதாவது அந்த குழந்தைக்கு குடல் எல்லாம் வெளிப்பக்கமாக இருந்தது. ஆசன குழாயில் திறப்பில்லாமல் இருந்த குழந்தையின் தாயார். சகோதரி கிட் இன்று மற்றவர்கள் பகிர்ந்த சாட்சியை கேட்டு, அவளால் மட்டும் என்னோடு தொடர்பு கொள்ள முடிந்தால் அந்த குழந்தைக்காக நான் ஜெபிப்பேன் என்று விசுவாசித்தாள். பாருங்கள், தேவன் நமக்கு ஆட்களை கொடுக்கிறார். நம்மில் சிலருக்கு தேவனோடு அனுபவங்கள் பெற்றவர்களாக இருக்கிறோம். அவ்வளவு உண்மை பொருளாய் தத்துவரூபமாய் ஏதோ இங்கே உள்ளே போய் சகோதரன் நெவருடன் பேசுவது போன்று அல்லது உனக்கு யாரோ தெரிந்தவர்களோடு பேசுவது போன்று இருக்கிறது. நாம் சில சமயங்களில் நமக்கு ஜெபிக்கும்படியாய் அவர்களை கேட்கிறோம். நாம் அவிதம் தான் செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம். பின்னர் அந்த மனிதன், அந்த ஸ்திரீ அல்லது யாராயிருந்தாலும் நமக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள் என்ற விசுவாசம் நம்மிடத்தில் இருக்குமாயின், இவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிப்போமானால், அப்பொழுது நம்முடைய விசுவாசமானது இருக பற்றிக் கொள்கிறது, பிடித்துக் கொள்கிறது. இது காரியத்தை முடிக்கின்றது. அங்கே அந்த ரோமன், இயேசுவை சந்திக்கும்படி சென்று நீர் என்னுடைய வீட்டின் கோரையின் கீழ் வழுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, அந்த விதமாக என்னை நான் எண்ணிக்கொள்ளவும் இல்லை என்று சொன்னான். ஆனால் அவன், என் குமாரன் வியாதியாயிருக்கிறான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் மகன் ஜீவிப்பான் என்றான். அது என்னவா இருந்தது? தூரமானது, எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணவில்லை.
Because God
ஏனென்றால் தேவன் சர்வ வியாபியாயிருக்கிறார், தேவன் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் சர்வ வியாபியாய் இருப்பதனால் அது தேவனை எல்லா இடத்திலும் இருக்கிறவராக ஆக்குகிறது. பாருங்கள், இந்த நிமிடம் தேவன் மகத்துவமானவராய் ஜெர்மனியில் இருக்கிறது போலவே சுவிட்சர்லாந்திலும் கீழாக இருக்கின்ற ஆப்பிரிக்காவிலும் இப்பொழுது இங்கேயும் இருக்கிறார். அங்கேதான் காரியம். ஆகவே இங்கே அவன் சொன்னான், நீர் என்னுடைய வீட்டின் கூரையின் கீழே வர நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று. அது என்னவாய் இருக்கிறது? அது அந்த ரோமனுடைய விசுவாசமாய் இருக்கிறது. அவன் அதை விசுவாசித்தான். இயேசுவை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அவன் இரண்டு நாள் பிரயாணம் பண்ணி வீடு சேரும் முன்பு எதிர்கொண்டு வந்த அவனுடைய வேலைக்காரர் சிலரை சந்தித்தான். அவர்கள் அவனிடத்தில் உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அந்த ரோமன் ஆச்சரியமடைந்து, எந்த மணி நேரத்தில் அவனுக்கு சுகம் உண்டாயிற்று, அந்த நாளின் எந்த வேளையில் சுகம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள் சுமார் 11 மணி நேரத்தில் என்றார்கள். அந்த மணி வேளையில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். அந்த ரோமன் அறிந்து கொண்டான், உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அறிவை என்று அறிந்து அவன் விசுவாசித்தான். ஆமேன். சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ வியாபியாயுள்ளவர், சர்வ ஞானியாயுள்ளவர், எல்லையற்றவர், அவர்தான் தேவன். ஆகவே அவர்கள் தொலைபேசி தொடர்பு கொண்டு ஜெபியுங்கள் என்று கூறின போது, அது தொடர்பு கொள்ளுகிறது ஆகிறது. உங்களுடைய விசுவாசம் தேவனை கொண்டு வருகிறது, ஜெபத்தையும் தேவனையும் காட்சியில் கொண்டு வருகிறது. அந்த காரியம்தான் ஜெபம், விசுவாசம் இங்கிருந்து இங்கிற்கு மாறுகிறது, அது சேர்த்துக் கொண்டுதான் வருகிறது. வார்த்தையை பேசு, நீ செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறதெல்லாம் வார்த்தையை சொல்லும் என்பதே, எல்லாம் சரியாகிவிடும். அவர் அங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெறுமென வார்த்தையை மட்டும் பேசும். ஏன்? அவன் சர்வ வியாபியாயிருக்கிறார், அவர் எல்லாம் வல்லவராயிருக்கிறார். உலகத்துக்கு மேலாக அவர் எவ்வளவு வல்லமராய் இருக்கிறாரோ அவ்வளவு வல்லமையாய் பூமியின் கீழேயும் எல்லாவற்றிலேயும் இருக்கிறார். அவர் தேவனாயிருக்கிறார். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் வார்த்தையை பேசும் என்று சொன்னான். விசுவாசமானது அதனுடைய எஞ்சியுள்ளதை செய்கிறது, விசுவாசமான மீது யாவற்றையும் செய்கிறது. ஆகவே ஒரு அஸ்திபாரத்திற்காக விசுவாசமானது உனக்கு தேவையாயிருக்கிறது. எல்லா கிறிஸ்தவமும், உனக்கு இருக்கின்ற எல்லாமும், உனக்கு இருக்க போகின்ற எல்லாமும் தேவனுடைய வார்த்தையின் மேலுள்ள விசுவாசத்தை சார்ந்திருக்கிறது. அக்காரணத்தினால் தான் நான் வார்த்தையை விசுவாசிக்கிறேன். என்னுடைய விசுவாசத்தை வேறு எந்த காரியத்தின் மேலும் வைக்க முடியாது. அப்படி நான் என் விசுவாசத்தை சபையின் மேல் வைக்கிறதா இருந்தால் எந்த சபையின் மேல் நான் வைக்க வேண்டும்? கத்தோலிக்கா, லூதரனா, பாப்டிஸ்டா, பெண்டெகோஸ்தா, எதன் பேரில் நான் விசுவாசத்தை வைக்க முடியும்? எனக்கு தெரியவில்லை. அவர்கள் எல்லாரும் வார்த்தையை சந்தேகிப்பதும் மற்றுமாய் கோணலான வழிகளுமாய் இருக்கிறார்கள். ஆனால் நான் என்னுடைய விசுவாசத்தை அவருடைய வார்த்தையின் மேல் போடும்போது அது நங்கூரம் பாய்ச்சப்பட்டதாயிருக்கிறது. ஒருவரும் அதை வியாக்கியானிக்க வேண்டியதில்லை. இதோ அது கர்த்தர் சொல்லுகிறதாயிருக்கிறது. அப்படியானால் நான் அதை விசுவாசிப்பேன். அதற்கு ஒரு அடிப்படை இருக்கிறது. கீழே இருக்கும் பட்டணத்தில் இருக்கிற ஒரு அருமையான சிறிய வைத்தியர், என்னுடைய நண்பரான வைத்தியர் சாமடே, நாங்கள் இருவருமே சிறு பையன்களாய் இருந்ததிலிருந்தே பழக்கம். உங்கள் யாவருக்கும் சாமை தெரியும். அவர் ஒரு நாள் என்னிடம் சொன்னார், இந்த தரிசனம் எனக்கு வந்த பிறகு, அதாவது எந்த இடத்தில் அவர் தனக்கென்று ஒரு இடம் வாங்கி கட்டப்போகிறார் என்றும், அது எவ்வாறு காட்சியளிக்கப் போகிறது என்றும் சொன்னேன். எப்பொழுதாவது அவரிடம் போய் அது உண்மைதானா என்று கண்டறியுங்கள். அது சம்பவிப்பதற்கு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னர் அது எங்கிருக்க போகிறது என்றும், அநேகமாக அந்த நகர்ப்புற பகுதியை எடுத்துக் கொள்வீர் என்றும் சொல்லியிருந்தேன். அவனுக்கும் அதை அறிந்து கொள்ளும் இடையே ஒன்றுமே இல்லை. அது அந்த புனர் நிர்மாணம் செய்யும் ஸ்தலமாயிருந்தது. வைத்தியரடே பாக்கியுள்ள எல்லாவற்றையும் தனக்கு வாங்கிவிட்டார். அவ்வளவுதான். அந்த தரிசனம் எவ்விதமாக சொல்லப்பட்டிருந்ததோ அதே விதமாக வைத்தியர் அடேர் அந்த இடத்தை எல்லாம் வாங்கி கட்டினார். அந்த நிலம் நீதிமன்றத்தில் இருந்தபடியால் குறைந்தபட்சம் ஒரு 25 வருஷங்களுக்கு பிறகு அது தொடக்கூட முடியாத நிலைமையில் இருந்தது. நான் சொன்னேன், வைத்தியரே, கர்த்தர் நிலத்தை உனக்கு கொடுத்தார், உன்னுடைய தாழ்மை நிமித்தமாக அதை உனக்கு கொடுக்கிறார் என்று. அவர், நான் நல்லவன் இல்லையே என்றார். நான் சொன்னேன், நீர் ஒரு ஆமை போன்றவர், வெளித்தோட்டத்தில் நீர் ஆமை போன்று ஓடு உள்ளதா இருக்கிறீர், அதை கொண்டு இங்கே நண்பர்களை நோக்குகிறீர், ஆனால் உமக்கு உள்ளாகவோ நீர் அருமையான ஒரு மனிதன், அந்த ஓடை விட்டு வெளியே வாரும். தேவன் அதை உமக்கு தந்தார் என்றேன். அவர், பில்லி, நான் உமை சந்தேகித்து கிடையாது, ஆனால் நான் உமை சந்தேகிக்க வேண்டியதாயிற்று என்று சொன்னார். நான் உம்முடைய அலுவலகத்துக்கு போம் என்றேன். ஆகவே அவர் போய்விட்டார். அடுத்த நாள் காலை அவர் என்னை அழைத்து, நான் மறிக்கும்படியாய் உறைந்து போகிறேன் என்றார். அப்பொழுது ஜூலை மாதம் நான் என்ன நடந்தது, நான் வைத்தியரை என்ன சமாச்சாரம் என்றேன். அவர், அந்த இடத்தை நான் வாங்கிவிட்டேன் பில்லி என்றார். நேற்று பாசனில் கூட்டம் கூடி முடிவெடுத்தார்கள், நான் காலையில் அந்த இடத்தை வாங்கிவிட்டேன் என்றார். நான் தான் சொன்னேனே என்றேன். துப்பாக்கி என் முகத்திற்கு முன்பாக வெடித்ததே அந்த சமயத்தில் அந்த ஒரு நாள் அவரிடம் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவ்வமயம் அவர், நான் நினைக்கிறேன் இங்கே வந்த சுமார் 1000 பேருக்கு அதை குறித்து சொல்லி இருப்பேன் என்று அவர் சொன்னார். அதுபோன்று ஏதோ அது என்ன என்று கேட்டேன். தேவன் எதையாவது கூறுவாரானால் அது சம்பவித்தே ஆக வேண்டும். நேற்று சாயந்தரம் சில நண்பர்கள் வந்தார்கள். 42 அங்கு நீளமுள்ள கொம்புகளை உடைய மானையும் வெள்ளி நிறம் கலந்த வெள்ளை கரடியையும் பற்றிய தரிசனத்தை அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அதை பார்க்கும்படி என் வீட்டிற்கு எத்தனை பேர் வந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் சொன்னேன், இதோ அளவு நாடா இருக்கிறது, நீங்களே இதை அளந்து பாருங்கள் என்று. இது சம்பவிப்பதற்கு முன்னதாகவே இதை குறித்து நான் சொன்னதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் பாருங்கள். ஏன் தேவன் எதையாகிலும் சொல்வாரானால் அது சம்பவித்தே ஆக வேண்டும். அது நிமித்தமாகவே தேவனுடைய வார்த்தை அப்படியாயிருக்கிறது. தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் இதோ இருக்கிறது. அவருடைய தரிசனங்கள் அவைகள் தோன்றின விதமாகவே சரியாகவே அப்படியே இருக்கிறது என்றால் இங்கு இருக்கின்ற இந்த சபையானது அது உண்மை என்பதை அறிந்திருக்கிறது. அவருடைய காரியங்களை குறித்து எப்படியாயிருக்கும்? தரிசனங்களை காட்டிலும் அதிக நிச்சயமாயிருக்கும் அல்லவா? தரிசனங்கள் தேவனுடைய வார்த்தையோடு ஒத்துப்போகவில்லை என்றால் அந்த தரிசனம் தவறானதாகும். ஆனால் முதலாவதாக தேவனுடைய வார்த்தையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் வார்த்தை தேவனாயிருக்கிறது. ஆகவே அவர் சர்வ வியாபியாயிருக்கிறார். அவர் அதை இங்கே பேசினார், அதை கனடாவில் நிறைவேறும்படியாய் செய்தார். ஆமென். பாருங்கள், அவர் சர்வ வியாபியாயிருக்கிறார். சரி, முதலாவதாக நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். அவ்வாறு நீ மறுபடியும் பிறந்த பொழுது உன்னிடம் விசுவாசம் இருக்கிறது, நீ வார்த்தையை விசுவாசிக்கின்றாய். நீ மறுபடியும் பிறக்கும் வரைக்கும் நீ அதற்கு எதிராய் விவாதிப்பாய். நீ மத சார்புள்ளவனாய் இருந்து நாம் எப்பொழுதும் சரியான செய்ய வேண்டும் என்று உனக்கு சிறிது மனுஷீக ஞானம் இருக்குமானால் உன்னால் ஒருபோதும் தேவனுடைய வார்த்தையின் மேல் உன்னுடைய ஆமோதிப்பை கொடுக்க முடியாது. நீ அதை ஒருபோதும் செய்ய மாட்டாய். நீ மறுபடியும் பிறக்கத்தான் வேண்டும். மறுபடியும் பிறந்தால்தான் அது விசுவாசத்தை உண்டாக்கும். சரி, உனக்கு விசுவாசம் வந்த பிறகு இந்த விசுவாசம் உனக்கு இங்கே கிடைக்கிறது. அதன் பின்பு நீ வளர்வதற்கு ஏற்ற நிலைக்கு வருகிறாய். அநேக ஜனங்கள் பெரு தண்டைக்கு போய் ஜெபித்து கர்த்தாவே என்னை மன்னியும் என்று சொல்வார்கள். ஒரு மகத்தான பரிசுத்தமாக அனுபவம் அவர்கள் மேல் வருகிறது. அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு மகத்தான நேரம் இருக்கும். பீடத்தண்டை எழுமி நின்று கூச்சலிடுவார்கள். திரும்பி போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் அதை பெற்றுக் கொண்டேன் என்று சொல்வார்கள். இல்லவே இல்லை, நீ இப்பொழுதுதான் வளர தூக்கத்துக்கான இடத்துக்கு வந்திருக்கின்றாய். நீ இன்னமும் ஒன்றையும் பெற்றுக் கொள்ளவில்லை. புரிகின்றதா? நீ செய்திருக்கின்ற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் அஸ்திபாரத்தை தான் போட்டிருக்கின்றாய். ஒரு வீட்டை நீ கட்டப் போகின்றாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீ அஸ்திபாரத்தை போட்டுவிட்டு தம்பி வீடு எனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்வது போல் இருக்கின்றது. பாருங்கள், உன்னுடைய வீட்டை கட்டுவதற்கான அஸ்திபாரத்தை தான் போட்டிருக்கின்றாய். இப்பொழுது நீ அதன் மேல் கட்ட வேண்டும். இந்த காலையில் நான் பேச போகின்றதான இந்த காரியம் அங்கேதான் வருகிறது. சரி, ஒரு வீடு கட்டப் போகிறோம். முதலாவதாக நான் போடுவது அஸ்திபாரம். கிறிஸ்துவத்தின் அஸ்திபாரம் என்ன? தேவனுடைய வார்த்தையில் உள்ள விசுவாசம். அதுதான் உங்களுடைய விசுவாசம். அப்பொழுது நீ வளர துவங்குகின்றாய். அப்பொழுதுதான் நீ ஆரம்பிக்கின்றாய் இந்த அஸ்திபாரத்தை கூட்ட துவக்குகின்றாய். ஒரு வீட்டை கட்டும் போது அதன் ஏற்ற தாழ்வுகளை, நெளிவு கழிவுகளை போன்ற அநேக காரியங்களை அங்கே வைக்கிறாய். சகோதரன் வுட், இன்னும் மற்ற தச்சு தொழில் செய்பவரும் கான்ட்ராக்டர்கள் போன்றவர்கள் உன்னுடைய வீட்டை எப்படி கட்டுவதென்று நமக்கு சொல்ல முடியும் பாருங்கள். ஆனால் நானோ தேவன் வாசம் செய்யத்தக்கதான ஆவிக்குரிய கூடாரத்தை எப்படி நீ கட்ட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவர் உனக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். அவரை போன்று உன்னை ஆக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதாவது அவருடைய பிரசன்னத்தை பிரதிபலிக்க விரும்புகின்றார். முன் காலங்களில் தங்கத்தை செய்யும் போது மற்ற உலோகங்களை எரித்து உருக்கி எடுக்கும் வழிமுறை இல்லாதிருந்த போது அவர்கள் வழக்கமாக தங்கத்தை சுத்தியால் நன்றாக அடித்து கழிவுகளை, இரும்பு, செம்பு, பித்தளை போன்றவர்களை வெளி நீக்குவார்கள். தொடர்ந்து தங்கத்தை அடித்துக் கொண்டே இருப்பார்கள். பெரட்டி பெரட்டி அடிப்பார்கள். இந்தியர்கள் இப்பொழுதும் அப்படியே செய்கிறார்கள். தங்கத்தை அடித்து சுத்தம் பண்ணுவது, அதில் உள்ள இரும்பு, இன்னும் மற்ற எல்லா கழிவுப் பொருள்களையும் அதனின்று எடுக்கப்பட்டு ஆயிற்றென்று அவர்களால் எப்படி சொல்ல முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா? அதை அடிக்கிறவன் தன்னுடைய பிம்பத்தை கண்ணாடியில் காண்கிறது போல அதை தங்கத்தில் காணும்பொழுதுதான் அது சுத்தமாயிற்று அர்த்தமாகும். அது சுத்தமாகி அடிக்கிறவனின் பிம்பத்தை பிரதிபலிக்கும் மட்டில் தெளிவாயிருக்க வேண்டும். அந்த விதமாகத்தான் தேவன் செய்கிறார். அவர் பூமியில் கண்டெடுத்ததான அந்த தங்கத்தை அவர் பரிசுத்த ஆவியை கொண்டு பெரட்டி பெரட்டி அடிக்கிறார். அவருடைய பிரதிபலிப்பை அவர் அதில் காணுமட்டாய் அதை அடிக்கிறார். நாம் அந்த விதமாகத்தான் இருக்க வேண்டியவளாய் இருக்கிறோம். தேவகுமாரனை பிரதிபலிக்க வேண்டியவளாய் இருக்கிறோம். நாம் அவருடைய வேலைகளை செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அவர் சொன்னார், பரிசுத்த யோவான் 14 என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்று. நீங்கள் கிறிஸ்துவின் கிரியைகளை பிரதிபலிக்க தொடங்கி இருக்கிறீர்கள். ஆனால் கிறிஸ்துவின் பிரதிபலிப்பு நம்மில் காண்பதற்கு முன்னதாகவே நம்மில் அநேகர் கிறிஸ்துவின் கிரியைகளை செய்ய முயற்சிக்கிறோம். இப்படி தொல்லை அங்குதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றதை நாம் காண்கிறோம். உங்களுக்கு அது தெரியும், எனக்கும் அது தெரியும். வழிநடுக்க இத்தகைய இடையூறுகளை நாம் காண்கிறோம். உபயோகமற்ற தள்ளுபடியான ஊழியக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் வழியெல்லாம் குவியல்களாக இருக்கின்றதை நாம் காண்கிறோம். காரணம் என்னவென்றால் அவர்கள் அதற்குள் சரியான விதமாக பிரவேசிக்கவில்லை. அதன் நிமித்தமாகவே இன்று காலையில் நான் இங்கு இருந்து கொண்டு எனக்கும் இந்த சிறு சபைக்கும் நாம் எவ்விதமாக ஜீவிக்கின்ற தேவனுடைய வாசஸ்தலமாக ஆக முடியும் என்று போதிக்க முயற்சிக்கிறேன். எத்தனை பேருக்கு அவ்விதமாக இருக்க விருப்பம்? தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலமாக இருக்க விருப்பம். நாம் செய்ய வேண்டியது இதோ இருக்கின்றது. முதலாவது காரியம் என்ன? விசுவாசத்தை உடையவனாய் இருந்து மறுபடியும் பெறுவங்கள் அதுவே அஸ்திபாரம் போடுகின்றதா இருக்கும். அஸ்திபாரத்தை நாம் போட்டதன் பிறகு இரண்டாவதாக உங்கள் அஸ்திபாரத்தோடு கூட்டுங்கள். பேதுரு சொல்கிறான் இங்கே விசுவாசத்தோடு கூட்டுங்கள் என்று. முதலாவதாக விசுவாசத்தை உடையவர்களாய் இருங்கள், அதன் பிறகு அதனோடு வல்லமையை கூட்டுங்கள் என்று பேதுரு இங்கே சொல்லுகிறார். இதுதான் அடுத்த கட்டம். முதலாவது உன்னுடைய விசுவாசத்தை அஸ்திபாரமாக ஊற்றுங்கள், அதன் பின்னர் உன் விசுவாசத்தோடு வல்லமையை கூட்டுங்கள். நம்மில் அநேகரை இந்த கட்டத்தில் கீழே தள்ளிவிடுகிறது. ஆமையா? ஆம். உன் விசுவாசத்தோடு வல்லமையை கூட்டுங்கள். அதன் அர்த்தம் ஏதோ ஒரு கரையில்லா கன்னி வாழ்வை என்றல்ல. உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்திரீ அல்லது புருஷனையும் மற்றவர்களை போன்று அதற்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது. வேதம் இங்கே சொல்லுகிறது, நாம் லூக்கா சுவிசேஷத்தில் இந்த விதமாக வாசிக்கின்றோம், அவருக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டது என்று. அது சரிதானே? நாம் அவரை போன்று இருக்க போகிறோம் என்றால் நம்மிடத்திலும் வல்லமை இருக்க வேண்டும். நாம் அவரை போல் இருக்க நாம் அது உடையவர்களாக இருக்க வேண்டும். ஞான பாட்டுகளில் எனக்கு பிடித்தமாயுள்ள முதலாவது பாட்டு மகத்தானவைகளில் ஒன்று, அது இயேசுவை போல இருக்க வேண்டும் என்பது. நான் இயேசுவை போல இருக்க வேண்டும் என்றால் என்னிடத்தில் வல்லமையும் அது என்னிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு போகக்கூடியதுமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டு ஜனங்களிடத்தில் சென்றது. நீங்கள் அதை முதலாவதாக வெளியே அனுப்புவதற்கு முன்னர் நீங்கள் அதை உடையவளாய் இருக்க வேண்டும். உன்னிடம் அது இல்லை என்றால் அது உன்னிலிருந்து வெளியே வராது. வெளிவரும்படியாய் அங்கே உள்ளே ஒன்றுமில்லை. நம்மிடத்திலிருந்து யாராவது வல்லமையை வெளியே எடுக்க முயற்சித்தால் அந்த காசோலையானது போதிய அளவு பணம் இல்லை என்ற குறிப்புடன் திரும்பிவிடும். இல்லை இல்லை, அங்கே இருந்து எடுப்பதற்கு அங்கே ஒன்றுமே இல்லை, காசோலை திருப்பப்பட்டது. யாரோ ஒருவர் உன்னை ஒரு கிறிஸ்தவன் என்ற முறையில் பார்த்துக் கொண்டிருந்து நாளைக்கு உன்னை ஒரு பாவியானவன் நடந்து கொள்ளும் விதமாய் நடக்க கண்டால் அதனின்று அதிகமான வல்லமை எடுக்க முடியாது. பாருங்கள், அது உண்மை. வல்லமையானது நமக்கு உள்ளாக இருக்க வேண்டும். வல்லமையானது நமக்கு கிடைக்குமட்டாய் நம்மால் ஒன்று செய்ய முடியாது. வல்லமையானது உன்னிடத்தில் வந்த பிறகோ நம்மால் அதை விசுவாசத்தோடு கூட்ட முடியும். அதுவே நம்முடைய இரண்டாம் அஸ்திபாரம். அதில் முதலாவதாக உன்னிடம் விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது. பேதுரு சொல்லுகிறான் அதன் பிறகு வல்லமையை அதனோடு கூட்டு என்று. விசுவாசத்தோடு கூட்டும்படியாக உன்னிடத்தில் வல்லமை இருந்தாக வேண்டும். அப்படியானால் உனக்கு வல்லமையானது இல்லாததன் காரணம் என்னவென்றால் இன்றைக்கு அநேக சபைகளில் அது இருக்க வேண்டிய அவசியமில்லை அல்லது அவைகளின் காலம் கடந்து விட்டது என்று பிரசங்கிக்கிறார்கள். உனக்கள் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், சபைகளோடு சேர்ந்து கொள், அதுதான். ஆம், அந்த நாட்கள் தீர்ந்து விட்டன. வல்லமை, யாருக்காவது வல்லமை என்றால் என்னவென்று தெரியுமா? நாம் அதை உடையவர்களாய் இருக்க வேண்டும். வியாதியாயிருந்த அந்த ஸ்திரீயை சுகப்படுத்தும்படியாக வல்லமையானது அவருக்குள்ளிருந்து புறப்பட்டு சென்றதென்றால் அவர் அதே வல்லமையை தமது சபையில் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அவரே நமக்கு முன்மாதிரியாய் இருக்கிறார். ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் அவரிடத்தில் இருந்தது என்றால் ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக நம்மிடத்திலும் வல்லமையானது இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். வல்லமை என்றால் என்ன? சக்தி அல்லது பலம். அவர்களில் தேவனுடைய வல்லமையை கூட விசுவாசிப்பதில்லை. அந்த நாட்கள் கடந்து போய்விட்டது என்று அவர்கள் கூறுகிறார்கள். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், புத்தகத்தில் உன் பெயரை பதிவு செய்து கொள். தெளிக்கப்பட்டால் அல்லது ஊற்றப்பட்டால் போதும். ஞானஸ்தானம் பெறுவதோ அல்லது எதுவாய் இருந்தாலும் சரி, நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான். ஆனால் இங்கே பேதுரு சொல்கிறான் வல்லமையை கூட்டுங்கள் என்று. இங்கே பேதுரு பேசிக் கொண்டிருப்பது தேவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவதை பற்றி, தேவனுடைய ஆலயத்தை குறித்து, அதை ஒரு ஸ்தலத்திலே பொருத்துவதை குறித்து. விசுவாசம் உன்னிடத்தில் வந்த பிறகு உன்னிடத்தில் வல்லமை இருக்க வேண்டும். அது சரியே, முழு உலகத்திற்கும் வல்லமையை உடையவனாயிரு. 20 வருடங்களுக்கு முன்னதாக நான் சங்கை போதகர் திருவாளர் லில்லி என்ற தலைப்பின் கீழ் ஒரு பிரசங்கம் செய்தேன் என்று நினைக்கிறேன். இயேசு சொன்ன வார்த்தைகளிலிருந்து பேசும்படி பொருள் எடுத்தேன். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்றாலும் தாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல ஆகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பது. லீலி புஷ்பத்தை பாருங்கள், அது அடியில் உள்ள சகதியிலிருந்து வெளியே வருகிறது. நாளின் ஒவ்வொரு நிமிஷமும் பூமியிலிருந்து சத்தை இடுக்க வேண்டியதாயிருக்கிறது. அப்படியாய் அது இழுத்து எடுக்கின்ற சக்தியை என்ன செய்கிறது? அதை வெளியே கொடுக்கிறது. ரசிப்பவர்களுக்கு ஒரு அழகான காட்சியாயிருக்கின்றது. தேனீக்கள் தன்னண்டை வந்து அதன் பாகத்தை எடுத்துக்கொண்டு போகும்படியாக தேனை அது திறந்து கொடுக்கின்றது. அவைகள் முறுமுறுக்கிறதில்லை, கொடுக்கும்படியாகவே அதனிடம் தேன் இருக்கின்றது. ஒரு தேனியான இடத்திற்கு வந்து போதுமான பணம் இல்லை, தன்னிடம் தேன் இல்லை என்று கூறுமாயின் எப்படி இருக்கும்? அந்த தேனி தன் தலையை சொரிந்து கொண்டு இது எந்த விதமான நிதி புஷ்பமாய் இருக்கும் என்று கூறும். ஒரு மனிதன் ரட்சிப்பை அடையும்படியாக முயற்சித்துக் கொண்டே வந்து அற்பங்களின் நாட்கள் கடந்து போய்விட்டது என்று விசுவாசிக்கும் ஒரு சபைக்குள்ளாய் செல்வானையானால் எப்படி ஆயிருக்கும்? யாக்கு என்பவர் ஒருமுறை சொன்னது போன்று, அதாவது ஒருமுறை ஒரு சிற்றுண்டு சாலைக்கு சென்றார். அவருக்கு அங்கே கொடுக்கப்பட்ட பல்கை பட்டியலை பார்த்துவிட்டு அதை அப்படியே படித்துக் கொண்டு எனக்கு ஒரு டீபோன் என்ற உணவை கொண்டு வா என்றாராம். ஓ, அது நேற்றைய தினத்திற்கானது, எங்களிடம் அது இல்லை என்றானாம். அப்படியே இந்த பட்டியலை அங்கேயே வைத்து விட்டு வெளியே போய்விட்டாராம். அது சரிதான், ஏனென்றால் சாப்பிடத்தக்க ஒன்றும் அவரிடத்தில் இல்லை. ஆகவே சாப்பிடத்தக்கதான பொருட்கள் இருக்கின்ற வேற ஏதாவது சிற்றுண்டு சாலைக்கு நீ போகலாம். வளருகின்ற ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கும் சாப்பிடுவதற்கு ஏதாவது அங்கே இருக்க வேண்டும். அது தேவனுடைய வார்த்தைதான். நான் அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்தர்கள் உண்ணத்தக்கதாக தேவன் மேஜையின் மேல் பரப்பி வைத்திருக்கிறார். அவருடைய ஜனங்களை பார்த்து வந்து புசியுங்கள் என்று அழைக்கிறார். அவர் மனாவினால் போஷித்து நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். எல்லா நேரங்களிலும் இயேசுவோடு சாப்பிடுவது ஓ எவ்வளவு இன்பமாயிருக்கும். அவனிடம் அது இருக்கிறது. சபையானது அது உடையதா இருக்கின்றது. ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையானது கிறிஸ்துவை பற்றின அறிவை உடைய இந்த பரிபூர்ண மனிதனுக்குள் கட்டப்பட்டுள்ளது. உன்னிடம் வல்லமை இருக்க வேண்டும். முதலாவதாக நடக்கின்ற காரியம் என்னவென்றால், யாராவது உன்னுள்ள வாசனையை நுகர வாஞ்சையாயிருப்பார்கள். அத்தகையவன் சுயநலவாதி அல்ல, அவனிடம் வாசனை இருக்கின்றது. அவன் தன்னுடைய வாசனையை வெளியே கொடுப்பதற்கு முன்னர் அவன் அதை உடையவனாயிருக்க வேண்டும். அவன் தேனை கொடுப்பதற்கு முன்பாக அவனிடம் அது அவதிக்க வேண்டும். அவன் அழகை கொடுப்பதற்கு முன்னதாக அவனது உடையவனாயிருக்க வேண்டும். நீங்கள் வல்லமையை வெளியே கொடுப்பதற்கு முன்னதாக நீங்கள் அதை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே உன்னுடைய விசுவாசத்தோடு வல்லமையை கூட்டு. புரிகின்றதா? நாம் இந்த விஷயத்திலே நீண்ட நேரம் நிற்கலாம், ஆனால் நமக்கு இருக்கும் நேரம் செலவாகிவிடும். உங்களுடைய விசுவாசத்தோடு வல்லமையை கூட்டுங்கள். இப்பொழுது முதலாவதாக அது விசுவாசமாக இருக்கிறது, அதன் பின்னர் வல்லமை, பின்னர் மூன்றாவதாக ஞானத்தை கூட்டுங்கள். ஞானம் என்பது உலக ஞானம் அல்ல, ஏனென்றால் அது தேவனுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ஆனால் பகுத்தறிய, நியாயம் தீர்க்க தேவையான ஞானம். எதை நியாயம் தீர்க்க? பகுத்தறிய, சரியானதிலிருந்து தவறானதை வகையறுக்க. உன்னிடம் கிறிஸ்தவ ஞானம் இருந்து அதை நீங்கள் எவ்வாறு வகையறுக்க முடியும்? அதனோடு உன்னுடைய விசுவாசமும் வல்லமையும் இருந்து வார்த்தையானது சரியா அல்ல தவறா என்று எவ்வித வகையறுப்பாய்? உன்னுடைய எல்லா கோட்பாடுகளையும் உன்னுடைய எல்லா அபிசுவாசத்தையும் நீ செய்ததாக உரிமை கொண்டாடும் எல்லா காரியங்களையும் தள்ளிவிடக் கூடுமானால், அப்பொழுது தேவன் பொய்யுரையார் என்ற ஞானம் உனக்கு உண்டாயிருக்கும். எந்த மனிதனும் பொய்யரே, தேவன் ஒருவரே சத்தியபரர். பாருங்கள், இப்பொழுதுதான் உங்களுக்கு ஞானம் வருகின்றது. அதுதான் மிக உயர்ந்த ஞானம். நீ ஏதாவது கல்லூரியில் 4 பட்டங்கள் பெற்றிருக்க வேண்டிய அல்லது அதை போன்ற ஏதாவதை உடையவனாய் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இந்த எல்லா குணாதிசயங்களும் உன்னுடைய அஸ்திபாரமாகிய விசுவாசத்தின் மேல் பொருத்தப்படும்படியாக தேவனால் அது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீ தேவனுடைய ஜீவிக்கின்ற மனிதனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு வரும்படியாக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம் ஐயா,
ஞானத்தை கூட்டுங்கள், அவருடைய வார்த்தையின் ஞானத்தை கூட்டுங்கள். அதை நீங்கள் இந்த விதமாக விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு நீ அதை விசுவாசித்து அற்புதங்களின் நாட்கள் கடந்து போகவில்லை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தாம் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்திருப்பதே அந்த ஞானமாகும். ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அவனுக்கு 100 வயது இருக்கும் பொழுது அவருடைய வாகனத்திட்டு குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் இருந்தான். இந்த வேத வார்த்தை எவ்வளவு கேலிக்கிடமாய் உள்ளது என்று பாருங்கள். 100 வயதான ஒரு மனிதன் ஒரு 90 வயதான ஸ்திரீயின் மூலமாக ஒரு குழந்தை தன்னுடைய வீட்டிலே பெற்றெடுக்க எதிர்பார்க்கின்ற ஒரு மனிதனாய் இங்கே இருக்கிறான். பாருங்கள், ஏறக்குரிய வளரியாய் 50 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஒரு வாலிப பெண்ணாய் இளவயதிலிருந்தே அவனுடன் வாழ்ந்து வந்தால் அவன் இதோ இருக்கிறான். அவனுடைய ஜீவ ஊற்றானது மறித்து விட்டது. சாராளுடைய கற்பமும் மறித்து விட்டது. எல்லா நம்பிக்கையும் அற்று போயிற்று. நம்பிக்கை என்றொன்று இருக்கக்கூடிய அளவிற்கு. ஆனாலும் எல்லா நம்பிக்கைக்கும் எதிராக அவன் நம்பிக்கையாய் விசுவாசித்தான் இருந்தால் தேவன் தான் வாக்கு பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்ற ஞான அறிவு அவனுக்கு இருந்தது. அபிதமாக நீரை உடையவனாய் இருக்கும் போது அதன் பிறகு அதை உன் விசுவாசத்துடன் கூட்டிக்கொள். உன்னிடம் உண்மையான வல்லமை இருக்கும் போது அதை உன் விசுவாசத்துடன் கூட்டிக்கொள். நீ வீதியில் நடக்க முடியும் போது ஒரு கிறிஸ்தவனாக ஜீவி, ஒரு கிறிஸ்தவனை போல நடந்து கொள், ஒரு கிறிஸ்தவனாய் இரு, அதை உன் விசுவாசத்துடன் கூட்டிக்கொள். உன்னிடம் ஞானம் இருக்கும் போது இந்த வேத வார்த்தை சரியா என்று எனக்கு தெரியவில்லை, இதோ அப்போஸ்தலர் 2:38-39 அதனோடு எப்படி இசைந்து போவதென்று எனக்கு தெரியவில்லை. சரி, ஒன்றையும் கூட கூட்டிக் கொள்ளாதே, ஏனென்றால் நீ இன்னமும் அடைவுடையவனாய் இருக்கவில்லை. நீ என்ன செய்ய போகின்றாய்? ஏனென்றால் இன்னமும் தேவனை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய போதுமான ஞானம் உன்னிடத்தில் இல்லை. அதாவது வேதமானது தன்னில் தானே முரண்பாடாய் இருந்ததில்லை. அதை அப்படியே விட்டுவிடுங்கள். அதை குறித்து இனி ஒன்று சொல்லாதே. பாருங்கள், அதை அப்படியே விட்டுவிடு. ஆனால் வேதமானது தன்னில் தானே முரண்பாடாய் இல்லை என்பதை உன்னால் காணக்கூடும் போது முழு வார்த்தையும் ரகசியங்களாய் எழுதப்பட்டிருக்கிறது என்றும் அதை தேவ வெளிப்பாட்டினால் தான் காணவோ பேசவோ முடியும் என்றும் நீ அறிந்த போதுதான் அப்படியாய் நீ கூற முடியும். தேவனை பற்றின ஞானம் மட்டுமே அதை வெளிப்படுத்தக்கூடும். அதன் பிறகு ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைக்கும் ஆமேன் என்று உன்னால் எழும்பி கூற முடிகின்ற நிலைமைக்கு வந்த பின்னர் அதை உன்னுடைய விசுவாசத்தோடு கூட்டுங்கள். ஓ, நீ ஒரு அழகா நல்ல மனிதனாய் இப்பொழுது ஆகி கொண்டு வருகின்றாய். நீ வளர்ந்து கொண்டு வருகின்றாய். எதனோடு கூட? விசுவாசத்தோடு, பின்னர் வல்லமையோடு, பின்னர் ஞானத்தோடு. இந்த மனிதனை அது எப்படி வளர செய்கிறது என்று பாருங்கள். அதனின்று தப்பிக்கொள்ள அங்கே எந்தவித வழியும் இல்லை என்பதை உன்னால் காண முடியும். கிறிஸ்துவனுடைய முழு வளர்ச்சிக்கு வருவதற்கு இதுவே வழியாகும். ஆமையா, சரியானதை வகையறுக்க தேவனுடைய வார்த்தையா இருக்க, அது சரியானதா அல்ல தவறானதா என்று வகையறுக்க, ஒரு கோட்பாட்டிற்கா அல்லது தேவனுக்கு சேவை செய்வதா, எது தவறு அல்லது சரி என்று வகையறுக்க, சரியானதா அல்லது தவறானதா என்று வகையறுக்க, நான் மறுபடியும் பிறக்க வேண்டுமா அல்லது ஒரு சபையை சேர்ந்து கொள்ள வேண்டுமா? அப்பொழுது நீ சரியானதை வகையறுக்க துவங்குகிறாய். ஒரு போதகன் அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டது என்று கூறும் பொழுது வேதமானது இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறுகிறது. இப்பொழுது இவை இரண்டில் நீ எதை விசுவாசிக்க போகின்றார்? நான் தேவனை சார்ந்து கொள்வேன் என்று கூறும் பொழுது சரி, நான் உன்னுடைய இதயத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படியாய் நான் சொன்னேன் என்று நீ சொல்லாதே. ஆனால் உனக்கு உள்ளாக இருக்கின்ற ஏதோ காரியம் அது சொல்லுகிறது. உன்னுடைய விசுவாசம் அங்கே வெளியே தள்ளப்படுகிறது. அங்கேதான் காரியம். உன்னுடைய விசுவாசமானது அவர் மாறாதவர் என்று எனக்கு தெரியும் என்று, அவர் மாறாதவர் என்று நான் சாட்சி கூறுவேன் என்று கூறுகிறது. ஒரு காரியம் உன்னிடத்திலிருந்து அதை எடுத்து போட முடியாது. அவர் உண்மை பொருளாக இருக்கிறார் என்று நான் அறிவேன். அப்படியானால் அதை உன் விசுவாசத்தோடு கூட்டிக்கொள். அதை அஸ்திபாரத்தின் மேல் பொறுத்து. இப்பொழுது நீ வளர்ந்து கொண்டு வருகின்றாய், ராஜ்யத்தை நோக்கி வளர்ந்து கொண்டு வருகிறாய். இந்த நிலை மட்டும் வளர்ந்து வந்திருக்கின்றாய். சரி, பிரசங்க யாரோ அல்லது அநேக ஜனங்கள் அடுத்தபடியாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் வேதத்தில் வாசிக்கின்ற இந்த காரியங்கள் வேறொரு நாட்களுக்கு உரியவைகளாக இருக்கிறது. இப்பொழுது காரணத்தை நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு நமக்கு இந்த காரியங்கள் தேவையில்லாதது. அது நமக்கு தேவையில்லை. பாருங்கள், இந்த காரியங்களை நாம் அபியாசப்படுத்த கூடாது அல்லது நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வீக சுகம் சபையை சீர்படுத்தினதாய் வைக்க நாங்கள் அந்நிய பாஷைகளில் பேசுகிறதை பழக்கத்தில் வைக்கிறதில்லை. நாங்கள் இதை செய்கிறதில்லை என்கிறார்கள். நான் அதை பார்ப்போம். அதை குறித்து நாம் வேற வார்த்தை எழுதி வைத்திருக்கிறேன். அதாவது நாம் அதை செய்ய வேண்டுமா அல்லது வேண்டாமா என்று. ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு தெரியாது, இன்றைக்கு நாம் அதை செய்யக்கூடாது. நாம் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்ற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், ஜனங்களுக்கு முன்பாக சரியான விதமாக பேசுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அவசியம் போய் ஒரு மனநூல் வைத்தியரிடம் நமது மனதை பரிசோதித்து நாம் நம்மை சரியான முறையில் ஜனங்களுக்கு முன்பாக நடத்திக் கொள்ளக் கூடுமா, அதை நாம் செய்யத்தக்கதாக நம்முடைய புத்தி சாதுரியம் மிகவும் உயர்ந்தநிலையில் உள்ளதா, அது போன்றவர்களை நாம் கண்டறிய வேண்டும். நம்மிடம்தான் பெருவாரியான கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். நாம் தான் நம்முடைய ஸ்தாபனத்தை கட்டுகிறோம். நாம் ஏதும் ஸ்தாபனத்தை கட்டவில்லை. ஒரு ஸ்தாபனத்தை கட்டும்படியாக நான் இக்காலையில் இங்கு வரவில்லை. ஒரு ஸ்தாபனத்தை கட்டும்படியாக கிறிஸ்து என்னை இங்கே அனுப்பவில்லை. இயேசு கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தனிப்பட்ட நபர்களை கட்டும்படியாக என்னை அனுப்பினார். அதன் மூலமாக அவர்கள் அவருடைய வார்த்தையினால், அவருடைய வல்லமை நிலையமாக இருக்கும்படியாக, அவருடைய வார்த்தையினால் தனிப்பட்ட நபர்களை அந்த இடத்திற்கு வளர்க்கும்படியாக, ஒரு மகத்தான ஸ்தலத்திற்கு ஒரு அமைப்பை கட்டுவதற்காக அல்ல, ஆனால் தனிப்பட்ட நபர்களை தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக வளர்ந்து தேரும்படியாக செய்வதற்கே. அதுதான் கருத்து. உங்களுடைய விசுவாசத்தோடு வல்லமையும் வல்லமையோடு ஞானத்தையும் கூட்டிக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீ உலகத்திற்கு வருகின்றாய். சரி, நாம் இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை என்று அவர்கள் கூற துவங்குவார்கள். நீ ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும், அது இருக்கத்தான் வேண்டும். வேதம் பொய்யறியாது, தனிப்பட்ட வியாக்கியானங்கள் கிடையாது என்று வேதம் கூறுகின்றது. அங்கே அது எழுதப்பட்ட வண்ணமாகவே நீ அதை விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், இந்த காரியங்களை நீ உடையவனாக இருக்க வேண்டும். இவைகளை நீ பெற்றெடுக்க கூடிய ஒரே ஒரு வழி உண்டு, பரலோக பிறப்பான ஞானமே. பரலோக பிறப்பான ஞானம் வார்த்தையை ரூபகாரப்படுத்தும். பாருங்கள், நீ அதை விசுவாசிக்கத்தான் வேண்டும். பாவனையாய் விசுவாசிப்பது அல்ல. இவைகளில் ஒன்றும் பாவனை விசுவாசங்கள் இல்ல.
பாருங்கள், நான் அதை பெற்றுக் கொண்டேன் என்று சொல்ல நீ முயற்சிப்பாயானால் மயில் இறகுகளை தந்தத்தில் சொருகிக் கொண்ட கருத்த பறவையாயிருக்காது. ஏனென்றால் அவைகள் சீக்கிரமாக விழுந்துவிடும். அவைகள் இயற்கையாய் வளரவில்லை, அவைகள் சும்மா அங்கே சொருக்கப்பட்டிருக்கின்றது. முதலாம் சங்கீதத்தில் சங்கீதகாரன் கூறுகின்றதை நான் நினைக்கிறேன். நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான் என்று கூறுகிறான். அதற்கும் சொருக்கப்பட்டிருக்கிறதற்கும் உள்ள வித்தியாசத்தை அவன் அறிந்திருக்கிறான். சொருக்கப்பட்டுள்ளது அந்த பழைய ஓக் மரத்தை போன்று அது நடப்பட்டுள்ளது. அதன் வேர்கள் பின்னிக் கொண்டு நன்றாக பற்றிக் கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு பழைய குச்சி அங்கே உள்ளாக சொருகப்பட்டுள்ளது. அதற்கு என்ன சம்பவிக்க போகிறது என்று உனக்கு தெரியாது. அதற்கு வேர்கள் கிடையாது, அஸ்திபாரம் கிடையாது. புரிகின்றதா? வேற கல்லூரி அல்லது வேறு ஏதோ காரியத்திலிருந்து வருகிற சில ஜனங்களை போன்றது இருக்கின்றது. பாருங்கள், அதை பெற்றிருக்க வேண்டாம். டாக்டர் பட்டம் பெற்ற இன்னார் இன்னார் என்னை ஊழியத்துக்கு என்னை நியமித்தார். அது என்னவா இருந்தாலும் சரி, அது ஒரு வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது. உன்னுடைய விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்துவானவர் உனக்குள்ளாக பிறந்திருக்கிறார். நீ மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கின்றாய், அதற்குள்ளாக பிறந்திருக்கின்றாய். அடுத்து நீ அதற்குள்ளாக பிறந்த பிறகு இந்த காரியங்களை எல்லாம் நீ அதனோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அவைகளை கட்டிக்கொண்டே போங்கள். இப்பொழுது நாம் அந்த வழியில் போய்க் கொண்டிருக்கிறோம். நாம் இந்த தேவ ஞானத்தின் இன்னொரு காரியத்தை குறித்து நாம் பேசலாம். வேதமானது இந்த நாட்களின் அதன் அர்த்தத்தை கருத்தை இழந்துவிட்டதா? பாருங்கள், வேதமானது சரியாக அந்த விதமாக சொல்லுகிறதில்லை என்று அநேக ஜனங்கள் கூறுகிறார்கள். தேவன் என்னை கவனித்து என்னுடைய பாவத்தில் என்னை திருத்துவார். ஆனால் நான் ஒரு தேவனுடைய குமாரனை ஆனால் அவர் அதை செய்கிறார். அந்த விதமாக அவர் உனக்கும் செய்கிறார். நீ ஏதாவது தவறாய் செய்வாயானால் அவர் உன்னை திருத்துகிறார். தேவன் உன்னை குறித்து அவ்வளவு கவனமுள்ளவராய் இருப்பாரானால், அதாவது உண்மையில் கவனமாக இருந்து உன்னை திருத்துவாரானால், அவருடைய வார்த்தையின் மீது அவர் எவ்வளவு அதிக கவனமுள்ளவராயிருப்பார். அதுவே நமக்கு உதாரணமாக இருக்கிறது. அது அவரே. ஆடியே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமது மத்தியிலே வாசம் பண்ணினார். வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து பற்றின வெளிப்பாடாக இருக்கிறது. வேதம் அவிதமாய் கூறுகிறது. கிறிஸ்துவானவர் அவருடைய வார்த்தையில் வெளிப்படுத்தப்படுகிறார். அவர் உன்னை கவனித்துக் கொண்டிருந்து நீ இந்த பிரமாணங்களை மீறும் பொழுது அதற்காக அவர் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறாரானால், உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கின்ற அவருடைய பிரமாணங்களை அவர் எவ்வளவு அதிகமாக கவனிப்பார். இப்படி மேலே மேலே போய் கொண்டிருக்கலாம். அந்த காரியங்களை எல்லாம் என்னிடம் சொல்லாது. நான் அசலான பரிசுத்த ஆவி ஞானத்தை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவி ஞானமானது எப்பொழுதும் வார்த்தைகளுக்கு ஆமேன் என்று ஆமோதிக்கும். ஒன்றுக்கொண்டு முரணாய் இருப்பது போன்று காணப்படுகின்ற காரியங்களை வேதத்தில் நீ காணும் போது நீ உட்கார்ந்து அதை போன்று ஜெபத்தோடு அதை தியானி. நீ முதலாவதாக அறிகின்ற காரியம் என்னவென்றால் பரிசுத்த ஆவினால் உள்ளே நுழைய துவங்குகின்றார். கொஞ்சம் கழித்து நீ அவை இரண்டும் ஒன்றாய் பிணைகின்றதை காண்பாய். அங்கே நீ அதை பெற்றுக் கொண்டாய். அதுதான் ஞானமாகும். அவர்களை சிலர் கூறுகின்றனர், அவர் நேற்று இன்றும் என்று மாணவராய் இருக்கிறார் என்று வேதம் கூறுகின்றது என்று. ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் அவர் மாணவராய் இருக்கிறார் என்று கூறுகிறது. அந்த பிளவை நீ சரியாக அங்கேயே உடைக்கின்றாய். ஆமையா? இல்லை ஐயா, அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஆமையா? இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார். எவ்வித வித்தியாசமும் அவருக்குள் இல்லை. அவர் அவருடைய சபையில் ஜீவித்துக் கொண்டு அதே காரியத்தை செய்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் சற்று ஒன்று குறிப்பிட்டது போன்று இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட உங்களுக்குள்ளேயும் இருக்கிறேன் என்றார். மறுபடியும் அவர் நான் செய்கின்ற கிரிகளை நீங்களும் செய்வீர்கள் என்றார். மேலும் அவர் நான் திராட்சை செடியாயிருப்பேன், நீங்கள் கொடிகளாயிருப்பீர்கள் என்றார். செடியின் ஜீவனால் மட்டுமே கொடியானது வளர்கிறது. செடியில் என்னவெல்லாம் இருக்கின்றதோ கொடியின் மூலமாக அது வெளியே வருகிறது. மகிமை. அப்படியானால் கிறிஸ்துமானவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராயிருக்கிறார். அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்தை உண்டாக்குகிறது. ஆமேன். ஞானம் உலக ஞானம் அல்ல, அது விவாதிக்கின்றது. என்ன விதமான உலக பிரகாரமான ஞானமும் விவாதிக்கும். புரிகின்றதா? ஆனால் விசுவாசத்துக்கு விவாதம் என்பதே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காரியம் சம்பவிக்க போகிறது என்று தேவன் உனக்கு வெளிப்படுத்தினால் உலகத்தில் உள்ள அத்தனை விஞ்ஞானிகளும் அவிதமாய் சம்பவிக்க முடியாது என்று அதற்கு முரணாக கூறலாம். எப்படி இருந்தாலும் நீ அதை விசுவாசிக்கின்றாய். ஆமையா? அது விவாதிக்காது. விவாதங்களை அப்புறப்படுத்துங்கள் என்று வேதம் கூறுகின்றது. விசுவாசத்தை உடையவனாய் நீ விவாதிக்க மாட்டாய். விசுவாசத்துக்கு தர்க்கம் கிடையாது. தன்னுடைய இடத்தை விசுவாசம் அறியும். விசுவாசமானது கிரியை செய்யும். விசுவாசமானது பிடியை விடாது. அதனால் அசைய முடியாது. ஒன்றினாலும் அதை அசைக்க முடியாது. இதையோ அல்லது அதையோ அல்லது எதையோ எது சொன்னாலும் எனக்கு அக்கறை இல்லை. அது கொஞ்சம் கூட அசையாது. அது அங்கேயே தடுத்து நிற்கும். பொறு 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 எவ்வித வித்தியாசத்தையும் உண்டு பண்ண போகிறதில்லை. சரியாக அங்கேயே நிற்கும். இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க போகின்றது என்று தேவன் நோவாவிடம் கூறியிருந்தார். அவன் அதை விசுவாசித்தான். இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க போகிறது என்று தேவன் மோசேயிடம் கூறியிருந்தார். அவன் அதை விசுவாசித்தான். குறிப்பிட்ட காரியங்கள் சம்பவிக்க போகிறது என்று தேவன் சீஷரிடம் கூறியிருந்தார். எருசலேமுக்கு போய் பெந்தேகோஸ்தே நாள் மட்டும் காத்திருங்கள் என்றார். அவர்கள் அங்கே காத்திருந்தார்கள். ஆமையா? சரி, இப்பொழுது ஞானம் உலக பிரகாரமான ஞானம் அல்ல, ஆனால் அது பரலோக ஞானமாக இருக்கிறது. பரலோக ஞானம் தேவன் எல்லா ஞானத்துக்கும் ஊற்றாக இருக்கும் போது, தேவன் வார்த்தையாகவும் இருக்கிறார். அப்படியானால் உங்கள் பரலோக ஞானம் இருக்குமானால் நீ வார்த்தையை விசுவாசிப்பாய். நீ எந்த காரியத்தையும் வார்த்தையை கொண்டு விவாதிப்பாய். வரி செலுத்த வேண்டிய காரியத்தில் சபையானது அல்லது நான் ஒரு நீதிமன்ற வழக்கிற்குள்ளாக இருக்கும் போது, ஒரு மனிதன் ஒரு சமயம் வழக்கு நடைபெறும் போது என்னிடம் இவ்விதம் சொன்னான், அவர்களால் ஒன்றையும் தவறாய் காண முடியவில்லை. நான் சொன்னேன், சரி, அங்கே தவறு ஒன்றும் இல்லை என்றால் என்னை தொடராமல் விட்டுவிட வேண்டியதுதானே என்றேன். அவன் தொடர்ந்து பேசி எனக்கு சில வேத வார்த்தைகளை கூற ஆரம்பித்தான். அவன் ஒரு பெரிய மகத்தான மனிதன், தன் கரத்தில் சிகரெட்டை வைத்துக் கொண்டு, திருவாளர் பிரணாம், நான் ஒரு வேதாகம மாணவன் என்று கூறினான். நான் அதை கேட்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்றேன். அவன், இந்த மூடபக்தி என்ன என்று நான் அறிய விரும்புகிறேன் என்றான். நீங்கள் வெளியே அனுப்புகின்ற இந்த கைக்குட்டைகளுக்கு நீங்கள் கட்டணம் வசூலிக்கிறீர்கள், அதாவது கைக்குட்டைகளின் மேல் ஜபம் செய்து அதை வெளியே அனுப்புகிறீர்களே, அபிஷேகப்பட்ட துணிகள் என்று சொல்லி வெளியே அனுப்புகிறீர்களே, அந்த மூட நம்பிக்கையை குறித்து தான் சொல்கிறேன். அதற்கு நீங்கள் கட்டணம் வசூலிக்கிறீர்கள் என்று சொன்னான். நான் சொன்னேன், இல்லை ஐயா, அதற்கு கட்டணம் ஒன்றும் இல்லை என்றேன். அவன், சரி, இந்த மூட நம்பிக்கையை குறித்து என்றான். நான் சொன்னேன், ஒரு மூட நம்பிக்கை என்று நீங்கள் அதை அழைக்கிறீர்களா ஐயா? நீ ஒரு வேதாக மாணவன் என்று சில நிமிடங்களுக்கு முன்பாக கூறினீரே என்றேன். அவன், நான் வேதாக மாணவன் தான் என்றான். எனக்கு அப்போஸ்தலர் 19:15 அப்படியே கூறும் என்றேன். அவன் தன்னுடைய ஞானத்திலேயே நேராக சென்று சிக்கிக் கொண்டான். பேச்சை மாற்ற முயற்சித்தான். அப்படியானால் யோவான் 5:14 கூறும் என்றேன். அவனால் செய்ய முடியவில்லை. அப்படியானால் யாக்கோபு 5:14 கூறும் என்றேன். ஞானம், சாதுரியம், உலகம். அவன், ஆனால் திருவாளர் பிரண்ணாமே, நீங்கள் இந்த வழக்கை ஒரு வேதாகமத்தை கொண்டு வழக்காட முயற்சிக்கிறீர்கள். நாங்களோ இந்த தேசத்தின் சட்டத்திட்டங்களை கொண்டு வழக்காடுகிறோம் என்றான். நான் சொன்னேன், ஐயா, இந்நாட்டு சட்டத்திட்டங்கள் வேதாகமத்தை அடிப்படையாக கொண்டதல்லவா? அப்படியானால் அதுதானே நீதியாகும் என்றேன். ஆமேன். நிச்சயமாக ஞானம் உலக ஞானம் அல்ல, வார்த்தையை குறித்த ஆவிக்குரிய ஞானம். அதாவது வார்த்தையில் தேவன் என்ன கூறியுள்ளார் என்பதை அறிந்திருப்பது. தேவன் கூறினதை செய்ய அறிவே சரியானதாகும். பின்னர் உன்னிடத்தில் ஞானம் இருந்து இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விசுவாசிப்பாயானால், அதாவது இந்த காரியங்கள் எல்லாவற்றிலேயும் அவர் மாறாதவராயிருக்கிறார் என்றும், வார்த்தை சொல்லுகிறது தான் உண்மை என்றும், அவை ஒவ்வொன்றுக்கும் ஆமேன் என்றும், அடுத்ததெல்லாம் சரியானது என்றும் கூறுவாய். அதை உன்னுடைய விசுவாசத்தோடு கூட்டிக்கொள். அது எல்லாம் சரிதான். ஆம், வேதாகம் தன்னுடைய வல்லமையை இழந்து விட்டது என்று யாராவது உங்களுக்கு சொல்ல முயற்சிப்பார்களேயானால், பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று ஒன்று கிடையாது என்று உங்களிடம் சொல்ல முயற்சிப்பார்களேயானால், அதை கூட்டிக் கொள்ளாதே. அது கிரியை செய்யாது, அது விழுந்துவிடும். கற்பாறையின் மேல் களிமண்ணை வைப்பது போன்று அது நிற்காது, அது நொறுங்கி விழுந்துவிடும். ஜனங்களிடம் வேதாகமத்தை இன்றைக்கு நம்ப முடியாது, அதை குறித்து நீ ஜாக்கிரதையாயிரு, நீ அங்கே ஒன்று போக வேண்டாம் என்று சொல்வார்களானால், நீ அதை எல்லா நேரத்திலும் கேட்டிருக்கின்றாய், வேதத்தை நம்ப முடியாது என்று சுருங்க சொல்வார்கள். உங்கள் சிந்தையில் நீங்கள் அதை வைத்திருப்பீர்களேயானால் அதை அதனோடு கூட்டாது. ஏனென்றால் அது கிரியை செய்யாது. முழு கட்டிடமும் அங்கேயே விழுந்துவிடும். அவள் பரிசுத்தாவியினால் இசைவாய் பூசப்பட வேண்டும், அதாவது இணைய வேண்டும். அந்த சாந்து குழம்புதான் அதை முத்தரிக்கிறது. அதே காரியம் தான் அதை முத்தரிக்கிறது. ஒரு மோட்டார் சக்கர டியூபை ஒட்ட வைப்பதை காட்டிலும் ஒன்றோடொன்று உருகி இணைந்து போவதற்கு அதிக காலம் தாங்கும். சிறிது உஷ்ணமானது அந்த துண்டை அதனோடு இணைய செய்கின்றது. முதலாவது நீ அறிய வேண்டியது என்னவென்றால், அதை சிறிது உஷ்ணப்படுத்தி துரிதமாய் அதன் மேல் வைத்து அழுத்தினால் இரண்டும் உருகி ஒன்றாக இணைந்துவிடும். ஆமையா, புரிகின்றதா? இன்றுள்ள அநேக ஜனங்களோட காரியம் அவ்விதமாக தான் இருக்கின்றது. அவர்களுடைய ஞானத்தை உலக ஞானத்தோடு இணைக்க முயற்சிக்கிறார்கள். ஒரு பழைய பூமிக்குரிய பசியை கொண்டு இணைக்கிறார்கள். சோதனைகள் வரும்போது, சரி, ஒரு கால் நான் தவறாக இருக்கலாம் என்கிறார்கள். அப்பொழுது பாருங்கள், அதற்குள்ளிருந்த காற்றெல்லாம் வெளியே போய்விடுகிறது. சில நிமிஷங்களுக்குள் காற்று போய் தட்டையாக ஆகிறது. உன்னுடைய கூச்சலும் மேலும் கீழும் குதித்தலும் உனக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை. ஜனங்கள் மீண்டும் உன்னை அதே குட்டையில் காண்கிறார்கள். அது சரியே, ஆனால் நீ அங்கேயே போதுமான பரிசுத்தாவின் அனலோடு இருந்திருப்பாயானால் அது உன்னையும் டியூபையும் நன்றாக இணைத்திருக்கும். அதுதான் காரியம். நீயும் அந்த டியூபும் ஒன்றாக இணைந்து விடுகிறீர்கள். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உன்னோடு ஒன்றாக இணையும் வரையிலும் நீ அங்கேயே இருந்து, அதன் பிறகு அதை உன்னுடைய விசுவாசத்தோடு கூட்டிக்கொள். அப்படியாய் உன்னிடம் இல்லை என்றால் அதை கூட்டிக் கொள்ளவே கொள்ளாதே. வார்த்தையை நம்ப முடியாது என்று சொல்வார்களானால் அதை கூட்டிக் கொள்ள முயற்சிக்காதே. இன்றைக்கு சில சபைகள் சொல்வது போன்று இங்கே இருக்கின்றதான பரிசுத்தாவின் அபிஷேகம் பற்றியதான வாக்குத்தத்தங்கள் 12 அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தான் என்று நீ சொல்வாயானால் அதை உன் விசுவாசத்தோடு கூட்டிக் கொள்ள முயற்சிக்காரே. அங்குதான் அவர்களுடைய அஸ்திபாரங்கள் இடிந்து விடுகின்றது.
நேற்றிரவு நாம் உசியா ராஜாவை பற்றி சிந்தித்த போன்று அவன் நம்பியிருந்ததான இந்த மனிதனுடைய அஸ்திபாரம் நொறுங்கி அவனுக்கு குஷ்டரோகப்படுத்தது போன்று அது பிரயோஜனமற்றதாயிற்று. அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கும் மட்டும்தான் என்கிறார்கள்.
ஓரிரவு நான் சகோதரன் ரைட் என்பவரிடத்துக்கு போயிருந்தேன். நான் நினைக்கிறேன் அவர்கள் பின்னால் எங்கேயோ இருக்கிறார்கள். அச்சமயம் அங்கே ஒரு புளியக்காரன் இருந்தான். அங்கே 4 அல்லது 5 பிரசங்கிமார்கள் இருந்தார்கள். நான் பேசிக் கொண்டிருந்தேன். இங்கே பிரசங்கியா எழும்பு நின்று, அருமையான ஜனங்களே, இப்பொழுது நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். நீங்கள் ஒரு அருமையான ஜனங்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னான். நான் யாரோ ஒருவரிடம், அங்கே ஒருவர் அமர்ந்திருக்கிறார், கவனியம் என்று சொன்னேன். ஜூனியர் ஜாக்சன் அப்பொழுதுதான் பேசி பிடித்து விட்டு அங்கே பின்னாக உட்கார்ந்தார். தேவனுடைய கிருபையை குறித்து பேசினார். ஓ என்ன, அவர் அப்படியே கொதித்துக் கொண்டிருந்தார். அவர் அங்கே எழும்பி நின்று பேச முயற்சித்துக் கொண்டிருந்தார். சகோதரர் பிரணாம் இங்கே இருக்கிறார், அவர் பெயர் பிரணாம், அவர் ஒரு அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் என்றான். அந்த விதமாக கூறி பேச்சு துவங்கினான். சரி, சில புதகர்கள் எதையோ ஆரம்பித்தார்கள். அப்பொழுது நான், இப்போது ஒரு நிமிடம் பொறுங்கள், ஒன்று பேசாதிருங்கள் சகோதரர்களே. அவன் ஒருவன் தான் இருக்கிறான், நாமோ ஒரு கூட்டமாயிருக்கிறோம். அவனை இப்பொழுது அப்படியே விட்டுவிடுங்கள். அவன் என்னை குறித்து பேசுகிறான். அவன் பேசுகிறதை நானே எதிர்க்க வேண்டும் என விரும்புகிறேன். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை, பாருங்கள் என்றேன். அவன் சொன்னான், திருவாரூர் பிரணாம் ஒரு அந்தி கிறிஸ்து என்று. மேலும் அவன் தொடர்ந்து எல்லா காரியங்களையும் சொன்னான். அதை குறித்து உங்களுக்கு தெரியும். அவன் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது 12 பேர்கள் மட்டுமே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வீக சுகமளித்தலை குறித்து பேசும்போது அந்த 12 சீஷர்கள் மட்டுமே தெய்வீக சுகமளித்தலை பெற்றிருந்தார்கள் என்று சொன்னான். மேலும் அவன், வேதம் எங்கே பேசுகின்றதோ அங்கே நாங்கள் பேசுகிறோம், வேதம் எங்கே மௌனமாக இருக்கிறதோ அங்கே நாங்கள் மௌனமாக இருக்கிறோம் என்று சொன்னான். இவ்விதமாக அவன் ஒரு அரை மணி நேரம் ஊர் முறை காத்திருந்து பின்னர் நான் சொன்னேன், ஒரு நிமிஷம் பொறுமையாயிரு, நான் அநேக காரியங்களை குறித்து வைத்திருக்கிறேன், அவைகளில் சிலவற்றுக்கு பதிலளிக்க எனக்கு ஒரு தருணத்தை கொடு என்றேன். நான் எழுப்பி நின்று இவ்விடமாய் சொன்னேன். நான் எழுப்பி நின்று, ஐயா சொன்னார், வேறு பேசுகின்ற இடத்தில் அவர்கள் சபையாய் பேசுகிறார்கள் என்றும், மௌனமாய் இருக்கிற இடத்தில் மௌனமாய் இருக்கிறார்கள் என்றும் சொன்னார். நீங்கள் யாவரும் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். ஆம், 12 பேர்கள் மட்டுமே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றார்கள் என்று சொன்னார். என்னுடைய வேதம் சொல்லுகிறது, முதல் முறையாக அங்கே 120 பேர்கள் இருந்தார்கள் என்று. ஆமீன். ஆண்டவிதமா ஞானத்தை தூக்கி வெளியே எறியுங்கள். உங்களுக்கு புரிகின்றதா? அதை அவன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். நான் சொன்னேன், பவுல் பரிசுத்தாவியை பெற்றான் என்று நான் யூகிக்கிறேன். அவன், நான் பெற்றேன் என்கிறான். மேலும் நான் பிலிப்பி சமாரியாவில் போய் பிரசங்கித்த போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மட்டுமே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பரிசுத்தாவியானவர் அவர்கள் மேல் வரவில்லை. அவர்கள் ஆள் அனுப்பி பேதுருவையும் யோவானையும் அழைப்பித்து அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கும்படி செய்த போது அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். அதுதான் அந்த 12 பேர்கள் என்று நான் யூகிக்கிறேன். நான் அப்போஸ்தலர் 10:49 பேதுரு மேல் வீட்டில் இருந்த போது கொர்நேலியுவின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று தரிசனம் கண்டான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவரும் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். வேதமானது இன்னமும் பேசிக் கொண்டிருக்கிறது, உன்னுடைய சபை எங்கே இருக்கிறது, அது இன்னும் வரப்போகின்றதா இருக்கிறது என்று சொன்னேன். அது சரியே, பாருங்கள். நான் சொன்னேன், தெய்வீக சுகமளித்தல் 12 அப்போஸ்தலர்கள் மட்டும் அதை பெற்றிருந்தார்கள் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, ஸ்தேவான் சமாரியாவுக்கு போய் விசுவாசிகளை துரத்தினார், வியாதிகளை சுவஸ்தப்படுத்தினார் என்றும், அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்றும். அவர் 12 ஒருவன் அல்ல, அவர் ஒரு அப்போஸ்தலன் அல்ல, அவர் ஒரு மூப்பனாய் இருந்தார். ஆமென். நான் சொன்னேன், மேலறையில் கூடியிருந்த 12 பவுல் ஒருவன் அல்ல, அவரிடம் சுகமளிக்கும் வரம் இருந்தது என்றேன். 30 வருடங்களுக்கு பின்னும் வரங்களை நோக்கி பாருங்கள். அப்பொழுதும் அவர் குறைந்து விலை இருந்து கொண்டு சரீர சுகமளிக்கும் வரத்தை கிரியையில் காட்டிக் கொண்டிருந்தார். ஏதோ ஒரு புத்தகத்திலிருந்து படித்து நீ கற்றுக்கொண்ட அந்த ஞானத்தை தூக்கி குப்பை தொட்டியில் எரிவது நலமாயிருக்கும். இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று தேவன் உரைத்தார். அவரை பற்றின அந்த ஞானத்திற்குள் வந்து ஆமேன் என்று சொல். ஆமையா, ஆமையா. அந்த 12 பேருக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும். அந்த விதமான விசுவாசம் உனக்கு வரும்போது, ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைக்கும் உன்னுடைய விசுவாசம் ஆமேன் என்று கூற முடியும் நிலைக்கு வரும்போது, அப்போது சரி என்று கூறி அதை விசுவாசத்துடன் கூட்டிக்கொள். 4வதாக நாம் வேகமாக பார்ப்போம். இங்கே நின்று கொண்டு அதை குறித்து பேசுவது மிகவும் அருமையாக இருக்கிறது. 4வதாக இச்சையடக்கத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். ஓ என்ன, நாம் இச்சையடத்துக்கு வந்துவிட்டோம். முதலாவது விசுவாசம் உனக்கு இருந்தது. துவங்க வேண்டுமானால் முதலாவதாக அது இருக்க வேண்டும். பின்னர் உன் விசுவாசத்தோடு வல்லமையை, அதுவும் சரியான விதமான வல்லமையாய் இருந்தால் கூட்டிக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் ஞானத்தை, அதுவும் சரியான விதமான ஞானமாய் இருந்தால் கூட்டிக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீ இச்சையடக்கத்தையும் கூட்டிக் கொள்ளப் போகின்றாய். இச்சை அடக்கம் என்றால் குடிப்பழக்கம் முதலானவர்களை நிறுத்தி விடுவது என்பதல்ல. இல்லை இல்லை, இச்சை அடக்கம் என்பது குடிப்பழக்கத்தை நிறுத்துவதல்ல. இக்காரியத்தில் அப்படி இல்லை. இது வேத பிரகாரமான இச்சை அடக்கம், பரிசுத்தாவி இச்சை அடக்கம்.
குடிபடக்கம் என்பது மாம்ச இச்சை அடக்கம். ஆனால் நாம் பேசிக் கொண்டிருப்பதோ பரிசுத்தாவி இச்சை அடக்கம். அது என்னவென்றால் உன்னுடைய நாவை அடக்குதல். வீண் வார்த்தைகளை அலப்புகிறனாய் அல்லாமல் உன்னுடைய கோபத்தை எப்படி அடக்குவது? யாராவது உன்னை இடைமறித்து பேசும்போது எப்பொழுதும் அவர்கள் மேல் எழுந்து வரும் சாபம் அல்ல. ஓ என்ன கர்த்தாவே, எங்களில் அநேகர் துவங்குவதற்கு முன்பாகவே விழுந்து விட போகிறார்கள். நாம் அப்படித்தானே? அப்படியா இருக்கும்போது ஏன் சபையில் அற்புதங்களும் வழக்கமாய் நடக்கின்ற கிரியைகளும் ஏன் தேவன் செய்யாமல் இருக்கிறார் என்று நாம் அறிச்சிக்கிறோம்? இந்த காரியங்களை கூட்டிக் கொள்ளுங்கள், அதனோடு இச்சையடக்கத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். இச்சையடக்கம் என்பது உன்மீது கோபமாய் இருந்து விழும்போது எப்படி சாந்தமாக பதிலளிக்க வேண்டும் என்பதே. யாராவது உங்களை பார்த்து அங்கே இருக்கின்றவர்கள் பரிசுத்த உருளைகள் என்றால் சட்டை கையை மடித்து விட்டுக் கொண்டு அவர்கள் மேல் பாய்வது அதுவல்ல. ஆனால் தேவ அன்போடு கூட பேசுவது இச்சையடக்கம் சாந்தம். அந்த விதமாய்த்தான் இருக்க நீ விரும்புகிறாயா? உன்னை கோபமூட்டும் போது திரும்பி கோபப்படாதே. அவர் உன்னுடைய முன்மாதிரியா இருக்கட்டும். அவர்கள் அவரை பார்த்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் என்று சொன்ன போது அவரால் அதை செய்து அவர் தேவன்தான் என்று காட்டியிருக்க முடியும். ஆனால் அவரிடம் இச்சையடக்கம் இருந்தது. அவர்கள் அவரை பார்த்து பெயல் செபூல் என்று அழைத்த போது அவர் நான் உங்களுக்கு அதை மன்னிக்கிறேன் என்று சொன்னார். அது சரியா? அவருடைய முகத்திலிருந்து ஒரு கொத்து தாடி மயிரை பிடுங்கினார்கள், அவருடைய முகத்தில் துப்பினார்கள், சிலுவையை விட்டு இறங்கி வா என்றார்கள். அவர் அதற்கு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார் என்று சொன்னார். அவருக்குள் வரம் இருந்த போது அவர் எல்லா காரியங்களையும் அறிந்திருந்தார். ஏனென்றால் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் வாசமாயிருந்தது. ஜனங்களுடைய கோளாறுகள் என்னவென்பதை போன்ற காரியங்களை அவர் நடப்பித்த போது இவைகளை இவர் கண்டிருக்கின்றனர். அவருடைய தலையின் மேல் இப்படி ஒரு துணியை போட்டு மூடி கண்களை சுற்றிலும் மூடி ஒரு கோலினால் அவருடைய தலையில் அடித்து யார் உன்னை அடித்ததென்று தீர்க்க தரிசனம் சொல், நாங்கள் உன்னை விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அவரிடத்தில் இச்சையடக்கம் இருந்தது. அந்தவிதமான காரியம் இருக்குமானால் அதை உன் விசுவாசத்துடன் கூட்டிக்கொள். இன்னமும் நீ கோபப்படுவதும் எரிச்சல் அடைவதும் இப்படியான காரியங்களோடு இருக்கிறாய் என்றால் உன்னிடத்தில் இச்சையடக்கம் இல்லை. அதை உன்னால் கூட்டிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அது அதனோடு சேராது, அது உன்னோடு இணையாது. புரிகின்றதா? அது உருகி ஒன்றோடு இணையாது. ஒரு துண்டு ரப்பரை எடுத்து அதையோடு இரும்பு துண்டோடு ஒன்றாக இணைக்க முடியாது. அது கிரியை செய்யாது, செய்யவே செய்யாது. அதுவும் ரப்பரை போன்று வளையக்கூடியதாக இருக்க வேண்டும். புரிகின்றதா? உன்னுடைய விசுவாசமும் உன்னுடைய இச்சையடக்கமும் அவருக்கு இருந்த அதே விதமான பரிசுத்தாவி இச்சையடக்கமாய் ஆகும் போது அப்பொழுது அது ஒன்றோடு ஒன்றாய் சேர்ந்து கொள்ளும். நீ அதனோடு இணைந்திருக்கின்றாய், கூட்டப்பட்டிருக்கின்றாய். உன்னுடைய வல்லமையானது அவருடைய வல்லமையை போன்று இருந்தால் அப்பொழுது அதை விசுவாசத்துடன் சேர்த்துக்கொள். உன்னுடைய ஞானமானது அவருடைய ஞானத்தை போன்று இருந்தால், அதாவது உம்முடைய சித்தத்தை செய்யவே நான் வந்தேன். ஓ தேவனே, பிதாவின் வார்த்தையை வைத்துக் கொண்டு அவர் ஒவ்வொரு பிசாசையும் வென்றார். வானவும் பூமியும் ஒளிந்து போவோம், ஆனால் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. பாருங்கள், அந்த விதமான ஞானம் உங்களிடத்தில் இருக்குமானால் அது உன்னுடைய விசுவாசத்துடன் ஒன்று போல் இணைந்துவிடும். உன்னிடத்தில் சரியான விதமான இச்சையடக்கம் அவரிடம் இருந்தது போன்று இருக்குமானால் அது அதனோடு ஒன்றாக இணைந்து போகும். உன்னிடம் அப்படிப்பட்டதொன்று இல்லாமல் வெறும் ஒரு மனிதனால் ஆக்கப்பட்டதும் அறிவழியாய் உள்ளதும் தண்ணீரில் ஊறினதும் போன விசுவாசம் அல்லது இச்சையடக்கம் இருக்குமானால் ஓ நான் அறிந்து கீழே வீழ்த்தி இருக்க வேண்டும். ஆனால் ஒரு கால் நான் அப்படி செய்யாமல் இருந்தால் நலம். ஏனென்றால் அது குறித்து அவர்கள் ஒருவேளை என் பெயரை பத்திரிகையில் வெளியிட்டால் என்ன செய்வது என்பாயானால் அந்த விதமான இச்சையடக்கத்தை குறித்து அவர் அங்கே பேசவில்லை. அதை கூட்டிக் கொள்ள முயற்சிக்காதே, அது கிரியை செய்யாது. ஆனால் உங்களின் இருதயத்தின் இனிமையோடு கூட நீங்கள் அவனுக்கு அதை மன்னிக்கும் போது உன் சமாதானத்தை காத்துக் கொள்கிறாய், அது அப்படியே போகட்டும். புரிகின்றதா? அப்பொழுது அது ஒன்றாக இணைந்து போகும். அதை நீ உன்னுடைய விசுவாசத்துடன் கூட்டிக்கொள். சபைக்கு குறைவுகள் அதிகம் இருக்கிறது என்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. அது சரியாக இல்லையா? ஆச்சரியம் ஒன்றுமில்லை. நான் சொன்னேன், மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும் என்று வேதம் கூறுகிறது என்று. ஒரு கண்டிப்பான திருத்துவக்காரன் அதை விசுவாசிக்காமல் அந்த பழைய அந்திகிறிஸ்து என்று சொல்வான். அவன் ஒரு இயேசு நாமக்காரன், அவன் ஒரு இயேசு நாமக்காரன் மாத்திரம். உன்னுடைய இச்சையடக்கத்தை குறித்து இப்பொழுது எனக்கு ஒன்றும் தெரியாது. நீ ஏன் வந்து சகோதரன் பிரணாம், நாம் ஒன்றாக சேர்ந்து இதை பற்றி ஆராய்வோம். இந்த காரியம் விளங்கப்படுவதை நான் கேட்க விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடாது. அப்படியானால் இறங்கி வந்து அதற்கு செவி கொடு, அப்பொழுது அது உனக்கு முன்பாக வைக்கப்படும். அதன் பின்னர் நீ வெளிநடந்து போகலாம். இன்னும் சில நிமிஷங்களில் தெய்வ பக்தியை குறித்து பார்க்கும் போது அதை பற்றி பார்ப்போம். ஆனால் நீ கட்டுப்பாடு என்று குதிக்கும் போது எல்லா முடிவின் மீது ஆத்திரப்பட்டு எகிர்வாயானால் அது அதுவல்ல. புரிகின்றதா? உன்னிடத்தில் வேதாகம் இச்சையடக்கம் இல்லை. இருப்பினும் நீ அதை செய்யும் போது எப்படி திரும்பி பதிலளிக்க முடியும்? பின்னர் இவைகளெல்லாம் உன்னிடத்தில் இருக்குமானால் அதை உன் விசுவாசத்தோடு கூட்டு. அதற்கு பிறகு நான்காவதாக உன்னுடைய விசுவாசத்துடன் பொறுமையை கூட்டிக்கொள். உன்னிடம் விசுவாசம் இருக்குமாயின் அது பொறுமையை உண்டு பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இதுதான் பொறுமை. இந்த வளர்ச்சியை உண்டு பண்ண போகின்ற அடுத்த காரியம் பொறுமையாயிருக்கிறது. தேவன் தம்முடைய கட்டிடத்தில் உண்மையான பொருட்களை உடையவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். சகோதரர்களே, நாம் எவ்வளவு குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம் பாருங்கள். நாம் எங்கே இருக்கிறோம் என்று பாருங்கள். பாருங்கள், நம்மிடத்தில் மகிமை, நம்மிடத்தில் சத்தங்களும் மற்றும் காரியங்களும் இருக்கின்றன. ஏனென்றால் நம்மிடம் விசுவாசம் இருக்கின்றது. ஆனால் நாம் இப்பொழுது கண்ட இந்த காரியங்களே வரும்போது நம்மை அந்த உயரத்திற்கு தேவனால் கட்ட முடியாமல் போகிறது. அந்த விதமான நிலைமைக்கு நம்மை ஆக்க தேவனால் முடியாமல் போகிறது. மற்ற எல்லா காரியங்களையும் நாம் உடையவர்களாக இருக்கும் போது நாம் விழுந்து போய் அவைகளுடன் வழுக்கிக் கொண்டே போகிறோம். பாருங்கள், அவரால் அவருடைய சபையை கட்ட முடியாது. எதனோடு பொறுமையாயிருக்க வேண்டும்? எந்த விதமான பொறுமை? முதலாவது காரியமாக நாம் தேவனிடத்தில் பொறுமையாயிருக்க வேண்டும். உன்னிடத்தில் உண்மையான அசலான விசுவாசம் இருக்குமாயின், உன்னிடம் அசலான பொறுமை இருக்குமாயின். ஏனென்றால் விசுவாசமானது பொறுமையை உண்டாக்கும். தேவன் ஏதாவது காரியத்தை கூறுவாராயின் நீ அதை விசுவாசி, அவ்வளவுதான். அப்படியானால் உன்னிடம் விசுவாசம் இருக்கிறது. சரி, நேற்றிரவு என்னை சுகப்படுத்தும்படியாய் நான் கேட்டேன், இன்று காலையிலோ நான் அவ்வளவு சுகவீனமாயிருக்கிறேன். ஓ, என்ன பொறுமை! தேவன் ஆபிரகாமிடம் கூறியிருந்து 25 வருடங்களுக்கு பின்னரும் ஒரு அடையாளமும் கூட காணப்படவில்லை. அவன் இன்னமும் அப்பொழுதும் அதை விசுவாசித்தான். அவன் தேவனிடத்தில் பொறுமையாயிருந்தான். அவரை எப்பொழுதும் உனக்கு முன்பாக போய் நீ அடுத்து நடக்கின்ற காரியம் அவராயிருக்கட்டும், நீ அவரை கடந்து போக முடியாது, ஆகவே அவரை உனக்கு முன்பாக போய் அவர் அவிதமாய் சொன்னார், இப்பொழுது சம்பவிக்க போகின்றது. அவரை உனக்கு முன்பாக போய் அதுதான் சரியானது. நோவாவிடம் பொறுமை இருந்தது. நோவாவிடம் உண்மையான தெய்வீக பொறுமை இருந்தது. நான் இந்த உலகத்தை மழையினால் அழைக்கப் போகிறேன் என்று தேவன் கூறியிருந்தார். நோவா அதை 120 வருஷங்களாய் பிரசங்கித்தான். மிகுதியான பொறுமை. ஒரு துளி பனி கூட வானத்திலிருந்து பெய்யவில்லை. ஒன்றுமே சம்பவிக்கவில்லை. 120 வருஷங்களுக்கு ஒரு மழையுமின்றி அவ்வளவு தூசியாய்தான் இருந்தது. ஆனால் அவனோ பொறுமையாயிருந்தான். அப்படியானால் தேவன் உன்னுடைய பொறுமையை பரிசோதிக்கிறார். அது உண்மையே. தேவன் அவர்களை பரீட்சிக்கிறார். நோவாவிடம் இவைகளை அவர் கூறி 120 வருடங்களுக்கு பிறகு அவர் நோவாவிடம், நோவா நீ தொடர்ந்து போய் அந்த பேடைக்குள்ளாக பிரவேசி, நான் மிருக ஜீவன்களை அதற்குள் அனுப்பப் போகிறேன். நீ படிகள் வழியாக ஏறி மேல்தட்டிற்கு போக நான் விரும்புகிறேன். அதனால் நீ மேலுள்ள பலகனி வழியாக நீ பார்க்க முடியும். நீ அங்கே போய் அதன் வழியாய் அந்த ஜனங்களிடத்தில் பேச வேண்டும். நான் 120 வருடங்களாய் பேசிக் கொண்டிருந்த காரியம் நாளைக்கு சம்பவிக்கப் போகின்றது என்று சொல்ல வேண்டும். சரி, நீ கீழே இறங்கி போய் அங்கே அவர்களிடம் கூறு என்று சொன்னார். முதலாவது அடையாளம் என்ன? நோவா பேடைக்குள் பிரவேசித்தான். மழை பெய்யவில்லை. நோவா ஆயத்தமாகி மழை பெய்யும் போது ஊரில் ஒரு பகுதி வெளியே போய் பார்ப்பதற்காக மழை கோட்டு முதலானவனை எடுத்து ஆயத்தமாக்கினான். ஆனால் அடுத்த நாளில் அவன் ஒரு கால் தன் குடும்பத்தாரிடம் சொல்லியிருக்கலாம். அவனுடைய மருமகள்கள் மற்ற யாவரும், ஓ என்னே, நாளைக்கு நீங்கள் இதுவரை கண்டிராத ஏதோ காரியத்தை பார்க்க போகிறீர்கள். ஏனென்றால் வானம் முழுவதும் கருத்து போய் இடிகளும் மின்னல்களும் உண்டாக போகின்றது. தேவனுடைய மகத்தான பட்டயமானது வானத்தின் ஊடாக கிழிக்க போகின்றது. இந்த 120 வருடங்களாக நம்மை புறக்கணித்த இந்த கூட்ட பாவியான ஜனங்களை அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க போகிறார். நீங்கள் கவனமாயிருந்து அதை பாருங்கள் என்று சொல்லியிருக்கலாம். பாருங்கள், சில அறிவடி விசுவாசிகள் உள்ளே கூட வருவதில்லை. உங்களுக்கு தெரியுமா? அப்படிப்பட்டவர்கள் இன்றும் நம் மத்தியில் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும். ஆகவே அவர்கள் அங்கே வந்து சரி என்று கிடப்பன் சொன்னது ஒரு கால் சரியாக இருக்கலாம். ஆகவே நாம் அங்கே மேலே போய் சில நாட்கள் காத்திருக்கலாம் அல்லது சில மணி நேரங்கள் காத்திருப்போம் என்றனர். அடுத்த நாள் ஒரு கருத்த மேகத்திற்கு பதிலாக இதோ சூரியன் எப்பொழுதும் செய்வது போன்று மேலெழ ஆரம்பித்தான். நோவா வெளியே நோக்கி பார்த்தான். ஏய், அங்கே ஒன்று மேகங்களே இல்லையே என்றான். அண்டகால் மேலாக வந்து, நீ அவர்களில் ஒருவன் என்று எனக்கு தெரியும், நீ இங்கே எங்காவது இருப்பாய் என நான் அறிவேன் என்றான். சரி, மன்னிக்கவும், ஒரு கால் உங்களுக்கு தெரியும், ஒரு ஏவுதலினால் என்று சொல்லவில்லை. ஆனால் நோவாவிடத்தில் பொறுமை இருந்தது. அவன் சொன்னான், இன்றைக்கு மழை வருகிறால் நாளைக்கு அது வரும் என்றான். அது சரியே. ஏன்? தேவன் அவிடமாய் கூறியிருந்தார். எப்பொழுது அவர் அதை உம்மிடம் சொன்னார்? நோவா என்றான், ஒரு 120 வருடங்களுக்கு முன்னர். நான் இந்நாள் வரைக்கும் வந்துவிட்டேன், ஆகவே நான் இப்பொழுது இங்கே காத்திருக்கேன் என்றான். பாருங்கள், தேவனும் இந்நாள் வரைக்குமாய் வந்து சபைக்காக அவரும் கூட காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அது அவிதமே சம்பவிக்கும். அதை குறித்து கவலை கொள்ளாதே. அவர் அதை வாக்கு பண்ணியிருக்கிறார். இதுவரைக்குமாய் ஒரு உயிர் தேர்தலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு உயிர் தேர்தல் இருக்கத்தான் போகிறது, கவலைப்படாதே. தேவன் அதை வாக்களித்திருக்கிறார். பொறுமையாய் காத்திரு. அது சம்பவத்துக்கு முன்னர் நீ ஒரு கால் ஒரு சிறு நித்திரை செய்யலாம். ஆனால் அந்த நேரத்தில் நீ எழுந்திருப்பாய். தேவன் அதை வாக்களித்துள்ளார். உங்களுக்கு தெரியும், நாம் அதற்கு மரணத்தின் நித்திரை என்று அழைக்கிறோம். மரணத்தை நாம் ஒரு சிறு நித்திரை அல்லது கிறிஸ்துவுக்குள் நித்திரையாய் இருக்கிறோம் என்று அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறது என்பது கிடையவே கிடையாது. மரணமும் ஜீவனும் இணைந்து ஜீவிப்பது கிடையாது. நாம் வெறுமனே ஒரு நித்திரை செய்கிறோம். நம்மை அழைக்க முடியாத ஒரு நித்திரை. அவர் ஒருவரால் மட்டுமே அந்த நித்திரையிலிருந்து நம்மை அழைக்க முடியும். அவர் என்னை கூப்பிடுவார், நான் அவருக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று யோபு சொன்னான். யோபு 4000 வருடங்களாக நித்திரையாக இருந்தார். கவலைப்படாதே, அவர் எழுந்திருப்பார். அவர் இன்னமும் காத்துக் கொண்டிருக்கிறார். நோவா காத்திருந்தான். 4ஆம் நாள் கடிந்து மழையோ வந்த பாடில்லை. அதெல்லாம் சரிதான், அது சம்பவிக்கத்தான் போகின்றது. திருமதி நோவா வந்து, அப்பா, அது குறித்து நிச்சயமாக இருக்கிறீர்களா என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகின்றது. அவனிடமாக பேசாதே. அவனிடம் பொறுமையா இருந்தது. ஏனென்றால் அவனிடம் விசுவாசம் இருந்தது. ஆமையா, அவனிடம் வல்லமை இருந்தது.
தேவன்தான் சரியாயிருப்பார் என்ற ஞானத்தை உடையவனாய் இருந்தான். அவனிடம் இச்சையடக்கம் இருந்தது. அவனுக்கு சடக்கென்று கோபம் வந்து, பார், அது என்ன என்பதை குறித்து எனக்கு ஒன்று தெரியாது, எனக்கு இருந்த புகழை நான் அங்கே இழந்து போனேன் என்று சொல்லவில்லை. இல்லவே இல்லை. இப்பொழுதெல்லாம் ஜனங்கள் என்னை மதிக்கிறதில்லை, நான் அங்கே போய் மீண்டுமாய் அதை ஆரம்பிக்க போகிறேன் என்று சொல்லவில்லை. இல்லவே இல்லை. அவனிடம் பொறுமை இருந்தது. தேவன் வாக்களித்திருந்தார், தேவன் அதை செய்வார். தேவன் அமிரமாய் சொன்னபடினாலே தேவன் அதை செய்வார். நரைத்து போனதை தடவி கொடுத்துக் கொண்டு, உங்களுக்கு தெரியும் அவனுக்கு நூற்றுக்கணக்கான வயதாகிறது என்று. அப்பா, நீ ஒரு பழைய கோத்திரப்பதா என்று நான் அறிவேன். ஒரு கால் நீங்கள் லேசாக தவறாய் இருக்க ஏது இருக்கின்றதா? அப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறுவதை என்னால் காண முடிகின்றது. அவன், ஓ இல்லை இல்லை. ஏன்? தேவன் அவதம் கூறியிருக்கின்றார். சரியப்பா, நாம் இங்கே வந்து உட்கார்ந்து 6 நாட்கள் ஆகிறது. இந்த பழைய காய்ந்து போன பேழைக்குள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கேயே உள்ளும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இது உள்ளும் புறவுமாய் இங்கே கீழ் பூசப்பட்டிருக்கிறது. நாம் இத்தனை வருஷங்களாக இதை கட்டுவதில் முயன்றிருந்தோம். நீர் அங்கே வெளியே நின்று கொண்டு தலைமையை நரைத்து வழுக்கையாய் போகும் வரைக்கும் பிரசங்கித்துக் கொண்டிருந்தீர். இப்பொழுது நீர் இங்கே உட்கார்ந்து கொண்டு இன்ன காரியத்தை சொல்ல பிரயாசித்துக் கொண்டிருக்கிறீர். ஜனங்களோ கேலியாய் சிரித்துக் கொண்டு கெட்டு போன தக்காளி போன்றவைகளை தூக்கி இதன் மீது எரிகிறார்கள். நீர் என்ன செய்கிறீர் என்று அங்கே பாரும். ஏன், உமக்கு தெரியும். பொறுமையாயிரு மகனே. நீர் நிச்சயமாய் இருக்கிறீரா? நிச்சயமாக மழை பெய்யும். அவருடைய மருமகள், தகப்பனே உங்களுக்கு தெரியுமா என்றால், நிச்சயமாக மழை பெய்யும் என்றான். ஆனால் இத்தனை வருஷங்களாக நாம் காத்திருந்தோம், ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தோம். மழை பெய்ய போகிறது என்று நீர் ஒரு வாரத்திற்கு முன் சொன்னீர். இதோ நாம் இப்பொழுது உள்ளே இருக்கின்றோம். கதவுகள் பூட்டப்பட்டாயிற்று. இங்கே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். சூரியனோ பயங்கரமாக இருக்கிறது என்றான். ஆனால் நிச்சயமாக மழை பெய்யும். அவருக்கு எப்படி அது தெரியும்? தேவன் அவரிடம் சொன்னார் என்றான். அந்த விதமாக நீ பெற்றிருக்கும் போது அதை உன் விசுவாசத்தோடு கூட்டிக்கொள். ஆனால் அந்த விதமாக அது உங்களிடத்தில் இல்லாதிருக்குமானால் அதை கூட்டிக் கொள்ள முயற்சிக்காதே. அது கிரியை செய்யாது. சுகமளித்தலில் அது கிரியை செய்யாது, மற்றெதிலும் கிரியை செய்யாது. புரிகின்றதா? அது எதனோடு சேர்க்கப்படுகின்றதோ அதே விதமான பொருளாக இருந்து அதனோடு இணைந்து போக வேண்டும். அது சரியே, அதை நீங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தோடு பொறுமையா இருத்தல். ஆமையா, யோவாரை விசுவாசித்தான். அவனுக்கு தேவனிடத்தில் 120 வருஷங்களின் பொறுமை இருந்தது. மோசே, அவனுக்கு தேவனிடத்தில் பொறுமை இருந்தது. ஆமையா, மோசே, என் ஜனங்களின் கூக்குரலை நான் கேட்டேன், அவர்களுடைய துன்பத்தை நான் கண்டேன், அவர்களை விடுவிக்கும்படியாக நான் கீழே இறங்கி வந்தேன், நான் உன்னை அங்கே அனுப்புகிறேன் என்றார். அங்கே தேவனுக்கும் அவனுக்கும் இடையே சிறு வித்தியாசம் இருந்தது. தேவன் தம்முடைய மகிமையை அவனுக்கு காண்பித்தார். அவன், இதோ நான் போகிறேன் என்றான். அவன் ஒருமுறை தேவனுடைய மகிமையை கண்டபோது, நீங்கள் பாருங்கள், அவனிடம் விசுவாசம் இருந்தது. மோசே, உன்னுடைய கருத்தில் என்ன இருக்கிறது என்றார். அவன், ஒரு கோல் என்றான், அதை தரையிலே போடு என்றார் அவர். அது உடனே சர்ப்பமாக மாறினது. அவன், ஓ என்ன என்றான். கருத்திலெடு மோசே, அதை ஒரு சர்ப்பமாக்க என்னால் முடிந்தது என்றார். அது மறுபடியும் கோலாக்கும் என்னால் முடியும் என்றார். ஆமேன். எனக்கு ஒரு இயற்கையான ஜீவனை தேவனால் கொடுக்க கூடுமானால் அவரால் எனக்கு ஒரு ஆவிக்குரிய ஜீவனையும் கொடுக்க முடியும். எனக்கு ஒரு முதல் பிறப்பை தேவனால் கொடுக்க முடியுமானால் எனக்கு ஒரு மறுபிறப்பையும் அவரால் கொடுக்க முடியும். ஆமென். தேவனால் இந்த தெய்வீக சுகத்தால் சுகம் அளிக்க கூடுமானால் அவரால் அந்த கடைசி நாட்களில் தம்முடைய மகிமைக்காக எழுப்பவும் முடியும். இந்த கோலை என்னால் கீழே எறிய முடியும். அது ஒரு சர்ப்பமாய் மாறும். அது மீண்டும் ஒரு கோலாய் என்னால் மாற்ற முடியும். அதன் வாலை பிடித்து தூக்கி எடு என்றார். மோசே கையை நீட்டி அதன் வாலை பிடித்து எடுத்தான். இதோ அது ஒரு கோலாயிற்று. அதன் பிறகு அவன் ஞானத்தை கூட்டத் துவங்கினான். மோசே, உன் கரத்துக்கு என்ன நேர்ந்தது? ஒன்றுமில்லை. அதை உன் மதியிலே போடு. சரி, அதை குறித்து இப்பொழுது என்ன என்றார். வெண் குஷ்டம் பிடித்திருந்தது. ஓஹோ கத்தாவே, என்னுடைய கருத்தை பாரும் என்றான். மீண்டும் அதை உன் மடியிலே போடு என்றார். அந்த விதமாக மடியிலே போட்டு வெளியே எடுத்த போது கரமானது எப்போதும் போல் ஆயிற்று. அவன் அதன் பிறகு அதை கூட்டிக் கொள்ள துவங்கினான். ஆமையா, அவன் அங்கே போனான். முதலாவது வித்தியாசம், அவன் அங்கே போய் என் ஜனங்களை போகபடி என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆர்வனே, நீ இதை அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் தேவனுடைய ஒரு பிரதிநிதியாய் வந்துள்ளேன், நீ எனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றான். ஆர்வன் அதற்கு, கீழ்ப்படிவதா? நான் யார் என்று உனக்கு தெரியுமா? நான் பார்வோன், ஒரு அடிமையாகிய உனக்கு நான் கீழ்ப்படிய வேண்டுமா என்றான். மோசே அதற்கு, எனக்கு கீழ்ப்படி அல்லது அழிந்து போ, இரண்டில் எதை விரும்புகிறாயோ அதை செய் என்றான். ஏன், அவன் எதை குறித்து பேசுகிறான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவனிடம் ஒரு கட்டளை இருந்தது. அவன் தேவனை சந்தித்து பேசியுள்ளான். அவன் அதற்காக அங்கே வந்திருக்கிறான். அவனிடம் விசுவாசம் இருந்தது. தான் எங்கு நிற்கிறான் என்பதை அவன் அறிந்திருந்தான். நான் உனக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? வெளியே போய் என்றான். பார்வோன், நான் உனக்கு ஒரு காரியத்தை காட்டப் போகிறேன் என்றான். மோசே, பார்வோன் அதற்கு, ஒரு அடையாளத்தை எனக்கு காட்டு என்றான். அவன் கோலை தரையிலே போட்டான், அது சர்ப்பமாக மாறினது. அவன் ஏன் இந்த அற்பமான மந்திர வித்தியா? ஒரு நிமிடம் இங்கே வா, இங்கே வாருங்கள், என்னையும் எம்பிரையும் உங்களுடைய கோள்களை தரையிலே போடுங்கள் என்றான். அவர்களை தரையிலே போட்டார்கள், அவைகள் சர்ப்பங்களாயின. என்ன, ஒரு எகிப்தியன் ஆகிய பார்வனிடத்தில் இன்று வர அற்பமான காரியங்களை கொண்டு வருகிறாயா? ஏதோ அற்பமான மந்திரவாத வித்தைகளை எடுத்துக்கொண்டு இங்கே வந்தாயா என்றான். மனதை அறியக்கூடிய மந்திர வித்தியா காட்டுகிறேன், நான் என்ன கூறி என்பது உங்களுக்கு தெரியும், நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் நம்புகிறேன். மனதின் மூலமாக இன்னொரு மனதில் உள்ளதை அறிந்து அல்லது அப்படி ஏதோ ஒரு காரியம், அப்படிப்பட்ட ஏதோ காரியத்தை எடுத்துக்கொண்டு இங்கே வருகின்றாயா? சரி, எங்களாலும் அதை செய்ய முடியும் என்றான். மோசே என்ன செய்தான்? ஓ திருவாளர் பார்வோனே, நான் வருந்துகிறேன் ஐயா, நான் உனக்கு அடிமையாயிருக்கிறேன் என்று மோசே சொல்லவில்லை. அவன் அப்படியே அமைதியாய் நின்றான். ஆமேன், அங்கேயே அப்படியே நின்றான். அவனுடைய இருதயத்தில் சந்தேகம் ஏதும் இல்லை என்று தேவன் சொன்னார். நீ அமைதியாயிரு, நான் உனக்கு ஒரு காரியத்தை காட்டுவேன். அவர் செய்ய விதமாக காரியங்களை நீ சரியாய் செய்து அது தவறாக ஆனது போன்று காணப்பட்டால் அப்படியே நில், அமைதியாயிரு. மோசே சொன்னான், என்னை அந்த அஸ்திவாரத்தின் மேல் வைத்த போது அங்கே பொறுமையும் வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே நான் காத்திருந்து தேவன் என்ன செய்ய போகிறார் என்று பார்க்க போகிறேன். அங்கே அந்த சர்ப்பங்கள் நெளிந்து கொண்டும் ஒன்றோடொன்றும் சீறிக்கொண்டும் இருந்தன. முதலாவது காரியம் என்ன தெரியுமா? மோசேயுடைய சர்ப்பமானது அந்த சர்ப்பங்களை லபக் லபக் என்று விழுங்கின. அவரிடம் பொறுமை இருந்தது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அது சரியா? அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். கர்த்தரிடத்தில் காத்திரு, பொறுமை உள்ளவனாயிரு. ஆமையா, அச்சமயம் இஸ்ரவேலர் வெளியே கொண்டு வரப்போகின்ற நேரமாயிருந்தது. அந்த பக்கத்தான பிரச்சனை வந்தது. மோசே காத்திருந்தான், பின்னர் அவன் மனாந்திரத்திற்குள் ஓடிப்போனான். அது வெறுமனே 3 அல்லது 4 நாள் பிரயாண தூரம், சுமார் 40 மைல் இருக்கும். அவன் எந்த இடத்தை தாண்டி சென்றானோ அங்கேதான் அவர்கள் மறுபடியும் கடந்தார். ஆனால் மோசே 40 வருடங்கள் மனாந்திரத்திலே காத்திருந்தான். பொறுமை, அது சரிதான். அவன் 40 வருடங்கள் காத்திருந்தான். ஓ ஆமையா, நமக்கும் கூட ஒருவரோடு ஒருவர் பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நேரத்தில் ஒருவருக்கு ஒருவர் நாம் அவ்வளவு பொறுமையற்றவர்களாகிவிடுகிறோம். நாம் மோசேயை போன்று இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். மோசேக்கு ஜனநிலத்தில் பொறுமை இருந்தது. பாருங்கள், அவர்கள் கடந்து போக காரணமாக இருந்த அந்த பொறுமைதான். பாருங்கள், நீங்கள் ஏதாவது காரியத்தை செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தால் நான் இந்த செய்தியை இக்கூட்டத்திற்கு கொடுத்து இக்கூடாரத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரும் இதை போன்ற ஆபத்தை காணும்படியாக நான் முயற்சிக்கிறேன். அதை செய்வது கடினம்தான். பொறுமையாக இருக்க நான் முயற்சித்தேன். இது அதில் 33வது வருஷம். பொறுமையுடையவனாயிரு. ஸ்திரீகள் இன்னமும் தங்களுடைய தலைமையரை வெட்டிக் கொள்ளுகிறார்கள் அதே விதமாக. ஆனால் பொறுமையாயிரு, பொறுமையுடையவனாய் இருந்து காத்திரு. இருக்கத்தான் வேண்டும். உன்னிடம் அது இல்லாமல் போகுமானால் அதை கொண்டு வந்து இதன் மேல் வைத்து கட்ட முயற்சிக்காதே. பொறுமையுடையவனாயிரு. அந்த கலகக்கார கூட்ட ஜனங்கள் ஒருமுறை அவ்வளவு பொறுமையற்றவர்களாகி மோசேயும் கூட ஒரு தவறான காரியத்தை செய்யும்படிக்கு காரணர்களாக இருந்தனர். ஆனால் இருப்பினும் அது ஒரு நிரூபிக்க கட்டத்துக்கு வந்த போது அவர்களுடைய கிரியையின் பேரில் வெறுப்படைந்தவராய் மோசேயை பார்த்து, மோசே உன்னை வேறு பிரித்துக்கொள், நான் இந்த கொடி ஜனதாரை கொன்று போட்டு நான் புத்தம் புதிதாய் துவக்குகிறேன் என்றான். அவன் தன்னை இடைவெளியில் நிறுத்தி தேவனே அதனை செய்ய வேண்டாம் என்றான். அவனுக்கு எதிராக கலகம் பண்ணி கொண்டு ஜனங்களோடு பொறுமையாயிருந்தான். நம்மால் அதை செய்யக்கூடுமா என்று நான் அதிசயிக்கிறேன். உன்னால் அதை செய்ய முடியவில்லை என்றால் இதன் பேரில் நீ கட்ட பிரயாசிக்காத, ஏனென்றால் அதில் மாறுதல் ஏதும் இருக்காது. அந்த விதமாகத்தான் முதலாவது காரியமானது அதனோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டிருந்தது. அதே விதமாகத்தான் அவைகளில் ஒவ்வொன்றும் இணைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் அவ்விடமாக செய்யவில்லை என்றால் ஜீவிக்கின்ற தேவனுடைய வாசம் பண்ணும் ஸ்தலத்தின் வளர்ச்சிக்கு நீ இன்னும் வரவில்லை என்றாகும். உள்ளத்தில் பொறுமையில்லை, ஒருவரோடு ஒருவருக்குள் பொறுமை. சரி, எபிரேய பிள்ளைகளிடத்தில் பொறுமை இருந்தது, நிச்சயமாக அவர்களிடம் இருந்தது. தேவன் அவர்களுக்கு வாக்களித்திருந்தார், எந்த விக்கிரகத்துக்கும் தலை வணங்காதே என்று கூறியிருந்தார். ஆனால் அவர்களிடம் பொறுமை இருந்தது, எங்களுடைய தேவனால் கூடும், ஆனால் எப்படி இருந்தாலும் சரி நாங்கள் அதற்கு தலை வணங்க மாட்டோம் என்றனர். பொறுமை அதை அறிந்தவர்களா? ஏதாவது கடைசி நாட்களில் தேவன் அவர்களை மறுபடியும் எழுப்புவார் என்பது. பார்க்க போனால் ஜீவியம் என்பது அவர்களுக்கு அவ்வளவு பெரிதா இல்லை. கடைசி நாட்களில் தேவன் அவர்களை மறுபடியும் எழுப்புவார், ஆனால் விக்கிரகத்தை வணங்குவது என்பது அது எங்களால் கூடாத காரியம். இப்பொழுது ராயனுடையதை ராயனுக்கு கொடுப்போம், ஆனால் தேவனுடைய காரியங்களில் ராயன் குறுக்கிட்டால் முதலிடம் தேவனுக்கு. தேவன் சொன்னார், அந்த விக்கிரக தலை வணங்காதே என்று. நான் இதை செய்ய மாட்டேன், எங்களுடைய தேவனால் எங்களை விடுவிக்க முடியும். அவர் அப்படி விடுவியாமற் போனாலும் நான் விக்கிரகத்திற்கு தலை வணங்க மாட்டேன் என்றான். அவன் சரி, அக்கினி சூளை அதோ இருக்கிறது என்றான். அவன் நான் நினைக்கிறேன் இன்றிரவு கடுமையான மழை பெய்து அக்கினியை தணித்து போடும் என்றான். ஆனால் அவிடம் செய்யவில்லை, இன்னமும் பொறுமையாயிருந்தான்.
அடுத்த நாள் காலை இக்காரியம் நியாயஸ்தலத்திற்கு கொண்பாக கொண்டு வரப்பட்டது. நேபுகாத்நேச்சார் அங்கே வீட்டிலிருந்து, ஹரி பையன்களே, என்னை உங்களுடைய ராஜா என்று நினைவு கூற ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்றான். நிச்சயமாக, ஓ ராஜாவே, நீர் என்றும் வாழ்க என்றனர். இப்பொழுது என்னுடைய சிலைக்கு தலை வணங்குங்கள் என்றான். ஓ முடியாது என்றனர். சரி, நீங்கள் கருகி சாக போகிறீர்கள். நீங்கள் ஞானிகள், நீங்கள் சமர்த்தர், நீங்கள் எங்களுக்கு பெருத்த உதவியாக இருந்தீர்கள். எங்களுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தீர்கள். உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? நீ இதை செய்ய வேண்டும் என்று நான் விரும்பவில்லை, ஆனால் நான் ஒரு பிரகடனம் செய்துவிட்டேன், ஆகவே அது செய்யப்பட்டாக வேண்டும். உங்களை அதற்குள்ளாக தூக்கி எறிய நான் விரும்பவில்லை. ஓ மனிதர்களே, உங்களுக்கு நேர்ந்தது என்ன என்றான். நீ சொல்வதெல்லாம் நன்றாக இருக்கிறது என்று நாங்கள் அறிவோம், ஆனால் எங்கள் தேவனால் எங்களை விடுவிக்க கூடும். அப்படி விடியாம போனாலும் பொறுமை உடையவளாக இருங்கள். அவர்கள் அங்கே இங்கும் அங்குமாய் நடந்து கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டிருந்தனர். பரவாயில்லையா? பரவாயில்லை, எங்களிடம் பொறுமை இருக்கின்றது. ஒரு படி ஏறினார்கள், தேவன் அங்கு இல்லை. இரண்டு படிகள் ஏறினார்கள், அவர் அங்கே இல்லை. மூன்று படிகள், நான்கு படிகள், ஐந்து படிகள், இப்படியாய் தொடர்ந்து ஏறி போனார்கள், அவர் அங்கு இல்லை. அவர்கள் நேராக அக்னி சூளைக்குள்ளேயே போயினார்கள். அவர்களிடம் பொறுமை இருந்தது, ஆனால் அவர் அக்னி சூளைக்குள் இருந்தார். பாருங்கள், அவர்கள் கைகளிலும் கால்களிலும் கட்டியிருந்த கட்டுகளை மட்டும் எரிக்கும் அளவிற்கு போதுமான அக்னி அங்கே இருந்தது. பின்னர் அவர்கள் அந்த குடியின் அடியை தொட்ட போது அவர் அங்கே இருந்தார். அவர்களிடம் பொறுமை இருந்தது, அவர்களிடம் பொறுமை இருந்தது. அதேவிதமாக தானியேலும் தானியலிடம் பொறுமை இருந்தது. நிச்சயமாக இல்லையா? அவர் என்ன செய்தார்? அந்த ஜனங்களை திறந்து வைத்து ஜெபித்தான். அது தேவனுடைய தேவைகளில் ஒன்று. அவனிடம் பொறுமை இருந்தது. தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்வார் என்பதை அறிந்தவனாய் அவன் தேவனிடத்தில் காத்திருந்தான். அவர்கள் அவனை சிங்கங்களின் ஜெபியிலே தூக்கி எறிந்து, சிங்கங்கள் உன்னை சாப்பிடும்படி செய்வோம் என்றார்கள். அவன் அதை குறித்து பரவாயில்லை என்றான். அவனிடம் பொறுமை இருந்தது. ஏன்? இந்த நேரம் வரைக்கும் நான் தேவனிடத்தில் காத்திருந்தேன். இன்னும் சில ஆயிரம் வருஷங்கள் காத்திருக்க வேண்டி இருந்தாலும் கடைசி நாளில் மீண்டுமாய் எழுந்திருப்பேன். ஆகவே என்னிடம் பொறுமை இருக்கின்றது, காத்திரு. அவனிடம் பொறுமை இருந்தது, நிச்சயமாய் இருந்தது. பவுல் என்ன செய்ய வேண்டி இருந்தது என்று பாருங்கள். பொறுமையை குறித்து பேசினால் பெந்தேகோ ஜனங்களை குறித்து என்ன? முன்னதத்திலிருந்து வரும் பிறனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் காத்திருங்கள் என்ற கட்டளை அவர்கள் பெற்றிருந்தார்கள். எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும், எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என்பது ஒரு கேள்வி அல்ல. அவர்களிடம் பதில் இருந்தது, தரிப்பிக்கப்படும் வரைக்கும். அவர்கள் அங்கே போய், சரி பையன்களே, ஒரு கால இன்னும் 15 நிமிடங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் நம் மேல் ஊற்றப்பட போகின்றார், நம்முடைய ஊழியத்தை நாம் பெற்றுக் கொள்வோம் என்றார்கள். 15 நிமிடங்கள் கழிந்தன, ஒருவரும் பெற்றுக் கொள்ளவில்லை. ஒரு நாள் கழிந்தது, ஒருவரும் பெற்றுக் கொள்ளவில்லை. 2, 3, 4, 5, 6, 7 அவர்களில் சிலர் இவ்விதம் கூறியிருக்கலாம், ஏய், நாம் ஏற்கனவே பெற்றுவிட்டோம் என்று நீ நினைக்கவில்லையா என்றனர். இல்லை இல்லை பையன்களே, நீங்கள் வெளியே வருவது நலம் என்றனர். சாசு சொன்னான், உன்னுடைய தேவையை நீ ஏற்கனவே பெற்றுவிட்டா என்று உனக்கு தெரியுமா? போய் உன்னுடைய ஊழியத்தை துவக்க என்றான். இல்லை இல்லை, நாம் இன்னமும் அதை பெற்றுக் கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் கூறினார், அதாவது கடைசி காலத்தில் சம்பவிப்பது, ஒரு நேரம் வரும், அப்பொழுது நான் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இனிதனத்தோடு பேசுவேன், இதுவே நான் சொன்ன இளைப்பாறுதலாகும் என்று. ஏசாயா 28:19 இதுதான் அது என்று அவர் கூறினார். அது வரும்போது நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள். அது வரும்போது நாங்கள் அறிந்து கொள்வோம். பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்று நாங்கள் அதை அறிவோம் என்று அவர்கள் கூறியிருக்கலாம். அவர்கள் 9 நாட்கள் காத்திருந்தார்கள், பின்னர் 10ஆம் நாளன்று, இப்பொழுது அங்கேதான் உனக்கு காரியம் இருக்கின்றது, காத்திருக்கும்படி அவர்களிடம் பொறுமை இருந்தது. இப்பொழுது தேவன் உனக்கு ஒரு வாகனத்தை கொடுத்து அது வேதத்தில் இருக்கின்றதை கண்ட பிறகு உனக்கு அந்தவிதமான பொறுமை இருக்குமானால் அது எனக்குரியது என்று காத்திர. அபிதமான பொறுமை உன்னிடத்தில் இருக்குமாயின் அப்பொழுது அதை உன்னுடைய விசுவாசத்தோடு கூட்டிக்கொள். நீ எவ்வளவு உயர்ந்து கட்டப்பட்டு இருக்கிறீர்கள் என்று இப்பொழுது பாருங்கள். இப்பொழுது இந்த வழியாக உயர்ந்து வளர்ந்து கொண்டு வருகின்றாய், சரியா? கடிகாரத்தின் கரங்களும் கூட சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. சரி, இதை உன்னுடைய விசுவாசத்துடன் கூட்டிக்கொள். எப்பொழுதும் அவரை உனக்கு முன்பாக வைத்து அதை வாக்கு பண்ணினவர் அவரே என்பதை நினைவு கூறுங்கள். வாக்களித்தது நான் அல்ல, போதகர் வாக்களிக்கவில்லை, நம்முடைய சகோதரன் நெவில் வாக்களிக்கவில்லை, வேறு யாரோ ஒரு ஊழியக்காரன் அதை வாக்களிக்கவில்லை, ஏதோ பாதிரியோ அல்லது போப்போ அதை வாக்களிக்கவில்லை. இந்த மண்ணான பூமியின் மேல் உள்ள மனிதன் யாரினாலும் அல்ல, அந்த வாக்குத்தத்தை செய்தவர் தேவன். தேவன் வாக்கு பண்ணின யாவற்றையும் அவர் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். சரி, அந்த விதமான விசுவாசம் உன்னிடத்தில் இருந்து தேவன் அதை வாக்கு பண்ணியுள்ளார் என்பதை அறிந்திருந்தால், சகோதரனே, நான் வியாதியாயிருக்கிறேன், எனக்கு சுகமானது அதிக தேவையாயிருக்கிறது என்று கூறி அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரமாயிருக்கிறது. ஆம் ஐயா, உன்னால் விசுவாசிக்க கூடுமானால், சரி நான் விசுவாசிக்கிறேன் என்று நீ சொல்லி பின்னர் அதை மறந்துவிடு, அவ்வளவுதான். எல்லாம் முடிந்து விட்டது. பாருங்கள், பொறுமை உள்ளவளாயிருங்கள். உன்னிடத்தில் பொறுமை இருக்குமானால் அப்படியா இருக்கும். உன்னிடம் பொறுமை இல்லை என்றால் நீ கட்டிடத்திலிருந்து உடைந்து சரிந்து விடுகின்றாய். அது எஞ்சியுள்ள யாவற்றையும் கீழே இடித்து தள்ளும். அந்த ஒரு காரியம் நீங்கள் அதை அவசியம் உடையவளாயிருக்க வேண்டும்.
அதை கூட்டிக் கொள்ள வேண்டாம், ஏனென்றால் அது உன்னுடைய கிரீடத்தையே உடைத்து போடும். உன்னிடம் பொறுமை இல்லை என்றால், விசுவாசத்தோடு கூட்டிக் கொள்ளத்தக்கதாக உன்னிடத்தில் வல்லமை இல்லை என்றால், ஆனால் நீ சொல்லுகின்றாய் அது உன்னிடத்தில் இருக்கிறது என்று. உன்னிடத்தில் விசுவாசம் ஏதும் இல்லாமல் இருந்து அதனோடு வல்லமையை கூட்ட முயற்சித்தால் அது உன்னுடைய விசுவாசத்தை உடைத்து கீழே தள்ளும். ஆகவே நீ சரி, இப்பொழுது ஒரு நிமிஷம் பொறும். எப்படி இருந்தாலும் ஒரு கால் இவையாவும் ஒரு தவறாயிருக்கலாம். ஒரு கால் தேவன் தேவனாக இல்லாமல் இருக்கலாம், ஒரு கால் தேவனே இல்லாமல் இருக்கலாம் என்று நீ கூறலாம். பாருங்கள், அந்த கட்டிடத்தை நீ இரண்டாக உடைத்து போடுவாய். ஆனால் உன்னிடம் அசலான விசுவாசம் இருக்குமாயின் அப்பொழுது அசலான வல்லமையை அதனோடு கூட்டிக்கொள். பின்னர் அசலான ஞானம், பின்னர் அசலான இச்சை அடக்கம், பின்னர் அசலான பொறுமையை அதனோடு கூட்டிக்கொள். அப்படியானால் நீ வரிசைப்படியாய் மேலேறி போய் கொண்டிருக்கின்றாய். சரி, ஐந்தாவதாக தேவ பக்தியை கூட்டிக்கொள். ஓ என்ன, தேவ பக்தி கூட்டிக் கொள்ள வேண்டுமா? தேவ பக்தி என்பதன் விளக்கம் என்ன? நான் ஒரு 4 அல்லது 5 அகராதிகளை ஆராய்ந்து பார்த்து அதன் விளக்கம் என்னவென்று கண்டுபிடிக்க முடியவில்லை. முடிவில் நான் அங்கே சகோதரன் ஜெஃப்ரிஸின் வீட்டில் இருந்த ஒரு அகராதியில் அதை கண்டேன். தேவ பக்தி என்றால் தேவனை போன்று இருப்பது என்பதாகும். ஓ என்ன, உன்னிடத்தில் விசுவாசம், வல்லமை, ஞானம், இச்சையடக்கம், பொறுமை இவைகளெல்லாம் நீ உடையவனாய் ஆன பிறகு தேவனை போன்று இரு. என்னால் அதை செய்ய முடியாத சகோதரன் பிரணாம் என்று நீ கூறலாம். ஓ ஆம், உன்னால் அதை செய்ய முடியும். ஒரு நொடியில் நான் சில வேத வாக்கியங்களை வாசிக்கட்டும். மத்தேயு 5:48 நாம் இதை எடுத்துக்கொண்டு இது எவ்விதமாக இருக்கிறது என்று பார்ப்போம். மத்தேயு 5:48, நீ தேவனை போன்று இருக்க வேண்டியவள் என்று இருக்கிறதா என்று பாருங்கள். நீங்கள் தேவர்களா இருக்கீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்று நீங்கள் அறிவீர்கள். இயேசுவானவர் அவ்விதமாக கூறினார். ஏன், தேவனுடைய எல்லா காரியங்களும் உன்னிடத்தில் இருக்கின்றன. மத்தேயு 5:48 இயேசுவானவர் மலை பிரசங்கத்தில் இப்படி கூறுகிறார், ஆகையினால் நீங்களும் பரிபூரணராயிருங்கள். அது என்ன பரிபூரணம்? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சத்துணராய் இருக்கிறது போல. நீ அதை செய்வதற்கு முன்னதாக நீங்கள் அந்த அளவிற்கு மேலேறு நிலைமையை அடைந்திருக்க வேண்டும். இந்த எல்லா காரியங்களும் கட்டப்பட வேண்டியவளாய் இருக்கிறது. அதற்கு பின்னரே நாம் இந்த கட்டத்திற்கு வருகிறோம். தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாக பயபக்தி உள்ளவர்களாய் இப்பொழுது நம்மை அவர் பரிபூர்ணராய் இருக்கும்படி கேட்டுக் கொள்கிறார். அது சரி, அதை என்னால் எத்தனை காரியங்களை கூற முடியும்? நாம் எபேசிய 4 அதிகாரத்துக்கு திருப்பி இந்த காரியத்தை குறித்து எபேசியரின் புத்தகம் என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று எபேசிய 4:12 முதல் வசனம். எபேசிய 4:11 இருந்தே நாம் துவங்குவோம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, அதாவது பூரணப்படும் பொருட்டு. தேவன் பூரணப்படும் பொருட்டு என்றா எழுதியிருக்கிறது? யார் பரிபூரணப்பட? பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் யார்? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். கீழாக அஸ்திவாரத்திலிருந்து ஒன்றின் மேல் ஒன்றாக கட்டப்பட்டவர்களுக்கு பரிசுத்தவான்கள் பூரணப்படும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின், இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் வேலைக்காகவும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், இந்த வளர்ச்சியை அடைவதற்காகவும், அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், நேற்றிரவு ஞாபகத்தில் வையுங்கள், இன்னொரு மனிதனுடைய ஸ்தானத்தை எடுக்க முயற்சிக்காரே என்பது, சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். பரிபூரணம், அதற்கு தேவ பக்தி அவசியமாயிருக்கிறது. நீ உன்னுடைய விசுவாசத்தோடு தேவ பக்தியை கூட்டிக் கொள்ள வேண்டும். காரியங்கள் கீழாக வல்லமையிலிருந்து துவங்க வேண்டும். அதன் பின்னர் ஞானத்திற்கு போ, அதன் பின்னர் நிச்சயடக்கத்துக்கு போ, அதன் பின்னர் நீ பொறுமைக்கு போ. இப்போது தேவ பக்தியில் இருக்கின்றாய். தேவ பக்தி, ஓ என்ன, நம்முடைய நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவ பக்தி என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும். அந்த பாடலை நீங்கள் பாடுகிறீர்கள், இயேசுவை போல ஜீவிக்க, இயேசுவை போல ஜீவிக்க யான் இப்புவில் வாஞ்சிக்கிறேன், யாத்திரை தீர்ந்து மகிமை மட்டும் இயேசுவை போல ஜீவிக்க வாஞ்சிக்கிறேன். அதுதான் தேவ பக்தி. அவர் முகத்தின் ஒரு பாகத்தில் அடிக்கப்பட்ட போது அவர் இன்னொரு பாகத்தில் திருப்பி காட்டினார். அவரிடத்தில் மூர்க்கமாய் பேசின போது அவர் திரும்பி பேசவில்லை, அவர்கள் மேல் அவர் இடிந்து விழவில்லை. புரிகின்றதா? தேவத்தன்மை. எப்பொழுதும் ஒரே காரியத்தை நோக்கியதாக இருந்தார். நான் எப்பொழுதும் என் பிதாவுக்கு சித்தமானதையே செய்வேன். ஆமையா, எப்பொழுதும். அதுதான் தேவ பக்தி. பாருங்கள், இந்நிலத்திலிருந்து நீ இங்கே வந்த பிறகு, இருவருக்கும் வந்த பிறகு, இப்பொழுது நீ முழு வளர்ச்சிக்கு வருகின்றாய். ஓ தேவகுமாரன் ஆகும்படி வருகின்றாய். ஆனால் உன்னிடம் இதுவும் அதனோடு இவை எல்லாம் உடையவனாய் இருக்க வேண்டும். இதை நீ உடையவனாய் இராமல் உன்னால் துவங்க கூட முடியாது. இப்பொழுது மயிரவகை அணிந்துள்ள ஒரு கருப்பு பறவையை நினைவில் கொள்ளுங்கள். அதனை மறந்து விடாதேயுங்கள். புரிகின்றதா? நீ மறுபடியும் நிச்சயமாய் பெறவாமல் இதை கூட்டிக் கொள்ள முயற்சிக்காது. ஏனென்றால் அது கிரிய செய்யாது. உன்னால் அதை கிரி செய்ய வைக்க முடியாது. அது இவ்விடத்திற்கு வரும் அல்லது இங்கே வரும். அது எங்கேயாவது நொறுங்கி போம். ஆனால் நீ அசலான மறுபடியுமாய் பிறந்த புறாவனிடத்தில் மறுபடியுமாய் வரும்போது அப்போது அதனோடு நீ ஒன்றையும் கூட்டாதே. அது தானாக உன்னோடு கூடி வரும். அதன் மேல் அது வரும். சரி, இப்பொழுது பரிபூர்ணத்திற்கு வருவோம். சரி, ஆறாவதாக நாம் சகோதர சிநேகத்தை கூட்டி வழங்குங்கள் என்று இங்கே வேதம் கூறுகின்றது. சகோதர சிநேகம், சகோதர அன்பு, அது நல்லதான ஒன்று. சரியாக இங்கே ஆறாவது ஏழாவது காரியம், சகோதர அன்பை கூட்டிக் கொள்ளுங்கள். அந்த நிலைக்கு, சகோதர அன்பிற்கு நீங்கள் வரும்போது அந்த காரியத்தில் உன்னை அவனுடைய ஸ்தானத்தில் பொருத்துவதாகும். என் சகோதரன் எனக்கு எதிராக பாவம் செய்தால் அவனுக்கு மன்னிக்கலாமா என்று பேதுரு கூறுகிறான். ஒரு நாளைக்கு ஏழு முறை மன்னிக்க வேண்டும் என்றான். அவரோ 70 மட்டும் என்றார். பாருங்கள், சகோதர சிநேகம். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், ஒரு சகோதரன் இருக்க வேண்டிய விதமாய் முழுவதுமாய் இல்லாமல் போனால் அவனிடம் பொறுமை இழந்து போக வேண்டாம். அப்படி இல்லை, அவனிடம் தயவாயிருங்கள். எப்படி இருந்தாலும் அவனுடன் போங்கள். சமீபத்தில் யாரோ ஒருவர் என்னிடம் வந்து, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை விசுவாசித்துக் கொண்டு கிரியை செய்து கொண்டும் இருந்து கொண்டும் எப்படி உங்களால் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையாரிடத்தும் ஒருத்தரிடத்தும் இருத்தரிடத்தும் எப்படி உங்களால் போக முடிகிறது என்று கேட்டார். சகோதர சிநேகம், என்றாவது ஒரு நாளில் திரும்புவார்கள் என்ற நம்பிக்கை. பொறுமையாயும் தன்னடக்கமாயும் தாங்கிக் கொள்ளுகிறோம். அவன் விசுவாசிக்கின்றது என்ன என்பதை அறிந்து கொள்ளும் ஞானத்தோடு அது அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது என்பதை நினைவிருக்கட்டும். அதுதான் அது. உன்னிடத்தில் உள்ள வல்லமையை தயவோடும் அவனிடமாய் தாழ்மையோடு போகும்படி அனுமதித்து என்றோ ஒரு நாளில் தேவன் அவனை கொண்டு வருவார் என்ற விசுவாசத்துடன் அப்படி செய்கிறோம். சகோதர சிநேகம் ஏழாவது காரியம். 1, 2, 3, 4, 5, 6, 7 காரியங்கள். பின்னர் இப்பொழுது தான் காரியத்துக்கு வருகிறீர்கள். அந்தபடியாக நீ கூட்டிக் கொள்ள வேண்டிய காரியம் கருணை. அது அன்பா இருக்கிறது. அதுதான் தலைக்கல்லா இருக்கிறது. இந்நாட்களில் ஒன்றில் சபையின் மேல் பொருந்து போகிறது. இப்பொழுது டேப்பில் கேட்கிறவர்கள் அறிந்திருக்கட்டும், மற்ற எங்கும் நான் போதிக்கவில்லை. தயவு செய்து நான் இப்பொழுது கூறப்போவது ஒரு உபதேசமாயிருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஒத்தாசையை கொண்டு நான் அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதாவது தேவன் முதலாவதாக எழுதிய வேதாகமும் ஆகாயத்தில் காணப்படுகின்ற ராசிகள் ஜோடியாக்காகும். ராசிகளில் முதலாவதாக கன்னி ராசியில் துவங்குகிறது. அது முடிவில் சிம்ம ராசியில் முடிகிறது. நாம் ஆறாவது ஏழாவது முத்திரைகளை குறித்து பார்க்கும் போது நீங்கள் அதை கண்டுகொள்வீர்கள். அந்த இன்னொரு முத்திரை உடைக்கப்பட்ட போது அந்த இடத்திற்கான ராசிகளின் தாளத்தில் நண்டு அடையாளத்தில் காணப்படுகிறது. அதுதான் நண்டு ராசி. கேன்சர் நாம் ஜீவிக்கின்றதான புற்றுநோய் காலமாக இருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்டது. அடுத்தபடியாக முத்திரை உடைக்கப்பட்டது என்னவென்றால் அது சிங்கத்தை வெளிப்படுத்தினது. கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை வெளிப்படுத்தினது. அவருடைய முதலாவது வருகை கன்னி ராசியிலும், அவருடைய அடுத்த முறையாக வரும்போது அது லியோ சிம்ம ராசியிலும் வருகிறார். இவைகளின் ஊடாக நான் இதை விளக்கிக் கொண்டு வருகிறேன். இன்று காலையில் இதற்கு நமக்கு நேரம் இருக்குமோ தெரியாது. என்னால் முடிந்த நேர்த்தியான விதத்தில் நான் அதை செய்யப் போகின்றேன். அதை இந்த படிப்படியான காரியங்களானது நுனிகோபுரத்தில் இருக்கிறது என்பதை காட்டப்போகிறேன். சரியாக அப்படியே அது தேவன் எழுதின இரண்டாவது வேதாகமாகும். ஏனோக்கி இவைகளை எழுதி அதை பிரமிட்டில் வைத்தான். பின்னர் மூன்றாவதாக தேவன் எப்பொழுதும் மூன்றில் பரிபூர்ணப்படுகிறார். பின்னர் தான் அவர் தம்மை தாமே இந்த வார்த்தையாக உண்டு பண்ணினார். இப்பொழுது நினைவிருக்கட்டும், ராணுவ வீரர்களாகிய உங்களில் அநேகரும் மற்றவர்களும் எகிப்தில் இருந்தீர்கள் என யூகிக்கிறேன். கூனி கோபுரத்துக்கு தலைகள் கிடையாது, இருந்ததே கிடையாது. அந்த கல்லானது நன்றாக பொருத்தமாக வெட்டப்பட்ட மற்ற எல்லா காரியங்களும் அதற்கு செய்யப்பட்டது. ஆனால் இன்னமும் பொருத்தப்படவில்லை. உங்கள் பாக்கெட்டில் ஒரு டாலர் நோட்டு இருக்குமானால் அதை நோக்கி பாருங்கள். அதனுடைய வலது பாகத்தில் ஒரு கழுகும் அதனோடு ஒரு அமெரிக்க கொடியும் காணப்படும். அமெரிக்காவின் முத்திரை என்று எழுதப்பட்டிருக்கு. அதற்கு அந்த பக்கத்தில் ஒரு மகத்தான பிரமிட்டும் தலைக்கல்லும் ஒரு மனித கண்ணையும் இது மகா பெரிய முத்திரை என்றும் எழுதப்பட்டிருந்தது. இது ஒரு மகத்தான தேசமாய் இருக்குமானால் இது ஏன் அதனுடைய சொந்த முத்திரையாய் இருக்க கூடாது? அவைகள் எங்கு சென்றாலும் சரி, தேவன் அவைகளை சாட்சியாய் வைக்கிறார். ஒரு சமயம் நான் ஒரு வைத்தியரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவ்வமயம் அவர் தெய்வீக சுகமளித்தலை குறித்து என்னை கிண்டல் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது நாங்கள் வீதியில் நின்று கொண்டிருந்தோம். அவர், திருவாளர் பென்னாம், நீங்கள் வெறுமனே ஜனங்களை குழப்புகின்றீர்கள். அங்கே சுக ஏதும் ஆகிறதில்லை, வைத்தியர்களின் மூலம் தான் சுகமாகின்றது என்று சொன்னார். அச்சமயம் நான் தட்டையிலாக திரும்பி அவருடைய மோட்டார் வண்டியில் ஒட்டப்பட்டிருந்த ஒரு அடையாளத்தை, ஒரு கொம்பின் மேல் ஒரு சர்ப்பம் வைக்கப்பட்டிருந்தது, அதை நான் பார்த்து, அப்படியானால் அந்த அடையாளத்தை நீர் எடுத்து போடுகிறது நலமாயிருக்கும். ஏனென்றால் உன் சொந்த அடையாளமே தேவனுடன் சுகமளிப்பவராய் இருக்கிறார் என்று அறிவிக்கிறது என்றேன். ஒரு உண்மையான வைத்தியன் அதை விசுவாசிக்கிறான். அப்படி இல்லை என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அரைகுறைகளே.
ஒரு கொம்பின் மேல் ஒரு சர்ப்பம், மோசே சர்ப்பத்தை ஒரு கொம்பின் மேல் உயர்த்தினார், உங்கள் வியாதிகளை சுகமாக்குகிற கர்த்தர் நானே என்று கூறினான். ஜனங்கள் தங்களது தெய்வீக சுகத்திற்காக அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்கள். இருப்பினும் அவர்கள் அதற்கு எதிராக சாட்சி பகர்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்களது சொந்த அடையாளமே அவர்களுக்கு எதிராக சாட்சி பகர்கிறது. இங்கே நம்முடைய தேசமானது காரியங்கள் அப்படியாகத்தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த காரியங்களை பரிகாசம் செய்கின்றனர். அவர்களுடைய டாலர் நோட்டே முழு உலகத்தின் முத்திரை தேவனாய் இருக்கிறார் என்று சாட்சி பகர்கிறது. அதற்கு மேலாக ஒரு கண்ணானது பார்த்துக் கொண்டிருக்கின்றதை டாலர் நோட்டில் நீங்கள் காண்கிறீர்களா? அதுதான் அந்த மகத்தான முத்திரை. அந்த கூர்வெளி கோபுரத்தின் மேல் அந்த தலைக்கல் வைக்கப்படவே இல்லை. அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் தலைக்கல்லானது புறக்கணிக்கப்பட்டது? தலையான கிறிஸ்துவே அது. ஆனால் அது என்றோ ஒரு நாளில் வரும். இப்பொழுது வல்லமையை கட்டுவதில், இந்த ஞாபக சின்னத்தை கட்டுவதில், இந்த உருவ சிலையை கட்டுவதில் பாருங்கள், இது துவங்கிவிட்டது. அதனுடைய அஸ்திபாரமாக விசுவாசமும், அதன் மேல் வல்லமை, ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர அன்பு, இவைகள் கூட்டி கட்டப்பட்டுள்ளது. இப்பொழுது அது என்ன செய்கிறது? அப்படியானால் அவர்கள் தலைக்கல்லாகிய அன்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவரே ஆளுகை செய்கிறார். இந்த ஒவ்வொரு காரியங்களுடைய பலனாய் அவர் இருக்கிறார். ஆமையா, சரியாக உள்ள இங்கேயே, சரியாக உள்ள இங்கேயே பாருங்கள், இங்கேயே இருக்கின்ற இந்த எல்லா வேலைகளின் மத்தியிலும் நான் இருக்கிறேன். இங்கே இந்த சிறிய அலைகள் வந்து கொண்டிருக்கிறது. அது என்ன? பரிசுத்த ஆவியாகிய கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் கீழே இறங்கி வருவதேயாகும். பரிசுத்த ஆவியானவர் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்து கொண்டு அவைகளை ஒன்றோடொன்று இணைத்துக் கொண்டிருக்கிறார். எண்ணத்தை கட்டுகிறார். தலைக்கல்லானது வண்டி மூடியாக அமரும்படியாக ஒரு பரிபூர்ண சபையை உருவாக்குகிறார். அது மறுபடியுமா என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஏழு சபை காலங்களில் நூடாகவும் ஏழு தூதர்கள் நூடாகவும் அது வெளிப்பட்டது. சபையானது முதலாவதாக எங்கே ஸ்தாபிக்கப்பட்டது? பெந்தேகோஸ்து சபையானது முதலாவதாக எங்கே ஸ்தாபிக்கப்பட்டது? பரிசுத்த பவுலினால் எபேசுவிலே ஸ்தாபிக்கப்பட்டது. எபேசு சபை காலத்தின் நட்சத்திரம் எபேசுவில், இரண்டாவது சபை கால சிமிர்னா வல்லமை. அவருடைய சுவிசேஷத்தை அப்படியே பற்றிக் கொண்டிருந்த அந்த மகத்தான மனிதன் இரேனியஸ் அடுத்த சபை காலம் பெருகுமாயிருக்கிறது. அதை பற்றி கொண்டிருந்த அந்த மகத்தான மனிதன் மார்ட்டின் பவுல் இரேனியஸ் மார்ட்டின் அதன் பின்னர் தியத்தியராவின் காலத்தில் கொலம்பா இருந்தார். நினைவிருக்கட்டும், சரியாக இன்னிடத்திலேயே அது வரையப்பட்டது. கொலம்பா, கொலம்பாவிற்கு பின்னர் இருண்ட காலம் அங்கே உள்ளே வந்தது. அடுத்து வந்தது சர்தை. அதற்கு அர்த்தம் மரணம் என்பதாகும். அதுதான் லூத்தர். அல்லேலூயா. அடுத்தது என்ன? அடுத்து வந்தது என்ன? சர்தைக்கு பின்னர் லூத்தர். அடுத்து பிலடெல்பியா வந்தது தேவபக்தி. வெஸ்லியின் மூலமாக தேவபக்தி. லூத்தர் சொன்னார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று. பரிசுத்தமாகுதல் வெஸ்லியின் மூலமாக வந்தது. அதன் பிறகு சகோதர சிநேகமானது லவோதிக்கேயாவினூடாக உள்ளே வந்தது. கடைசி நாட்களில் இரண்டாவதான எலியா தோன்றுவதனால அது மகத்தான செய்தியானது உலகம் முழுவதுமாய் பரம்பி செல்லும் என்று நான் விசுவாசிக்கிறோம். அதுதான் காரியம். ஏழு சபை காலங்களும் ஏழு படிகளாம். தேவன் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் கட்டுவது போன்று தேவன் தமது சபையை தமக்குள்ளாக தேவன் கட்டுகிறார். இதனூடாக மகிமையும் தேவனுடைய வல்லமையும் கீழே இறங்கி வந்து நம்மை அதனோடு ஒன்றாக இணைக்கிறது. ஆகையினால் பெந்தேகோஸ்து ஜனங்கள் லூத்தரன்களை வெளியே போகவிட்டனர், வெஸ்லியினரை வெளியே போகவிட்டனர். அவர்கள் எதை குறித்து பேசுகிறார்கள் என்று அறியாதிருந்தார்கள். பாருங்கள், அவர்கள் ஆலயத்தின் இந்த பகுதியிலே ஜீவித்தனர். அந்த விதமாகத்தான் சில ஜனங்கள் அந்த அளவிற்கு வளர்ந்து வந்து பின்னர் அங்கேயே தங்கிவிடுகின்றனர். ஆனால் அங்கே ஒரு அசலான பகுதி இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து அந்த கட்டிடத்தை கட்டிக் கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், நாம் திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார். உங்களுக்கு நினைவிருக்கின்றதா மணவாட்டி மரம்? மணவாட்டி மரம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தி உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? அவர்கள் அதை தின்று போட்டார்கள். ஆனால் அவரோ அதை களை நீக்கி சுத்தப்படுத்தினார். அதற்கு ஸ்தாபன கிளைகள் உருவானது. அவைகளை வெட்டி அப்புறப்படுத்தினார். அவைகள் வளர்ந்து இன்னொரு சபையானது. ஸ்தாபன கிளைகள், அவர் அதை களை நீக்கி சுத்தப்படுத்தினார். ஆனால் அந்த மரத்தினுடைய இருதயமானது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வந்தது. சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். இது கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உண்டாகும். இயேசுவானவர் கீழே இறங்கி வந்து சபையின் தலையாக தம்மை தாமே பொறுத்துவார். அதன் பின்னர் அவருடைய சொந்த சரீரமாக இருக்கின்றபடியால் இந்த சபையை அவர் உயிர்ப்பிப்பார். அங்கே அதற்குள்ளாகத்தான் சரீரமானது இருக்கின்றது. அவர் தமது சபையை எந்த விதமாக வளரும்படியாய் உள்ளே கொண்டு வந்தாரோ அதே விதமாக ஒரு தனிப்பட்ட நபர் என்ற முறையில் நாமும் வளர்ந்திருக்கும்படி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு சபையின் காலத்திலும் அது வளர்ந்து ஒரு பெரிய சபையாயாகிறது. பாருங்கள், இவர்களுக்கு அவசியமாய் காணப்பட்டவைகள் அவர்களுக்கு அப்பொழுது அவசியமாய் காணப்படவில்லை. புரிகின்றதா? ஆனால் அவர் தம்முடைய சபையை அதே வழியாகத்தான் கொண்டு வந்தார். அவர் தம்முடைய ஜனங்களை கொண்டு வந்த விதமாகவே அவர் தம்முடைய சபையையும் கொண்டு வந்தார். அப்படியானால் இங்கே பேதுரு முதலாவதாக ஏழு காரியங்களை கூறுகிறார்.
விசுவாசம், வல்லமை, பாருங்கள், மேலெழும்பி வருகிறது. ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர அன்பு, சகோதர சிநேகம், பின்னர் தேவனுடைய அன்பா ஆகிய பரிசுத்தாவி. கிறிஸ்து பரிசுத்தாவி என்ற நபரிலே ஒரு உண்மையான பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின் உண்மையில் வருகின்றார். உன்னிடம் இந்த எல்லா நற்பண்புகளும் முத்திரிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னரே தேவன் அந்த வாசஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறார். அந்த கடினமானது ஸ்தலமானது ஜீவிக்கின்ற தேவனுடைய ஜீவிக்கின்ற வாசஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதன் இவ்விதமான குணாதிசயங்களை எல்லாம் உடையவனாய் இருக்கும் பொழுது அந்த நிலைமையில் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வருகிறார். நீ எவ்வளவுதான் அந்நிய பாஷைகளை பேசினாலும் தேவனிடத்தில் இருக்கும் எந்த வரத்தையும் பெற்றதாய் நீ அப்படியே நடித்தாலும் அது ஒரு காரியம் அல்ல. நீ அதை ஒரு கால் செய்யலாம், ஆனால் இந்த குணாதிசயங்கள் எல்லாம் உனக்குள்ளாக இல்லாதவரை நீ உண்மையான அஸ்திபாடமாகிய விசுவாசத்திற்கே இன்னும் வரவில்லை என்பதாகும். ஆனால் இந்த குணாதிசயங்கள் உனக்குள்ளாக வளரும் போது நீ அவைகளை அதனோடு கூட்டிக்கொள். அப்பொழுது நீ ஒரு ஜீவிக்கின்ற ஞாபக சின்னமாயிருப்பாய். நீ ஒரு ஜீவிக்கின்ற நடமாடும் விக்கிரகமாக இருக்கின்றாய். அஞ்ஞானிகள் யூகிக்கின்ற கடவுளாகிய விக்கிரகத்துக்கு முன்பாக சாஷ்டாகமாய் விழுந்து வணங்குகிறாள் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு கற்பனை வழியில் அவர்களுடைய யூகிக்கின்ற கடவுள் மறு உத்தரவு கொடுக்கிறது என்று நம்புகிறார்கள். அதுதான் அஞ்ஞான மார்க்கம், அதுதான் ரோமானிசம். அவர்கள் எல்லா பரிசுத்தவான்கள் மற்றும் எல்லா சிலைகளுக்கும் முன்பாக தலை வணங்குவார்கள். அவர்களுக்கு பரிசுத்த சிசிலியா, தேவனிய வீடு, அதை போன்ற இன்னும் அநேக வித்தியாசமான காரியங்கள் உண்டு. அவர்கள் அதற்கு தலை வணங்கி ஒரு யூகமான வழியில் அவர்கள் உண்மையாகவே அதை நம்புகின்றனர். உண்மையான ஜீவிக்கின்ற தேவனுக்கு அது என்ன ஒரு பாவனையாயிருக்கிறது. ஆனால் நாம் ஒரு யூகமான வழியாக இல்லாமல், ஆனால் உண்மையாகவே ஒரு ஜீவிக்கின்ற தேவனுக்கு முன்பாக ஒரு ஜீவிக்கின்ற வல்லமையாக, ஜீவிக்கின்ற ஞானமாக, ஜீவிக்கின்ற பொறுமையாக, ஜீவிக்கின்ற தேவபக்தியாக, ஒரு ஜீவிக்கின்ற வல்லமையாக சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கும் போது ஜீவிக்கின்ற தேவனிடத்திலிருந்து வந்து ஜீவிக்கின்ற மனிதனை ஒரு ஜீவிக்கின்ற ரூபமாக ஆக்கின்றது. தேவனுடைய பரிபூர்ண வளர்ச்சியின் அளவாயது இருக்கிறது. அவர் என்ன செய்கிறார்? இயேசு செய்த அதே காரியங்களை செய்வது, அவர் நடந்த அதே பாதையிலே நடப்பது, அவர் செய்த அதே கிரியைகளை செய்வது. ஏனென்றால் அது யூகிக்கின்ற ஒரு காரியம் அல்ல, அதை நிரூபிக்கின்றதான ஒரு உண்மை பொருள் அங்கே இருக்கிறது. நான் எதை குறிப்பிடுகிறேன் என்று புரிகின்றதா? இந்த வீடு கட்டும் காரியங்களான இந்த குணாதிசயங்கள் எல்லாம் எப்படி சபையின் தொழிலோடும் சபையின் காலத்தோடும் பொருத்தமாய் இருக்கிறது என்று பார்த்தீர்களா? இப்பொழுது இந்நாட்களில் ஒன்றில் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டு அவைகளை தியானித்து இது இதை நிரூபிக்கிறது என்பதை காட்டப் போகிறோம். அவைகள் எல்லாம் ஒன்றோடொன்று இணைகின்றது, நிச்சயமாக புரிகின்றதா? ஓ, என்ன அவைகள் என்னவென்பதை நாம் காணும் போது அது எவ்வளவு அற்புதமாய் இருக்கிறது. இப்பொழுது அந்த விதமான வீட்டில் தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். உயரமான கோபுரமும் பெரிய மணியும் உள்ள ஒரு ஆலயத்தில் அல்ல பாருங்கள், ஆனால் ஒரு சரீரத்தை எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணினீர். தேவன் வாசம் செய்யத்தக்கதான, தேவன் உள்ளே நடக்கத்தக்கதான, தேவன் உள்ளே பார்க்கத்தக்கதான, தேவன் உள்ளே கிரியை செய்யத்தக்கதான ஒரு சரீரம். ஆமேன். தேவனுடைய ஆளுகைக்குள் இயங்குகின்ற ஒரு ஜீவியம். உனக்குள்ளாக இருந்து கொண்டு இரண்டு கால்களால் தேவனையே நடப்பது போன்று மகிமை நல்ல மனிதனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிபடும். உனக்குள்ளாக இருந்து கொண்டு தேவன் நடக்கிறார். ஏனென்றால் எழுதப்பட்டதும் தகையில மனுஷராலே வாசிக்கப்பட்டதுமான நிருபம் நீங்கள் தானே. கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஜீவன் உங்களில் வாசமாய் இருக்குமானால் கிறிஸ்துவின் ஜீவனை கனிகளாய் தருகிறீர்கள். நான் எப்பொழுதும் சொல்வது போன்று ஒரு பீச் மரத்தின் சாரத்தை எடுத்து ஒரு ஆப்பிள் மரத்துக்குள் பாய்ச்சுவீர்களானால் அந்த ஆப்பிள் மரமானது பீச் பழங்களை தான் கொடுக்கும். நிச்சயமாக பீச் பழங்களை தான் கொடுக்கும். அந்த கிளைகள் எந்த விதமாய் காணப்பட்டாலும் சரி, அதற்குள்ளாக ஒரு ஆப்பிள் சாரமே இருக்கும். புரிகின்றதா? அல்லது எந்த மரமாய் இருந்தாலும் சரி, அப்படியே ஆப்பிள் மரத்தின் சாரத்தை முழுவதுமாய் வெளியே அகற்றிவிட்டு அதற்கு வேறு ஒரு சாரத்தை அதற்குள்ளாக முழுவதுமாய் செலுத்துவீர்களே ஆனால் பீச் மரத்தின் சாரத்தை அப்படியே வெளியே எடுத்து அதை அப்படியே ஆப்பிள் மரத்துக்குள் செலுத்துவீர்களே ஆனால் என்ன சம்பவிக்கும்? நீ ஒருபோதும் அது பீச் பழங்களை கொடாது. இல்லையா, அது கொடாது. அனைவிதமாகவே அந்த பீச் மரத்தின் சாரமானது ஒரு ஆப்பிள் மரத்துக்குள் வரும்போது அது இனி ஆப்பிள் பழங்களை கொடாது, அது பீச் பழங்களையே கொடுக்கும். ஏனென்றால் அதற்குள் பீச் மரத்தின் ஜீவன் இருக்கிறது. நம்ம எடுத்து பார்க்கும் போது நாம் வெறுமனே ஒரு காட்டுக்கொடியே என்று வேறொன்றும் இல்லை, ஒரு முடிச்சு கொடியே, நம்மில் வேறு ஏதும் இல்லை. ஏனென்றால் நாம் யாவரும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறுத்தவளாயிருக்கிறோம். நாம் யாவரும் இந்த விதமான நிலைமையில் இருக்கிறோம். அப்படி இருந்தும் நாம் நம்மை அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் தாழ்த்துவோமானால், நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போமானால், தேவன் அவருடைய சாரமேற்றும் குழாய் எடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எடுத்து, ஏனென்றால் வானத்தின் கீழே மனுஷர் ரட்சிக்கப்படும்படியாக வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை, குழாயை எடுத்து இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நமக்குள் பாய்ச்சுவார். அப்பொழுது நமக்கு இந்த விதமான விசுவாசம் வரும். கிறிஸ்துவிடத்தில் இருந்த விசுவாசம் நம்மிடம் இருக்கும். கிறிஸ்துவனுடைய விசுவாசமானது பரிசேயர் சதுசேயருடைய விசுவாசத்தை அடிப்படையாய் கொண்டதல்ல, அல்லது அவர்களுடைய பானைகளையும் பாத்திரங்களையும் அவர்களுடைய கழுவுகின்றதின் பேரில் அல்ல, அது தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாய் கொண்டதாயிருந்தது. ஆமென். கிறிஸ்துவே வார்த்தை என்ற அளவிற்கு அது இருந்தது. வார்த்தையானது மாம்சமானது. பின்னர் நாம் அவருடைய வல்லமையினால் சாரமேற்றப்பட்டவர்களாகும் போது நம்முடைய சிந்தனைகளுக்கு நாம் மறித்து நம்முடைய விசுவாசமானது ஒரு அசலானதாய் மாறுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ளாய் பாய்ச்சப்பட்ட பிறகு நாம் தேவனுடைய ஜீவிக்கின்ற சிருஷ்டிகளாய் ஆகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே அவருடைய பிரகாசிக்கின்ற ஆசீர்வாதங்களை இங்கே கீழாக அனுப்பத்தக்கதான ஒரு வாசம் பண்ணும் ஸ்தலமாக நாம் ஆகிறோம். கிறிஸ்துவின் வளர்ச்சியின் அளவில் நாம் காணப்படுவோம். நான் தேவனுடைய குமார் என்று சொல்லுகிறதுனால என்னை குற்றப்படுத்துகிறீர்களே, அது எழுதியிருக்கவில்லையா? தேவர்களா இருக்கீர்கள் என்று எழுதியிருக்கவில்லையா? உங்களுடைய வேதம் அபிதமாய் சொல்லவில்லையா என்று இயேசு சொன்னார். மோசேயை போன்று, எலியாவை போன்று, தேவனோடு நெருங்கி ஜீவித்த தீர்க்கதரிசிகளை போன்று தேவன் தம்மை அவர்களுக்குள்ளாக அப்படியே பாய்ச்சி அவர்களாக பேசவில்லை, ஆனால் தேவன் பேசினார். என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள், ஏனென்றால் பேசுகிறது நீங்கள், உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பிதாவானவர் பேசுவார். அவருடைய வார்த்தைகள் அவருடைய சொந்தமானதில்லை, ஏனென்றால் அவருடைய ஜீவன் மறித்து விட்டது. ஒரு மனிதன் மறித்து விட்டால் அவனுடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தை வெளியே எடுத்துவிட்டு அதன் பின்னரே அதை தைலமிட்டு அதை பத்திரப்படுத்துவார்கள். சொல்ல என்னவென்றால் அநேகர் பத்திரப்படுத்துவதே கிடையாது. ஒரு மனிதனுக்குள்ளிருக்கும் ரத்தத்தை எல்லாம் வெளியே எடுத்து விட்டால் அவன் மறித்து விடுவான். அப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் அவனுக்குள் இன்னொரு ரத்தத்தை செலுத்த வேண்டும். அவன் மறுபடியும் ஜீவிக்க வேண்டுமானால் அப்படி செய்ய வேண்டும். நீ அவனுடைய ரத்தத்தை வெளியே எடுத்து விட்டாய். இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உட்செலுத்துகிறோம். பாருங்கள், அது இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை கொண்டு வருகிறது, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை கொண்டு வருகிறது, இயேசு கிறிஸ்துவின் ஞானத்தை அது கொண்டு வருகிறது, இயேசு கிறிஸ்துவின் தன்னடக்கத்தை அது கொண்டு வருகிறது, இயேசு கிறிஸ்துவின் பொறுமையை அது கொண்டு வருகிறது, இயேசு கிறிஸ்துவின் தேவ பக்தியை அது கொண்டு வருகிறது, இயேசு கிறிஸ்துவின் சகோதர சிநேகத்தை அது கொண்டு வருகிறது. தேவனுடைய அன்பு என்பது இயேசு கிறிஸ்துவா இருக்கிறது. உன்னை ஆளுகின்றதான தலை அவரே, உன்னுடைய பாதங்களே விசுவாசமாகிய அஸ்திபாரமாய் இருக்கின்றது. ஆமென். தலையினால் ஆளப்படுகின்றீர்கள். அல்லேலூயா. அங்கேதான் விஷயம். இந்த குணாதிசயங்களை எல்லாம் உடையவனாய் இருக்கின்ற போது அங்கேதான் இருக்கிறான் தேவனுடைய பரிபூர்ண மனிதன். பின்னர் தேவன் தம்முடைய சபையை ஒரு மனவாத்தியை போன்று, ஒரு ஸ்திரீயை போன்று உருவகப்படுத்தி காட்டுகிறார். தேவன் தம்முடைய சபையை ஒரு மனவாத்தியை போன்று உருவகப்படுத்தி காட்டுகிறார். அவர் தம்முடைய ஒவ்வொரு குமாரனையும் குமாரத்தையும் கொண்டு வருகின்ற விதமானது அவருடைய மனவாட்டிக்குள் போகின்றதாய் இருக்கிறது. இந்த ஒரு முழுமையான சபையாய் அதற்குள்ளாக கொண்டு போகும் வரைக்கும் அவர் சபை காலங்களின் ஊடாக தம்முடைய மனவாட்டியை கூட கொண்டு வந்தார். என்னுடைய பாகங்கள் அசைகிறது. ஏன்? ஏனென்றால் என்னுடைய தலையானது போம் என்று கூறுகிறது. இப்பொழுது இது என் கரங்களை போல அசைய முடியாது. ஏனென்றால் அது என்னுடைய பாதங்களாய் இருக்கிறது. நாம் செய்த காரியங்களை லூத்தரால் செய்ய முடியாது, மெத்தடிஸ்டுகளும் கூட, ஏனென்றால் அவைகள் வேறு எதுவாகவோ இருக்கின்றது. பாருங்கள், பாதங்கள் அசைகிறது. ஏனென்றால் தலையானது அந்த விதமாய் கூறுகின்றது. தலையானது ஒருபோதும் இப்பொழுது பாதமே நீ கையாக மாறு, காதே நீ கண்ணாக மாறு அவிதமாய் என்று கூறாரு. ஆனால் அவருடைய சபைக்குள் ஒவ்வொரு காலத்திலும் அவர் இந்த காரியங்களை வைத்திருக்கிறார். இந்த குணாதிசயங்களை ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்று காட்டும்படியாய் மாதிரியாய் வைத்தார். இப்படி எல்லாவற்றையும் பெற்று முழுமையான பொழுது தேவனுடைய சபையானது எடுத்துக் கொள்ளப்பட போகிறது. இப்படி எல்லாவற்றையும் பெற்று முழுமையான பொழுது எடுத்துக் கொள்ளப்பட போகின்ற ஒரு தேவனுடைய சபையின் ஊழியக்காரனாகிறான். மகிமை, நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகின்றதா? அங்கேதான் விஷயம், அங்கேதான் முழுமையான காரியங்களும் இருக்கிறது. இங்கே பவுல் என்கிற மனிதன் வந்து அஸ்திவாரத்தை போட்டான். அதன் மேல் இரேனியஸ் ஊற்ற தொடங்கினான். அடுத்தவன் இதை ஊற்றினான், அடுத்தவன் அதை ஊற்றினான். இதை அடுத்து அது, அதை அடுத்து அது, இப்படியாய் கடைசி காலம் வரைக்குமாய் ஊற்றினார்கள். ஆனால் அது என்ன? அதே ஆவி எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிற அதே ஆவி சொல்லுகிறது, கரங்களே கேக்கை எட்டி எடு. அதே ஆவி சொல்லுகிறது, கால்களே ஒரு அடி எடுத்து வை என்கிறது. நான் என்ன சொல்லுகிறேன் என்று புரிகின்றதா? அப்படியானால் உன்னுடைய முழு சரீரமும் இந்த காரியங்களால் ஆளவும் இயங்கவும் படுகின்றது. ஆனால் இந்த குணாதிசயங்களை எல்லாம் முழுமையாக பெற்றுக்கொள்ளும் மட்டும் முழு ஆதிக்கும் செலுத்தப்பட முடியாது. நீங்கள் எப்பொழுதாவது இதை கேட்டது உண்டா? இப்பொழுது நான் அதை சொல்ல அனுமதித்து இதை உங்கள் காதுகளில் நுழைய விடுங்கள். ஒரு சங்கிலியானது அதன் பலவீனமான இருத்தண்டை தான் அதிக பலம் கொண்டதாக இருக்கிறது. அது சரிதானே? அதன் பலவீனமான பாகத்தண்டை இருக்கும் பலத்தை காட்டிலும் அதிகமாக இராது.
அவைகள் எவ்வளவுதான் பலமுள்ளவைகளாய் ஆக்கப்பட்டிருந்தாலும் சரி, அதன் இணைப்புகளில் பலவீனமான ஒன்று இருக்குமானால் அந்த இடத்தில் தான் அது முறியும். அந்த பலவீனமான இடத்தின் பலத்தை காட்டிலும் அதிக பலமாய் இருக்க முடியாது. என்னிடம் இன்னது 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 இருக்கின்றது என்று நீ கூறலாம், ஆனால் உன்னிடம் இன்னது இல்லை அங்கேதான் முறிவு உண்டாக போகின்றது. உன்னிடம் இது இருந்து அது இல்லாமல் போனால் அங்கேதான் முறிவு ஏற்படும். உன்னிடம் இது இருக்கிறது, அது உன்னிடம் இல்லை, அங்கேதான் முறிய போகின்றது. இதுவும் அதுவும் இல்லை என்றால் அது முறியும். இதுவும் இதுவும் இல்லை என்றால் அது முறியும். புரிகின்றதா? நீ இறைவுடையவனாய் இல்லாமல் நீ அதுவுடனாய் இருக்க முடியாது. ஆகவே உன்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கும் போது அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த குணாதிசயங்களை எல்லாம் ஊடாக ஊற்றுவார். அப்பொழுது நீ ஒரு ஜீவிக்கின்ற வாசஸ்தலமாவாய். அப்பொழுது ஜனங்கள் நோக்கி பார்த்து, அந்த மனிதன் வல்லமை ஞானம் இவைகள் நிரம்ப பெற்றிருக்கின்றான், வார்த்தையை விசுவாசிக்கிறான், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், பரிசுத்த ஆவியினால் அதன் அன்பினால் நிறைக்கப்பட்டவனாய் சுற்றி நடந்து வருகிறது பாருங்கள் என்பார்கள். அது என்ன? அவிசுவாசிகள் நோக்கி பார்த்து, அங்கே இருக்கிறான் ஒரு கிறிஸ்தவன், நாங்கள் என்ன பேசுகிறோம் என்பதை அறிந்திருக்கின்ற ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் அதோ இருக்கிறார்கள். அதை போன்று ஒரு இரக்கமான, இனிமையான, தேவ பயமுள்ள ஒரு நபரை நீ பார்த்திருக்க மாட்டாய் என்று சொல்லுவார்கள். நீ முத்திரிக்கப்பட்டிருக்கின்றாய். ஒரு முத்திரையானது இரு பக்கத்திலும் காணப்படும். நீ வெளியே சென்றாலும் அல்லது நீ உள்ளே வந்தாலும் அவர்கள் அந்த முத்திரையை அதே விதமாக காண்கிறார்கள். அதுதான் விஷயம். பாருங்கள், ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ அதை உடையவளாய் இருக்கும் போது அப்பொழுது தலைக்கண்ணாது இறங்கி வந்து அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் முத்தரிக்கும். அதுதான் பரிசுத்த ஆவி. பின்னர் வார்த்தையானது இங்கிருந்து வந்து இப்பேற்பட்ட ஒவ்வொருவர் மூலமாயும் தன்னை வெளிப்படுத்தி அந்த முழு நபரையும் ஜீவிக்கின்ற தேவனுடைய வாசஸ்தலமாக ஆக்குகிறது. கிறிஸ்துவத்தின் நடக்கின்ற ஜீவிக்கின்ற எடுத்துக்காட்டாக ஆக்குகிறது. கிறிஸ்து என்னவாக இருந்தாரோ அதுவே இந்த ஜனங்களும், ஏனென்றால் அவருடைய ஜீவன் அங்கே உள்ளே இருக்கின்றது. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். அவருடைய ஜீவன் மறுத்து போய் தேவனின் மூலமாக கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டு அங்கேயே உள்ளாக பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டிருக்கின்றது. 1 கொரிந்தியர் 12. அது சரியே, உங்களை மறுத்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் விசுவாசத்தினால் பிறந்தவர்களாய், அதன் பின்னர் உங்களுடைய வல்லமை, இன்னும் மற்ற குணாதிசயங்கள் எல்லாம் உங்களை ஒரு பரிபூர்ண ஜீவிக்கின்ற தேவனுடைய சொரூபமாக மாறும் வரைக்கும் உங்களோடு கூட்டப்படுகின்றது. அது அற்புதமா இல்லையா? பின்னர் தேவன் அதன் மூலமாக 7 சபை காலங்களையும் கூட கொண்டு வந்து இதன் மூலமாக அவருடைய ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் அவருடைய சொரூபத்துக்குள் கூட்டிக் கொண்டு வர அவர் எடுத்துக்கொண்ட 7 படிகளையும் காட்டுகிறார். அவருடைய சொரூபத்துக்குள் அவர் ஒரு முழு சபையும் கட்டினார். உயிர்த்தெழுதலில் இந்த சரீரமும் அவரோடு கூட என்னென்றைக்குமாய் ஜீவிக்கும்படி எழுப்பப்படும். ஏனென்றால் அது ஒரு மனவாட்டியாயிருக்கிறது. ஆகவே அது ஒவ்வொரு காலத்திலும், வரப்போகின்ற ஒவ்வொரு காலத்திலும் வெட்டுகின்றதாயிருக்கிறது. அதிகமான காரியங்கள் தேவையாயிருக்கிறது. நினைவிருக்கட்டும், எபிரேயர் 11 அதிகாரத்தில் பவுல் என்ன சொல்லுகிறான் என்று. கூட்டத்தை முடிப்பதற்கு முன்பாக நாம் ஒரு நிமிடம் வாசிப்போமாக. அது உங்களை ஒரு விதமான வினோதமான இரக்கமான உணர்வுக்குள்ளாக்குகிறது. நான் அதை படிக்கும் போதெல்லாம் உணர்கிறேன். நாம் எபிரேயர் 11:32 முதல் வாசிக்கப் போகின்றேன். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிரியோன், பாராக், சிம்ரோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரத்தை அபித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், மனிதத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுக்க தங்களுடைய உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும் படிக்கு விடுதலை பெற சம்மதி இல்லாமல் பாதிக்கப்பட்டார்கள். இங்கே உள்ளாக பாருங்கள், சரியா? வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லறியுண்டார்கள், வாளால் அறுபட்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போட்டுக் கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்ம இல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாகவே நியமித்திருந்தார். உங்களுக்கு விளங்குகிறதா? இங்கே மனிதர்களான இந்த ஜனங்கள் நம்மை சார்ந்தும் நமக்காக காத்துக்கொண்டும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த சபையானது பரிபூரணத்திற்கு வந்தாக வேண்டும். வந்தால்தான் உயிர்த்தெழுதலை கொண்டு வர முடியும். இந்த சபையானது பரிபூரணத்தை அடையும் வரைக்கும் அவர்களுடைய ஆத்துமாக்களானது பலிபீடத்தின் கீழ் காத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவானவர் வரும் வேளையிலே இந்த சபையானது குறுகி கொண்டே போகிறதை பார்த்தீர்களா? அதை காட்டிலும் இன்னும் அதிக கூர்மையாகி கொண்டிருக்கின்றது. ஆனால் நான் எழுதுகிறது போன்று அங்கே இருக்கின்ற அந்த சிலுவையை பாருங்கள். அது ஒரு ஊசி மலைக்கு வருகின்றது. இது மட்டும் குறைவான எண்ணிக்கையுள்ள இந்த சபையானது விட்டு போன அதே சபையின் ஊழியத்தை போன்ற ஒரு ஸ்தானத்திற்கு வருமட்டா இருக்கும். ஏனென்றால் இந்த தலைக்கலானது திரும்பி வரும் வேளையில் ஒரு பிரமிடின் மேல் அமருவதை போன்று சரியாக அமருபடியாய் அதற்கு ஒரு உரை இருக்கும். அது ஏதோ அதன் உச்சியில் உட்காரும் ஒரு தலைக்கல் அல்ல, அது கொஞ்சம் விளிம்பு வெளியே தள்ளி வந்திருக்கும். அது சரியாக அதன் மேல் உட்கார வேண்டும். ஏனென்றால் அது தண்ணீரை தள்ளுகிறது. அது வரும்பொழுது இந்த சபையான நன்றாக தீட்டப்பட்டிருக்க வேண்டும். கூருணி கோபுரத்தில் இருக்கின்ற மற்ற கற்கள் அங்கே அவ்வளவு பரிபூர்ணமாய் வைக்கப்பட்டு ஒரு சவரம் பண்ணும் பிளேடும் அதன் இடையே போக முடியாதபடி பொருத்தமாய் அமைந்துள்ளது. அவைகள் இடையே பார்த்தால் எத்தனையோ டன்களாயிருக்கும். அவைகளை எப்படித்தான் தூக்கி அவ்வளவு உயரத்தில் வைத்தார்களோ தெரியவில்லை. ஆனால் அவைகள் கட்டப்பட்டவைகள். இங்கே மேலாக அந்த கூருணி கோபுரத்தின் தலைக்கல் வரும்போது கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த கூருணி கோபுரம் தீட்டப்பட வேண்டும். அது ஏதோ நாம் கடந்து வந்ததான சில கொள்கைகள் கோட்பாடுகள் இன்னும் மற்ற காரியங்கள் அல்ல. அது அவ்வளவு பரிபூர்ணமாய் கிறிஸ்துவை போன்றே இருக்க வேண்டும். அவர் வரும்போது அவரும் அந்த ஊழியமும் ஒன்றாய் இசைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எடுத்துக் கொள்ளப்படுதல் ஏற்பட்டு வீடு போதல் வரும். இப்பொழுது நாம் எங்கே ஜீவிக்கிறோம் என்று பாருங்கள். இருந்ததிலேயே மோசமான சபைக்காலமாகிய லவோரிக்கேயாவில் இருக்கிறோம். இந்த ஒரு சபை காலத்தில் தான் தேவன் சபைக்கு வெளியில் வரும்பாக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் வேதத்தில் காணலாம். வெளியே இருந்து கொண்டு தட்டிக்கொண்டு அவருடைய சொந்த கட்டிடத்திற்குள் சபைக்குள் திரும்பி போகும்படி பிரயாசிக்கிறார். கோட்பாடுகளும் ஸ்தாபனங்களும் அவரை அவருடைய சொந்த சபையிலிருந்து வெளியே தள்ளிவிட்டது. இயோ வாசல்படியே நின்று தட்டுகிறேன், எந்த மனிதனாயிலும் தாகமாக இருந்து கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். இங்கே இந்த சபையின் காலத்தில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வெளியே எரிந்து இப்பொழுதோ அவர் முழுவதுமாக வெளியே தள்ளப்பட்டவராயிருக்கிறார். அதனோடு இப்பொழுது அவர்களுக்கு எவ்வித வேலையும் செய்ய விருப்பமில்லை. இன்று நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் பாருங்கள். லவோரிக்கேயா சபையின் காலத்தின் முடிவில் இருக்கும் போதும் அவ்வளவு சடங்காச்சாரமாயிருந்து அவர்கள் எதிர்த்து பிரிந்து வந்ததான கத்தோலிக்க சபையும் அதுவும் ஒன்றாக இசைந்து ஒரு பெரிய இணைந்த சபையாக கூடும் அளவுக்கு வந்துவிட்டார்கள். ஐக்கிய சபைகளின் அங்கமாக இணைகிறது. கத்தோலிக்கத்தை போன்றதான ஒன்றே அது. அங்கே ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்கின்றது. அவர்களால் மட்டும் அந்த ஒரு காரியத்தில் உங்களை இசையும்படி செய்தால், அதாவது ராப்போஜனத்தில், அந்த ஒரு காரியம் தான் கத்தோலிக்கர்களையும் புரோட்டஸ்டன்ட்டாரையும் இணைக்க முடியாமல் தடுக்கிறது. அது ராபோஜன ஒழுங்கே. அது சரீரமாக இருக்கிறது என்று கத்தோலிக்க சபை கூறுகிறது. அது சரீரத்தின் பிரதிநிதித்துவமாக இருக்கிறது என்று புரோட்டஸ்டன்ட் சபை கூறுகிறது. அதை கொண்டு கத்தோலிக்கர்கள் ஒரு தொழுகை ஆக்குகிறார்கள். அந்த தொழுகை என்னவென்றால், ராபோஜனத்தில் பங்கு பெறுவதன் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக நம்புகிறார்கள். புரோட்டஸ்டன்ட்டார் அதை விசுவாசத்தினால் பங்கேற்று அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்காக தேவனுக்கு நன்றியை தெரிவிக்கிறார்கள். எங்களுக்கு மன்னிக்கப்பட்ட ஆயிற்று என்று பட்டசன்கள் கூறுகிறார்கள். எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நம்புகிறோம் என்கிறார்கள் கத்தோலிக்கர்கள். தொழுகையும் அப்பம் பிடித்துதலும், அவர்கள் அதை மாஸ் பூசை என்று அழைக்கின்றனர். நாம் அதை ராபோஜனம் என்று அழைக்கிறோம். அது அந்தவிதமாய்த்தான் இருக்கிறது என்று நம்புகிறது தான் பூசை. அது அவிதமாய்த்தான் இருக்கிறது என்பதை அறிந்து அதற்காக அவருக்கு நன்றியை செலுத்துவது தான் ராபோஜனமாகும். அந்த ஒரு காரியத்தில் தான் அவர்கள் இருவரையும் இணைய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அதையும் அவர்கள் செய்து விடுவார்கள். ஓ, அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. அவர்கள் நினைவார்கள், அது இசைந்து போடும். ஏன் வேதம் கூறுகின்றது, இந்த மிருகமானது தன்னுடைய வல்லமையை அந்த மகா பேசிக்கு கொடுத்தது என்று பாருங்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இணைந்தார்கள். சரியாக வேதம் கூறுகிற விதமாகவே அவர்கள் செய்வார்கள். அவர்கள் அதை இப்பொழுது செய்கிறார்கள். இந்த வாரத்தில் அதன் ஊர்வலமே இருக்கிறது. கத்தோலிக்கர்களோடும் புரொட்டஸ்டன்ட்களோடும் எனக்கு எவ்விதமான விரோதம் ஆண்மையும் கிடையாது. உங்களுடைய சபைகள் நேராக அந்த சபைகளின் ஐக்கியத்திற்குள் சேரும் போது, அந்த சபைகளின் ஐக்கிய சங்கத்தின் மகத்தான நினைவாலயத்தை நியூயார்க் பட்டணத்தில் கட்டி முடிக்கும் போது, ஐக்கிய நாடுகளின் சபை மற்ற காரியங்களை போன்றுதானே ஒன்றது. எல்லா புரொட்டஸ்டன்ட்களையும் ஒன்றாக இணைக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இதில் கத்தோலிக்கர்கள் ஞானவான்களாக இருந்து இந்த 23வதோ அல்லது 22வதோ போப் ஜான் என்பவரை கொண்டு வர போகிறார்கள். அவர் என்னவாக இருந்தாலும் ஒரு சிறிய தாழ்மையான வழியிலே புரோட்டஸ்டன்ட் விசுவாசத்தையும் கத்தோலிக்க விசுவாசத்தையும் ஒரே விசுவாசத்துக்குள் கொண்டு வர அவர் முயற்சிக்கிறார். சரியாக அவர்கள் செய்வார்கள் என்று வேதம் கூறியுள்ளபடியே அங்கேதான் விஷயம். புரோட்டஸ்டன்ட்கள் அந்த தூண்டின் முள்ளுக்கு இரையாகிறார்கள். ஏனென்றால் அவர்களிடம் அந்த குணாதிசயங்கள் ஒன்றும் கிடையாது. ஞானம் அது வார்த்தை தான் சரி என்பது, பொறுமை அது கத்தருக்கு காத்துக்கொள்ளும். நான் என்ன சொல்கிறேன் என்று புரிகின்றதா? அவர்கள் அதை நிறைவேற்றின போது அன்று நாள் அந்த மெத்தடிஸ்ட் பிஷப் கூறினது போன்று அதை தூக்கிவிட்டது என்னவென்று யாருக்கா தெரியுமா? சபையிலோ அல்லது பள்ளியிலோ ஒரு குறிப்பிட்ட ஜெபத்தை சொல்ல முயற்சித்ததினால் அது ஏதோ ஒரு பிரெஸ்பிடேரியன் ஜெப புஸ்தகமோ அல்லது ஏதோ காரியம் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஜெபத்தை பள்ளியில் சொல்ல சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பெற்றோர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த மெத்தடிஸ்ட் பிஷப் ஒரு ஞானவான், அவன் எழுப்பி நின்று அது தவறுதான் என்றான்.
அது சட்டத்திற்கு விரோதமானது என்றான். அவன் அதன் போக்கை புரிந்து கொண்டான். அவன் எங்களுடைய மெத்தட் சபையில் உள்ளது போன்று எங்களில் அநேகர் ஹாலிவுட்டை பற்றி மிகவும் தரக்குறைவாக பேசிக்கொண்டு ஆனால் அவர்களில் 95% எப்படியாவது அந்த ஹாலிவுட் சினிமா படங்களை போய் பார்க்கிறார்கள். என்ன காரியம்? அவர்கள் இதை விட்டுவிட்டார்கள், அவர்கள் அதை விட்டுவிட்டார்கள். அன்று நாள் நான் சரியாக இதே அறையில் பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு பெரிய மெத்தட் சபையின் ஒரு முக்கியமான பேசிக் கொண்டிருந்தேன். உள்ள மிகவும் ஆவிக்குறி சபைகளில் ஒன்றை சார்ந்த ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். இந்த பெண்டைகோஸ்தே காலத்துக்கு முந்தின காலம் தான் மெத்தடிஸ்ட் என்று சுட்டிக்காட்டி பேசிக் கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், மிசோரியில் உள்ள செயின்ட் லூயில் இடத்தில் அவர்கள் ஒரு மதிப்பீட்டை செய்த போது சுமார் 3-4 மாதங்களுக்கு முன்னர் அந்த மனிதன் ஒரு காலி காலையில் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். அவர் வீடு கட்டி கொடுக்கும் கான்ட்ராக்டர், நமக்கும் அவர் தான் கட்டுகிறார். மெயின் தெரு மெத்தடிஸ்ட் சேர்ந்தவர், அதற்கு சகோதரன் லம் அவர்களும் மற்றவர்களும் போதகராக இருக்கிறார்கள். ஆக அதில் அவர்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால், நான் நினைக்கிறேன் அதில் 70% மேற்பட்டவர்கள் மெத்தடிஸ்ட் ஜனங்கள். அவர்கள் ஒரு ஆராய்ச்சி புலனாய்வு பெய்ததில் 70% மேற்பட்ட மெத்தடிஸ்டுகள் புகைப்பிடிக்கிறார்கள் என்றும், 68% மதுபானம் அருந்துகள் என்றும் கண்டறியப்பட்டது. ஒரு மெத்தடிஸ்ட் அவிதமாயிருக்கிறார். வினோதமான காரியம் என்னவென்றால், மதிப்பீட்டானது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே கணக்கிடப்பட்டது. பெண்கள் 70% சுமார் 50% ஆண்களாயிருந்தார். குடிப்பதிலும் புகைப்பிடிப்பதிலும் ஆண்களை காட்டிலும் பெண்களே அதிகமானவர்கள். ஆண்களை காட்டிலும் 70% பெண்களாயிருந்தார்கள். இப்பொழுது நாம் பேர உபதேசங்கள் ஆகிய அரக்கால் சட்டை அணிதல், தலைமயிரை வெட்டிக் கொள்ளுதல் போன்ற காரியங்களுக்கு நாம் செல்வோமானால் எப்படி இருக்கும்? ஏன், அது அவபக்தியாக இருக்கிறது. தேவபக்தியை பற்றியும் பரிசுத்தத்தை பற்றியும் பெண்கள் சொல்லிக் கொள்ளுதல், கார்டு விருதுகளுக்கும் வள வளர்க்கிறவர்களுக்கும் வீண் பேச்சுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த நாவை அடக்க முடியாதபடாய் வீணானதும் தேவையற்றதுமானவைகளை பேசுகிறார்கள். ஊரை சுற்றி கொண்டும் இருக்கிறார்கள். மனிதனை குறித்து என்ன? கார்டு விருதுகள், கோல்ஃப் விளையாட்டுகள், அரை நிர்வாணமாய் உடுத்துதல், பழையதும் அரைக்குறையாயும் உடுத்திக் கொண்டு பெண்களோடு திரிதல் ஆச்சரியப்படுவதற்கில்லை. திரைச்சாலைகளில் சென்று பிரசங்கம் செய்யும் அந்த பிரசங்கியார் மீதில் இக்காலையில் அவர்கள் செலுத்தின குற்றத்தை பார்த்தீர்களா? ஆமையா, அந்த மனிதன் அக்குற்றத்துக்கு பாத்திரன் என்று நான் நம்பவில்லை. அது என்ன செய்தது? அவருடைய பெயர் நினைவுக்கு வரவில்லை. ஆம், டான் கில்பர்ட், சிறை பிரசங்கியார். சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு மனிதன் உள்ளே போய் டான் கில்பர்ட்டை கொலை செய்தான். கொலையாளியின் மனைவி கர்ப்பமாய் இருந்தால் டான் மறித்து போய்விட்டபடினாலே அவர்களால் அந்த பிள்ளைக்குள்ளாக டானுடைய ரத்தத்தை செலுத்த முடியாது. டான் அவளை கற்பழித்ததாகவும் அவர் கர்ப்பத்தில் இருக்கும் பிள்ளை டானுடையது என்றும் அவள் சொன்னாள். அத்தகைய பொய்யை நம்புவதை காட்டிலும் ஒரு காகமானது புறாவின் சிறகுகளை சொருகிக் கொண்டதை நான் நம்புவேன். இல்ல ஐயா, அது ஒரு பொய் என்று நான் நம்புகிறேன். டான் கில்பர்ட் ஒரு தேவனுடைய மனிதன் என்று நான் நம்புகிறேன். அதை பிசாசின் சூழ்ச்சிதான் என்று நான் நம்புகிறேன். எவத்தை தடுத்து போட பிரயாசிக்கின்ற அந்த காரியத்தை போன்று அந்த வயதான மெத்தடிஸ்ட் பிஷப் சாதுரியம் உள்ளவனாக புரிந்து கொண்டான். அது மட்டும் அப்படியே சென்றிருக்குமானால் அது வேறு ஏதோ ஒன்றை சார்ந்து எழுந்த காரியமாகும். அது சரியே. தென்பாகத்தில் உள்ள அந்த இன பிரச்சனையை போன்றே அதே விதமான காரியம். மனிதன் சாதீனமாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். இத்தேசம் சாதீனத்திற்காக நிற்கிறது என்று நான் நம்புகிறேன். திரு கென்னடி திருப்புகளை அங்கே அர்ப்பணித்ததற்காக நான் அவரை குற்றப்படுத்தவில்லை. நான் ஒரு புது கட்சி அல்ல, நான் ஒரு டெமோக்ராட்டும் அல்ல, நான் ஒரு ரிபப்ளிகனும் அல்ல, நான் ஒரு கிறிஸ்தவன். ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. இப்படிப்பட்ட காரியங்களுக்காக கருத்தவர்கள் தங்கள் பிறப்புரிமையை விற்று போட வேண்டியதில்லை. ரிபப்ளிகன் கட்சியை சேர்ந்த ஆபிரகாம் லிங்கனுடைய ரத்தம் அந்த ஜனங்களை விடுவித்தது. ஏனென்றால் அவன் ஒரு தெய்வ பக்தி உள்ள மனிதன். நீங்கள் ஓட்டு போட வேண்டுமானால் நீங்க அந்த கட்சியிலேயே இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். பள்ளிக்கூடம் என்பதற்காக அந்த பையன் அங்கு போகவில்லை. அந்த பையன் ஒரு குடிமகன், அவன் ஒரு அமெரிக்கன். இது எல்லோருக்குமான சுயாதீனம். ஒரு மனிதனுடைய நிறம் அவனுக்கு வித்தியாசத்தை கொண்டு வரக்கூடாது. எல்லா ஜனங்களும் எல்லா தேசங்களும் ஒரே விதமான மனித ரத்தத்தினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று தேவன் கூறினார். நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம். ஆனால் அந்த பையனோ ஒரு போர் வீரனாக இருந்தான். அவன் நீண்ட அனுபவம் உள்ளவனாக இருந்தான். சரியானது எதுவோ அதற்காக அவன் போராடினான். பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு அவனுக்கு உரிமை இருந்தது, அது சரிதான். ஆனால் அவன் போய் சேர்ந்து கொள்ளத்தக்கதாக அநேக பள்ளிகள் இருக்கின்றனவே. காரியம் அங்கே அதுதான். நீங்கள் அதற்கு பின்னால் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் இந்த நாளின் ஸ்தாபன காரியங்கள் தான் அதை கூத்தி விடுகின்றது. ஏன் அவர்கள் அந்த கருத்துடைய ஓட்டுகளை ரிபப்ளிகன் கட்சியிலிருந்து டெமோக்ராட்டிக் கட்சிக்கு திருப்ப முயற்சித்து அதன் மூலமாக அவர்களுடைய பிறப்புரிமைகளை அவர்கள் விற்று போடுகிறார்கள். சரியாக உண்மை அதுதான். பரிசுத்த ஆவியானவர் அதற்குள்ளே அங்கே இல்லை. ஞானம் உள்ளவன் இதை அறிந்து கொள்ளட்டும், அறிவுள்ளவன் இதை அறிந்து கொள்ளட்டும். இந்த காலத்தில் உள்ள இந்த சபையை போன்று தங்களையே விற்று போடுகிறார்கள். என்ன சம்பவிக்கப் போகிறது என்று உங்களால் காண முடிகின்றதா? இது ஒரு நாடாவில் பதிவானாலும் பரவாயில்லை. இதுதான் அது விஷயம் என்ன?
என்னுடைய சொந்த தாயார் இவ்விதமாய் பிசாசின் பங்கை அதற்கு கொடுத்துவிடு என்று கூறுவார்கள். அர்த்தமுள்ளதான ஒரு காரியத்தை செய்த ஒரு மனிதன் அங்கே இருந்தான், அங்கே இருக்கின்ற அந்த காஸ்ட்ரோதா. ஆமையா, அவன் அங்கே போனான். கருவு மற்ற எல்லா காரியங்களும் முதலாளிகளும் இருந்தது. ஐக்கிய நாடுகளை போன்று தங்கத்தின் பெயரில் மதிப்பீடு பெற்றிருந்தது. அவன் என்ன செய்தான்? அந்த பத்திரங்கள் எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்கினான். அவனால் முடிந்தவரை எல்லா நாணய நோட்டுகளையும் வாங்கிக் கொண்டான். அதன் பின்னர் அவன் என்ன செய்தான்? அவன் அந்த நோட்டுகளை செல்லாத நோட்டுகளை தீர்த்து புதிய நோட்டுகளை அச்சடித்தான். அவைகளை மீண்டும் கொடுத்தான். இந்த தேசம் செய்யக்கூடியதான ஒரே ஒரு காரியம் அதுதான். அந்த ஒரு நாள் ஜீவக்கோடு என்ற ஒலிபரப்பினை கேட்டீர்களா? ஏன், உங்களுக்கு தெரியும், தங்கத்தின் பேரில் பத்திரங்கள் விற்கப்படுவதை போன்று இந்த பத்திரங்கள் ஏற்கனவே விற்கப்பட்டாயிற்று. இப்பொழுதுள்ள அரசாங்கம் எந்த பணத்தை எடுத்து செலவழிக்கின்றது? இப்பொழுதிலிருந்து அடுத்த 40 வருடங்களில் திரட்ட போகின்ற வரி பணத்தை தான் செலவழிக்கின்றது. இத்தேசம் விற்கப்பட்டாயிற்று. வாஷிங்டன் டிசியிலிருந்து வெளியாகும் லைஃப் லைன் ஜீபக்கோடு என்ற பத்திரிகையில் இச்செய்தி இருக்கிறது. இது தேசம் முழுவதுமாக இருக்கிறது. வரி பணத்தை செலவழித்துக் கொண்டு அயல் நாட்டை வாங்க பிரயாசிக்கிறார்கள். ஏன், எப்படி இருந்தாலும் அவர்கள் விற்று போடுகிறார்கள். உங்களால் அதை கண்டுகொள்ள முடியவில்லையா? சரியாக அதைத்தான் அவர்கள் செய்ய போகிறார்கள். புரிகின்றதா? அது என்ன, இந்த தேசம் சுக்குநூறாகுமானால் அது செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் தேசம் உடைந்து போவதுதான். அது செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் திவாலாக வேண்டியதுதான். செய்யக்கூடிய ஒரே ஒரு அறிவுள்ள செயல் புதிய விதமான காகித நாணயத்தை மாற்றி அமைப்பதுதான். ஆனால் அவர்கள் இதை செய்ய மாட்டார்கள். தற்பொழுதுள்ள நிர்வாகத்தின் கீழ் ரோமன் கத்தோலிக்க சபையானது உலகத்தின் தங்கத்தை உடையதாக இருக்கிறது. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களை விற்று போடுவார்கள். வேதம் சொன்னது போன்று இந்த பூமியின் ஐஸ்வர்யவான்கள் மற்றெல்லோரும் அதை இழந்து போவதற்கு முன்னதாக அவர்கள் என்ன செய்வார்கள்? பிரவுன் அண்ட் வில்லியம்ஸின் புகையிலை கம்பெனி, அவர்களில் பெரும்பாலோர் கத்தோலிக்கர்கள். இன்னும் இன்னும் மற்ற காரியங்களும் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு ரோமா புரியிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொள்வார்கள். பின்னர் அவள் தன்னுடைய பிறப்புரிமையை விற்று போடுவாள். ரோமாபுரி அதற்கு தோள் கொடுக்கும். ஆமையா, அவள் அதற்கு தோள் கொடுப்பாள். போதுமான அரசு முறையான திட்டங்கள் இப்பொழுது அவர்களை சுற்றிலும் இருக்கிறது. அதை அவருடைய மந்திரிகள் குழுவிற்குள் கொண்டு வந்து திரு கன்னடி எண்ணத்திற்காக கேட்கிறார் என்று பாருங்கள். அந்த ஒரு நாள் இதை நீங்கள் கண்டபோது நீ ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓட்டு போடுவதனால் என்ன பிரயோஜனம்? அவர்கள் அதை காகிதத்தில் எழுதி பொதுஜனங்களுக்கு முன்பாக நிரூபித்த போது அதை குறித்து ஏதும் செய்ய அவர்கள் மறுத்துவிட்டார்கள். தேசத்தின் ஊடாக இயந்திரங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன என்று அவர்கள் நிரூபித்த போதும் அவர்கள் கள்ள ஓட்டினால் திரு கென்னடியை தேர்ந்தெடுத்தார்கள். அவன் வஞ்சகத்தின் வழியாய் வருவான் என்று வேதம் கூறவில்லையா? ஒரு வஞ்சகம். நான் குடியரசுக் கட்சிக்கோ அல்ல ஜனநாயக கட்சிக்கோ எதிர்த்து பேசவில்லை. ஆனால் நான் உண்மையை வேதத்திலிருந்து எடுத்து கூறுகிறேன். ஓட்டு போடுவதனால் என்ன பிரயோஜனம்? அங்கே உள்ளே யார் போக போகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். உங்களில் எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது ரெண்டு ஸ்திரீகளை நிற்க வைத்து பேசின நிகழ்ச்சி ஒலிபரப்பினதை? ஒரு புரொட்டஸ்டன்ட் ஸ்திரீ கூறினால் நான் கென்னடிக்கு ஓட்டு அளிக்க போகிறேன் என்று. அவர்கள் ஏன் என்றார்கள்? அதற்கு அவள் ஏனென்றால் திரு நிக்சனை காட்டிலும் இவர் புத்தி சாதுரியம் உள்ளவர், இவர் ஒரு மேலான ஜனாதிபதியாக இருப்பார் என்றால். அவர்கள் இவள் ஒரு கத்தோலிக்க ஸ்திரீ, நீ யாருக்கு ஓட்டளிக்க போகின்றா என்று கேட்டார்கள். அதற்கு அவள், நான் ஒரு கத்தோலிக்கன், ஒரு ரோமன் கத்தோலிக்கன், ஒரு கத்தோலிக்கத்துக்கு உண்மை உள்ளவன், நான் நிக்சனுக்கு ஓட்டளிக்க போகிறேன் என்றாள். ஏன் என்றார்கள். அதற்கு அவள், ஏனென்றால் நான் நினைக்கிறேன் திரு நிக்சன் ஒரு மேலான ஜனாதிபதியாக இருப்பார், ஏனென்றால் இந்த காரியங்களில் அதிக பழக்கம் உள்ளவர், கம்யூனிசத்தோடு அதிக நெருக்கம் உள்ளவர் என்று சொன்னார். அந்த ஸ்திரீ ஒரு பொய்யை சொன்னார். எங்கள் விசுவாசத்தை பற்றின உண்மைகள் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றை நான் வைத்திருக்கின்றேன், வாங்கத்தக்கதான பிரசித்தி பெற்ற பத்திரிகை. அதில் இவ்விதம் கூறப்பட்டுள்ளது. ஒரு புரொட்டஸ்டன்டை எதிர்த்து ஒரு கத்தோலிக்கன் போட்டியில் இருந்து ஒரு கத்தோலிக்கன் ஒரு புரொட்டஸ்டன்ட்க்கு ஓட்டளிப்பானேயானால் அவன் கத்தோலிக்க சபையிலிருந்து வெளியே தள்ளப்படுவான் என்று. உண்மையே. ஆனால் ஒரே பதவிக்கு ஒருக்கால் இரண்டு கத்தோலிக்கர்கள் போட்டியிடுவார்களேயானால் ஆய் சபைக்கு அதிக விசுவாசம் உள்ளவனாய் எவன் இருக்கிறானோ அவனை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றுள்ளது. அந்த வஞ்சகம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அவர்கள் என்ன சென்று முயற்சிக்கிறார்கள்? பணத்தை வெளியே கொடுத்து என்ன வாங்குகிறார்கள்? அவர்கள் அதை உடைக்க பிரயாசிக்கிறார்கள். அவர்கள் அதை செய்கிறார்கள். அவள் உடைந்து விட்டாள். அது என்ன? அது தங்கத்தின் மதிப்பை பொறுத்தது. கத்தோலிக்க சபையானது குருக்களாட்சி, உலகத்தின் தங்கத்துக்கு உரிமையாளன். அதாவது 16,800 கோடி டாலர்கள் அங்கேதான் விஷயம். அவளை அப்படியே தூக்கி அந்த தங்கத்தின் மதிப்பீட்டில் எரிந்துவிட்டு உங்கள் வீடுகளையும் மற்றவர்களையும் உங்களுக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் கத்தோலிக்க சபைக்கு சொந்தமானவர்கள். இந்த தேசம் கத்தோலிக்க சபைக்கு சொந்தமானது. அவர்களுடைய நாணய நோட்டுகளின் மூலமாக முழு காரியமும் இந்த விதமாக கைப்பற்றப்படும். அதை குறித்து வேதம் பேசவில்லையா? வேதம் நமக்கு அந்த படத்தை தான் வரைந்து காட்டவில்லையா? நான் என்ன கூற முயற்சிக்கின்ற சகோதரனே, இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் அதை ஒரு அருமையான சபையாக ஆக்கும் என்று, அது பிரிட்டன்சாரை இணைக்கும் என்று. இயற்கையான கண்களுக்கு அது நல்லதாய் தான் காணப்படுகின்றது. ஆனால் இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ஆனால் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே இழந்து போனவர்கள் ரட்சித்து அவருடைய சபையில் அவர் நியமித்த தெய்வீக ஸ்தானத்தின் மூலமாக இந்த ஆவிக்குரிய குணாதிசயங்களின் மேல் சபையை கட்டுவது தேவனுக்கு பிரியமாயிருந்தது. பூமியை சம்பந்தப்பட்ட எந்த காரியத்தின் மேலும் கட்ட விரும்பவில்லை. பேதுரு கூறுகின்றார் பண ஆசை, பேதுரு கூறுகின்றார் பண ஆசை, உல்லாசம், செல்லாபமான நேரம், புசித்தல், குடித்தல், நமக்குள்ள இச்சை, இப்படிப்பட்ட கேட்டுக்கு நீங்கள் தப்பி ஜீவிக்கின்றவைகளுக்குள்ளாக நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்று இதை நான் சபைக்கு கூறுகிறேன் என்று சொல்கிறார். அங்கேதான் காரியம். நீங்கள் அதை வாசித்தீர்களா? உங்களுக்கு அது புரிகின்றதா? நாம் இதை வாசித்த போது நீங்கள் கேட்டீர்களா? இங்கே இரண்டு பேதுரில் அவர் என்ன சொல்கிறார் என்று கவனியுங்கள். எவ்வளவு அழகாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அதை எப்படியாய் சொல்லுகிறார்? சரி, இப்பொழுது அவர் பேசும்போது நாம் அவருக்கு செவி கொடுப்போம். சரியா? நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனும் ஆகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்துள்ளதுமன்றி உலகத்தையும் எல்லா காரியங்களையும் யார் சுதந்திரிக்க போகிறார்கள்? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது. பணத்திற்காக இச்சித்தல், பெரிய காரியங்களுக்காக இச்சித்தல், மகளுக்காக இச்சித்தல், இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு விசுவாசியை பொறுத்த மட்டில் மறித்ததாக இருக்கிறது. நமக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. ஒரு கூடாரமோ கட்டிடமோ, நான் ஏன் அதற்காக கவலைப்பட வேண்டும்? ஜீவித்தாலும் அல்லது மறித்தாலும், அமிழ்ந்து போனாலும் அல்லது மூழ்கி போனாலும், இந்த காரியத்தில் தான் நான் நாட்டமுள்ளவனாயிருக்கிறேன். அது தேவனுடைய ராஜ்யமே. நான் என் வீட்டை பராமரிக்கிறேனோ, என் குடும்பத்தை பராமரிக்கிறேனோ, மற்றது எதையாகிலும் பராமரிக்கிறேனோ, மகிமையின் நம்பிக்கையாகிய கிறிஸ்துவை நான் பராமரிக்கட்டும். ஓ கர்த்தாவே, இதற்குள்ளாக என்னை கட்டும். கிறிஸ்துவானவர் என் தலையாயிருக்கட்டும். அவர் பெயரிலுள்ள என் விசுவாசமாகிய அஸ்திபாரத்தின் மேல் அவர் என் மூலமாய் கிரி செய்யட்டும். வல்லமை, ஞான விச்சயக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர அன்பு, இவைகள் எனக்குள்ளாக கிரி செய்ய வேண்டும் என்பதே ஓ கர்த்தாவே என்னுடைய ஜபமாயிருக்கிறது. ஜீவிக்கின்றனோ அல்லது மறிக்கின்றனோ, மூழ்கி போகிறேனோ இல்லது அமைந்து போகிறேனோ, ஸ்தாபனமோ அல்லது ஸ்தாபனம் இல்லையோ, நண்பர்களோ அல்லது நண்பர்கள் இல்லையோ, எனக்கு அக்கறை இல்லை. அவைகள் எனக்குள்ளாய் கிரிய செய்யட்டும். கிறிஸ்துவனுடைய வல்லமை, அவருடைய ஞானமானது நான் அவைகளை போதிக்கும்படியாக இவைகள் வெளியே ஊற்றப்படட்டும். ஏனென்றால் தேவன் சபையில் அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் போதகர்களையும் உபதேசங்களையும் சுவிசேஷங்களையும் நியமித்தார். இவைகளெல்லாம் பரிபூர்ணப்படவும் இந்த குணாதிசயங்களை எல்லாம் அதற்குள்ளாக கொண்டு வரும்படியாகவும் வைத்தார். தேவனுடைய குமாரனுடைய வருகையின் அந்த பரிபூர்ணத்திற்காக கொண்டு வரும்படியாக வைத்தார். இந்த கற்கள் ஒவ்வொன்றும் அந்த பிரதான கல்லின் பாகமேயாகும். இது அதனுடைய பொருளாக இருக்கிறது. இந்த குணாதிசயங்கள் ஒவ்வொன்றும் அவருக்கு சொந்தமானவைகள். அவைகள் அவருக்குள்ளிருந்து அவர்களின் மூலமாக ஊற்றப்படுகிறது. ஆமேன். இப்பொழுது 12 மணி ஆகிறது. இவைகள் எல்லாம் எங்கு போகின்றது? ஆமேன். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? பிள்ளைகளே, செபி கொடுங்கள். சகோதரி கேட் இன்று காலையில் சொன்னார்கள், சகோதரன் பில், நான் இன்னொரு முறை உம்மை பார்ப்பேனோ என்று எனக்கு தெரியாது என்று. அரி என்னை அப்படியே கொன்று போட்டது போலானது. வயதாகி கொண்டே போகிறது என்று அவள் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். அவள் வயதானவள் தான். அவளுக்கும் சகோதரன் கிட்டுக்கும் ஒரு நீண்ட காலத்தை கொடுக்கும்படி தேவனிடத்தில் நான் ஜெபிக்கிறேன். நான் இதை உங்களிடம் சொல்லட்டும். நாம் எவ்வளவு நாட்களுக்கு இங்கு ஒருவருக்கு ஒருவராய் இருக்க போகிறோம் என்று நமக்கு தெரியாது. நான் எவ்வளவு நாட்கள் உங்களோடு கூட இருக்க போகிறேன் என்று எனக்கு தெரியாது. இவ்வுலகத்தினின்றே ஒரு கால் தேவனனை அழைக்கலாம், அல்லது வேறொரு இடத்துக்கு ஊழியம் செய்யும்படி என்னை அழைக்கலாம், உங்களை வேறு எங்காவது அழைக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் நாம் பெறுவோம். இப்படியா இது நம்மை கடந்து போக விட வேண்டாம். நாம் அதை எடுப்போம். அதோ அது அங்கே மேஜின் மேல் இருக்கின்றது. இங்கே எல்லாம் மாதிரிகளாக வைக்கப்பட்டுள்ளன. அதை செய்ய எனக்கு மட்டும் நேரம் இருக்குமானால் உங்களால் அதை ஒரு நாளில் செய்ய முடியாது. உங்களுக்கே அது தெரியும். என்னால் அவை எல்லாவற்றையும் எடுத்து சேர்த்து கட்ட முடியும். கவனியுங்கள், நாம் இந்த செய்தியை அங்கே முடித்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் அங்கே சுவற்றில் என்ன செய்தார் என்று பாருங்கள். உங்களால் பார்க்க முடியவில்லையா? எத்தனை பேர் இங்கு இருந்தீர்கள்? கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்து அதே காரியத்தை அப்படியே சுவற்றில் எழுதினார். பாருங்கள், அது உண்மை. அது உங்களை கடந்து போக விடாதேயுங்கள். பிள்ளைகளே, அதை இருக்க பற்றிக் கொள்ளுங்கள், அதில நிலைத்திருங்கள். நினைவிருக்கட்டும், உன்னுடைய விசுவாசத்தின் மேல் வல்லமை, ஞானம், பொறுமை முதலியவைகளை கூட்டி கட்டுங்கள். நான் தொலைத்து விடவில்லை என்றால் இங்கே என்னிடம் ஒரு துண்டு காகிதம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சரியாக இங்கே இருக்கிறது. சகோதரனே, உமக்கு நன்றி, உமக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு அதை பார்க்க வேண்டுமானால் அதில் ஏதாவது இருக்கிறதா என்று பாருங்கள். ஒரு கால் அந்த வரைபடத்தை விட மேலானதாக காணப்படலாம். இதை பார்த்து நீங்கள் எழுதி கொள்ளலாம். இங்கே அதை குத்தி வைக்கிறேன், நீங்கள் அதை நிச்சயமாய் பார்க்கலாம். அதை அப்படியே பார்த்து வரைந்து கொள்ளலாம். நீங்கள் இதை வரைந்து கொண்டு போய் அதை ஒத்து பார்த்து அதை ஆராய்ச்சி செய்து அதன் பேரில் கிரியை செய்யுங்கள். வெறுமனை கொண்டு போய் ஒத்து பார்த்து ஆராய்ச்சி செய்ய வேண்டாம், ஆனால் அதன் பேரில் கிரியை செய்யுங்கள். அப்படி செய்யும் போது அதை மன உத்தமத்துடன் உங்களுக்குள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, நான் அதை கேட்கும் போது அதை அனுபவித்தேன் என்று சொல்லாதீர்கள். நானும் கூட செய்தேன், ஆனால் அதை நன்றாக கேட்டு பின்னர் அதை ஏற்றுக்கொள்வது என்பது வித்தியாசமானதா இருக்கிறது. பாருங்கள், அது வித்தியாசமானதா இருக்கின்றது. தேவனுடைய வளர்ச்சியின் அளவை எட்டுவதற்கு அங்கே ஏழு விதமான தகுதிகள் இருக்கின்றன. இந்த தகுதிக்கு சபையை கொண்டு வந்த ஏழு சபை காலங்களாக இருக்கின்றது. அதை செய்யும்படியாய் தேவனிடம் ஏழு தூதர்கள் இருந்தார்கள். ஏழு என்பது தேவனுடைய நிறைவுள்ள எண்ணும், மூன்று என்பது தேவனுடைய பரிபூர்ணமான எண்ணுமாய் இருக்கிறது. ஆக அங்கே மூன்று மூன்றுகளும் ஏழு ஏழுகளும் இருக்கிறது. ஆக கணிதத்தின்படியாயும் ஆவிக்குரியபடியாயும் வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியின் சாட்சியினாலும் இவைகளெல்லாம் அந்த காரியத்தை இணைந்தவாறு முடித்தது. நாம் இவைகளை ஆராய்வோம். இந்த காரியங்களை நாம் நம்முடைய விசுவாசத்தோடு கூட்டுவோமாக. பின்னர் நாம் கிறிஸ்துவனுடைய முழு வளர்ச்சிக்கு வர முடியும். தேவ அன்போடும் தேவ பயத்தோடும் ஒருவர் மேல் ஒருவர் இருதயத்தில் கனத்தோடும் ஒருவர் மேல் ஒருவர் ஆழமான மரியாதையுடனும் சகோதர சகோதரி சிநேகத்தோடும் ஒருபோதும் அசுத்தமான சிநேகத்தோடு இல்லாமலும் ஒன்றாய் இணைந்திருப்போமானால் அப்படி இருக்கலாம். பரிசுத்தாவினால் பரிசுத்தமாய் ஜீவித்துக் கொண்டு ஒன்றாய் இணைந்து ஜீவித்து ஒரு கிறிஸ்தவனாயிரு, விசுவாசத்தோடு நட. தேவனுடைய வல்லமை உன் மூலமாய் பாயட்டும். சரியானது தவறானது என்று வரும்போது தேவனுடைய ஞானம் கிரியை செய்யட்டும். வேறுபடியாக சரியாக இல்லாத ஒன்றை பிசாசு உங்களுக்கு அளிக்கும் பொழுது அதை விட்டு கடந்து போய்விடு, அதுதான் சரியானது. என்னால் யூகிக்க முடிகின்றது, அப்போஸ்தலர்கள் ஒருபோதும் அப்படி நடந்து கொண்டதில்லை. அவர்கள் பீடத்தண்டை வந்து நிற்க மட்டும் ஒரு சில வார்த்தைகளை உடையவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் உள்ளே நடந்து வந்து அவர்கள் செய்ய வேண்டியவர்களை மட்டுமே செய்துவிட்டு வெளியேறினார்கள். ஆமையா, அவர்களிடம் அதிகாரம் இருந்தது, அவர்களிடம் வல்லமை இருந்தது. அவர்கள் எந்த மனிதனுடன் விவாதிக்கவில்லை, அவர்களுடைய நிலையை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவ்வளவுதான், அவர்கள் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிந்திருந்தார்கள். அவர்கள் ஆவிக்குள்ளாகவே நடந்து சென்று ஆவியாரவர் கூறினவற்றை மட்டுமே செய்தார்கள். அந்த ஒரு இரவில் நான் கூறினது போன்று சும்மா தலையை அசைத்தால் போதும், தேவன் செய்துதான் ஆக வேண்டும், அப்பொழுது ஒன்றுமே தடைப்படுத்தப் போவதில்லை. அவர்கள் கேள்வி கேட்கவில்லை, அவர்களுக்கு படிப்பறிவு கிடையாது, ஆராய்ச்சி செய்யாதவர்கள், சுவாரஸ்யம் இல்லாதவர்களாய், நாம் செய்வது போன்று களைப்புற்றவர்களாய், அவர்கள் இதை செய்ய வேண்டுமா அல்லது அதை செய்ய வேண்டுமா என்று அறியாதவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் அப்படியே தொடர்ந்து போய் எப்படியோ அதை செய்தார்கள். தேவனிடமிருந்து ஒரு சிறு சரி என்ற அசைவு மட்டும் தான் தேவை, அது காரியத்தை செய்துவிடும். இதுதான் அது. ஏன் அது தேவனிடமிருந்து வந்த ஒப்புதல் என்று அவர்களால் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இந்த எல்லா குணாதிசயங்களும் இந்த எல்லா தகுதிகளும் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஒரு சிறு தேவ ஒப்புதல் இதில் உள்ள ஒவ்வொரு துணிக்கையையும் அவருடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கும். அது தேவனுடைய வார்த்தை என்று அவர்கள் அறிந்து அவர்கள் விலகி போனார்கள். அவர்கள் வேறென்று குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. தேவன் பேசின பொழுது மட்டுமே அவர்கள் சென்றார்கள். தேவன் நம்மோடு பேசுகிறார், நாமோ சரி, நாம் துவங்குவோம், இப்படிப்பட்ட ஜீவியம் நம்மால் ஜீவிக்க கூடுமா என்று பார்ப்போம் என்று சொல்கிறோம். முதலாவதாக என்ன தெரியுமா? யாராவது உன்னை உழப்பி விடுவார்கள், அல்லது நிச்சயமாக அது பிசாசு. இன்று காலையில் கூட்டத்திற்கு வராதபடியாக செய்ய அவன் முயற்சித்ததை நீங்கள் கண்டிருக்க வேண்டும். ஒரு சமயமாவது அப்படி உங்களுக்கு சம்பவிக்க வேண்டும். ஓ, இரக்கமாயிரும். ஒரு கூட்டத்தை குறித்து நான் அறிவிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நான் போராட வேண்டி இருக்கிறது. வியாதியாகவோ மறித்துக் கொண்டோ ரட்சிக்கப்படாத யாருக்காவது ஜெபிக்கும்படியாய் போவதாயிருந்தால் 10 நிமிடங்களுக்குள்ளாக அங்கே 30 தொலைபேசி அழைப்புகள் வரும். என்னை அங்கே விடாதபடி அவ்வளவு துரிதமானது வரும். ஓ பிரணாம், இறுதி செய்துதான் ஆக வேண்டும், அழைப்பு வரும், ஆனால் அங்கே அந்த ஆத்மாவோ தவித்துக் கொண்டிருக்கும். அந்த ஒரு விரைவு என்னை ஒரு இடத்துக்கு அழைத்தார்கள். ஒரு பாலிவமான மனிதன், நீங்கள் சூப்பர் மார்க்கெட் என்று அழைக்கின்றீர்களே, அந்த இடத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவனோடு பேசினேன். அவன் ஒரு குடிக்காரனாகிவிட்டான். அந்த பையனை எனக்கு தெரியும், ஒரு நல்ல அருமையான பையன், ஆனால் அவன் ஒரு பாவியாயிருந்தான். ஆகவே அவனுடைய தாய் என்னை அழைத்து, நான் நினைக்கிறேன் சில முறை சகோதரன் டாக்டரிடம் கூறியுள்ளார், அதன் பின்னர் பில்லியிடம் சொல்லி இருக்கிறார்கள். முடிவில் அந்த செய்தி என்னிடம் வந்து சேர்ந்தது. அந்த செய்தி என்னிடம் வந்தபோது நற்காரியங்களுக்கு உத்தமமாய் சொல்லுகிறேன், அவனிடம் போவதற்கு என் ஜீவியத்திலேயே அப்படிப்பட்ட போராட்டம் எனக்கு உண்டானதில்லை. நான் அங்கே போனேன், அவனால் என்னை கண்டு கொள்ளக்கூடிய சூழ்நிலையை கடந்து போயிருந்தான். அவன் அங்கே சுரைவில்லாத நினைவில் படுத்திருந்தான், அந்த வண்ணமாகவே இருந்தான். அவனுடைய தகப்பன் அவனை தட்டி குடித்துக் கொண்டு தேனே தேனே என்றான். அந்த மனிதனுக்கு சுமார் 51 வயது இருக்கும். அவர் தேனே அப்படியே படுத்திரு என்றார்.
அவனோ எழுந்திருக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். அவனுடைய கைகள் இந்த அளவுதான் இருந்தது. அவனுக்கு பயங்கர புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவன் என்பது போய் புற்றுநோய் தான் திடமாக இருந்தது. அவனுடைய சரீரத்தின் அங்கங்கள் எல்லாம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தது. அவனுடைய ரத்த ஓட்டமும் புற்றுநோயாக இருந்தது. எல்லாம் புற்றுநோயாக இருந்தது. அங்கே எழுந்திருக்க முயன்று கொண்டு அப்படியே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான். நான் அவனுடைய கையை பிடித்துக் கொண்டு, உட்ரோ உட்ரோ, இது சகோதரன் பிரணாம் என்றேன். அவனுடைய தகப்பனார், உனக்கு தெரியாது உட்ரோ, இது சகோதரன் பில், இது சகோதரன் பில் என்று சொன்னார். அவன் என்பது போன்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவனுடைய தகப்பனார் என்னை பார்த்து, பில், நீர் கொஞ்சம் கழித்து வாரும் என்றார். நான் சொன்னேன், எப்போதும் அதிகமாக கடந்து போக கூடாது என்று. அவன் அங்கே இருக்கிறான். எனக்கு ஒரே போராட்டமே இருந்தது. அங்கே இன்னும் சில பையன்கள் பாவிகள் அங்கே நின்று கொண்டிருந்தனர். அவனுடைய உறவினர் சிலரும் இருந்தனர். நான் சொன்னேன், பாருங்கள் பையன்மார்களே, ஆயத்தப்படுங்கள், ஏனென்றால் நீங்கள் இந்த ஸ்தானத்திற்கு வருவீர்கள். நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்தாக வேண்டும். ஒரு கால் புற்றுநோயின் மூலமாக இல்லாமல் போகலாம், அல்லது வேறு ஏதோ காரியத்தின் காரணமாக நீங்கள் வீதியில் ரத்தம் பாய்ந்தோடி மறித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் அந்த நிலைக்கு வந்தாக வேண்டும் என்று நாங்கள் அவர்களோடு பேசினோம். ஆவியானவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் என்பதை காணும்படியாக காத்துக் கொண்டிருந்தேன். எனக்கு தெரிந்த முதல் காரியம், அந்த சிறிய அசைவை நான் உணர்ந்தேன். உன் கரத்தை அவன் மேல் வை என்றது. நான் சுற்றி நடந்து போய் நீங்கள் யாவரும் தலை வணங்குங்கள் என்றேன். அவர்கள் யாவரும் அவர்களுடைய தலைகளை வணங்கினர். இரண்டு அல்லது மூன்று வாலிப பையன்கள் அங்கு இருந்தனர். நான் என்னுடைய கரத்தை அவன் மீது வைத்து, தேவனாகிய கர்த்தாவே, அவன் இந்த காரியத்தை சந்திக்க வேண்டி இருப்பதனால் தான் செய்கிறது என்னதென்று அவன் அறிந்திருக்கும்படியாய் இந்த பையனுக்கு சுயநினைவு உண்டாகும்படி செய்யும். அவன் மறித்துக் கொண்டிருக்கிறான். இந்த பிசாசு அவனை அப்படியே கட்டி வைத்திருக்கிறான். அவன் மறித்துக் கொண்டிருக்கிறான்.
மறிக்கும்படியாய் அவன் தன்னையே குடித்து விட்டான். அவன் இதோ இந்த நிலைமையில் இருக்கிறான். நீர் அவனிடம் கிருபையாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். நான் அந்த வண்ணமாய் அவனுக்காக ஜெபித்த பின்பு அடுத்த நாள் காலையில் அவன் உட்கார்ந்து கொண்டு அவன் தகப்பனோடு பேசிக் கொண்டிருந்தான். பஸ்டி ராஜேஷ் சமீபத்தில் என்னை இங்கே ஆஸ்பத்திரிக்கு வரும்படி அழைத்தார். டவுனில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது சின்ன ஜார்ஜியா காட்டர் சுகப்படுத்தப்பட்டாலே அந்த கூட்டத்திற்கு பிறகு நான் அங்கே போயிருந்தேன். உங்கள் யாவருக்கும் அது நினைவிருக்கும். அங்கே ஒரு மெத்தடிஸ்ட் போதுகிறான சகோதரர் ஸ்மித் விதம் சொன்னார், யாராவது இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தான பெறுவீர்களானால் என்னுடைய கூடாரத்தின் கீழிருந்து வெளியே போய்விடுங்கள் என்று கூறினார். அந்த விதமாக சொன்னார். அப்பொழுது டாட்டன் ஸ்போர்ட்டில் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. உங்களால் சிந்திக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்காகவும் என்னை குற்றப்படுத்துங்கள். நான் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, தொடர்ந்து போனேன். எனக்கு நிறைவேற வேண்டியது ஒரு கட்டளை இருந்தது. கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை காட்டினார். எங்கோ வனாந்திரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி சிக்கிக் கொண்டிருந்தது. உங்கள் யாவருக்கும் தரிசனம் நினைவிருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? சரியா? பின்னர் நான் அதை தேடிக்கொண்டு வனாந்திரத்தின் ஊடாக போய்க் கொண்டிருந்தேன். நான் டாட்டன் போர்டுக்கு போனேன். அங்கே இருக்கும் சகோதரன் ரைட் அறிவார், நாங்கள் அங்கே போனோம் என்று. என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரு நாணயத்தை கொடுத்து ஒரு சோப்பு பெட்டியை வாங்கினேன். நான் அங்கே போய் அந்த சோப்பு பெட்டியின் மீது ஏறி நின்று பிரசங்கிக்க போகிறதா இருந்தேன். வியாபாரம் செய்வதற்காக அவர் மலை உச்சிக்கு போக போவதாக அவரிடம் கூறினார். நான் அவரோடு கூட போனேன். அங்கே ஒரு பெரிய பாப்டிஸ்ட் சபை இருந்தது, ஆனால் அது காலியாக இருந்தது. கர்த்தரிடத்தில் அங்கே நில் என்று சொன்னார். என்னை இங்கேயே விட்டுவிடும் சகோதரன் ரைட் என்று நான் சொல்லி நான் நிறுத்தினேன். அவர் மேலாக ஏறி போய் திரும்பி வந்தார். நான் அங்கே போனேன். என்னால் அந்த கதவை திறக்க முடியவில்லை. நான் கர்த்தாவே, நிறுத்திற்குள்ளாக இருந்து கொண்டு நான் அங்கே போக வேண்டும் என்று நீ விரும்பினால் எனக்காக இந்த கதவை திறக்கவும் என்றேன். நான் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு சிந்தித்துக் கொண்டிருந்தேன். யாரோ வருகின்ற சத்தம் என கேட்டது. நடந்து வந்து, எப்படி இருக்கின்றாய், இந்த சபைக்குள் போக விரும்புகிறாயா என்று சொன்னார். நான் ஆமையா என்றேன். சாவி இங்கே என்னிடம் இருக்கிறது என்றார். ஒரு கூட்டத்தை துவங்கினேன். முதல் வாரம் ஒன்றுமே இல்லை. முதல் நாள் கூட்டத்துக்கு வந்தவர்கள் சகோதரன் ரைட்டும் அவருடைய குடும்பம் தான். முதலாவது அந்த காரியம் என்னவென்றால், அந்த வாரத்தின் முடிவில் நிற்கக்கூட முடியாத அளவுக்கு ஜனக்கூட்டம். அப்பொழுதும் அந்த ஆட்டுக்குட்டி வரவில்லை. சகோதரன் ஹால் அச்சமயம் அங்கே மனம் மாறினார். இப்பொழுது அவர் அங்கே போதகராயிருக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொன்னால் அப்பொழுதும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கொஞ்சம் கழித்து மலையின் அடிவாரத்தில் கிறிஸ்துவின் சபை என்பதில் 9 வருடங்கள் 8 மாதங்களாக அசைய கூட முடியாமல் படுக்கையாய் கிடந்த ஒருவள் இருந்தார். உங்கள் யாவருக்கும் அந்த சம்பவம் தெரியும். ஆமையா, அந்த மத்தியான வேளையிலே மிகவும் பெரிய அனுபவசாலியான ரஸ்டி ரோகட் அங்கே நின்று கொண்டிருந்தார். நான் அது மட்டும் நடந்து போனேன். நான் இயேசுவின் நாமத்தினால் ஞானசானம் கொடுப்பதாக என்னை கேலி செய்து சிரிக்கும்படியாய் சகோதரன் ஸ்மித்துடைய சபையார் அங்கே நின்று கொண்டிருந்தனர். டாட்டன்ஸ் போரின் கலங்கலான தண்ணீர் அண்டைக்கு நான் நடந்து சென்றேன். அங்கே நான் கரைபுரண்டோடும் ஒரு ஓலை அவர்களுக்கு இருக்கிறது. ஒரு சில டீக்கன்கள் என்னோடு கூட நடந்தார்கள். நான் தேவனுடைய பரிசுத்த வேத வார்த்தைக்கு பிரதிநிதித்துவமாக இந்த மத்தியான வேளையில் நிற்கிறேன். மனந்திருப்பி நீங்கள் ஒருவரும் பாவம் மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பேதுரு கூறின பாகத்தை வேதத்திலிருந்து எடுத்து நான் படிக்கிறேன் என்று சொன்னேன். நான் அப்படியே திரும்பி வேதத்தை ஒரு டிக்கனிடத்தில் கொடுத்துவிட்டு, எவன் ஒருவன் தன் பாவங்களுக்காக மனம் திரும்புகிறானோ அவன் மனசாரத்திற்காக தகுதியாயிருக்கிறான் என்றேன். நான் தண்ணீருக்கு நடந்து சென்று ஒவ்வொரு கிளையிலும் தூதர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது போன்று எனக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பின்னர் நான் தண்ணீருக்குள் சென்றேன்.
ஓ என்னே, நான் ரெண்டு மூன்று பேர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்குள் சகோதரன் ஸ்மித்துடைய முழு சபையாரும் அருமையான பட்டினால் செய்யப்பட்ட அவருடைய ஆடுகளோடு தண்ணீரில் இறங்கி உரத்து சத்தமாய் குச்சிலிட்டார்கள். நான் அவருடைய சபையார் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தேன். உங்களுக்கு அது தெரியும். அந்த புகைப்படம் என்னிடம் இருக்கின்றது.
அதுதான் காரியம். அது என்ன? உன்னுடைய வல்லமையோடு கூட்டுவது பாருங்கள். அதை அப்படியே விடுங்கள். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று தேவன் அறிவார். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எப்படி நிறைவேறுதலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தேவன் அறிவார். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லும்படியாய் அவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள். அது ஒரு வித்தியாசத்தையும் உண்டு பண்ண போகிறதில்லை. அப்படி தொடர்ந்து செல்லுங்கள். பஸ்திரோகர் சங்கம் நின்று கொண்டு அதை அவர் கண்டவுடனே, அப்படியானால் நானும் ஏன் முடிவுதயத்தோடு அதை விசுவாசிக்கேன் என்று சொன்னார். அவர் விடுத்திருந்த நல்ல ஆலையுடன் அப்படியே தண்ணீருக்குள் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார். சுமார் 3 அல்லது 4 வருடங்களுக்கு முன்னர் நியூ ஆல்பனியில் உள்ள ஆஸ்பத்திரியில் அவர்கள் என்னை அழைத்திருந்தார்கள். அங்கே அவர் புற்றுநோயால் பீடிக்கப்பட்டு மறித்துக் கொண்டிருந்தார். முழுவதுமாக தின்றுவிட்டது. வைத்தியர்கள் அடுத்த நாள் காலை வரை ஜீவிக்க அவகாசம் கொடுத்திருந்தனர். அவர் இப்பொழுது மறித்துக் கொண்டிருக்கிறார், உடனே வாரும் என்று சொன்னார்கள். நான் அறைக்குள் சென்று நான் ஜெபித்துக் கொண்டு அங்கே நின்று கொண்டிருந்த போது அவர் பில்லி அதோ அங்கே ஒரு வானவில் மூலையில் தெரிகிறது என்று சொன்னார். நான் பார்க்கும்படியா திரும்பினேன். நான் சொன்னேன், பஸ்தி, அது ஒரு உடன்படிக்கை. நீ மறிக்க போவதில்லை. உடன்படிக்கையின் ரத்தம் உன்னை காப்பாற்றப் போகிறது என்று நான் கரத்தை அவர் மீது வைத்து, தேவனாகிய கர்த்தாவே, அக்கறையில் இருக்கும் அந்த தரிசனம் நீர் இங்கே இருக்கிறீர் என்பதை நிரூபிக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமானம் என்பதே உம்முடைய உடன்படிக்கையா இருக்கிறது என்று சொன்னேன். என்னுடைய கரங்களை அவர் மீதில் வைத்தேன். அங்கேயே அவர் சுகமடைந்தார். அவரை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள். சுமார் 4 அல்லது 5 வருடங்களுக்கு முன்னர் அந்த ஆற்றில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தோம். எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. வயிற்றுக்குள் அந்த புண் இருந்தது. சுரணையற்றதாய் ஒரு மரத்துண்டு போல் இருந்தது. வைத்தியர்கள், அந்த ஆஸ்பத்திரியின் அனுபவசாலிகள், அவரிடம் எங்களிடம் ஒரு கோபால் சிகிச்சை இருக்கிறது. அது அதனை தளர்த்தும். அதனால் அதிக அளவு உணவு ஒரே நேரத்தில் உட்செல்ல முடியும். அவருக்கு அதிகம் எடுத்துக் கொள்வது கடினமாய் இருந்தது. அவர் மெதுவாகத்தான் சாப்பிட முடிந்தது. ஆகவே அந்த சிகிச்சையை பெற்றுக் கொள்ளும்படியாய் அங்கே போயிருந்தார். அவர் அங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. பின்னர் அவர்கள் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்த போது அவனுக்குள் ஒரு வயிற்றுப்போக்கு உண்டாகி அவருக்கு வாதம் உண்டானது. அவருடைய சரீரத்தின் ஒரு பக்கம் அப்படியே அசைபற்று போயிற்று. அவரால் செய்ய முடிந்ததெல்லாம் அரை வழி அருகைதான். அவர் ஒரு பென்சிலை எடுத்துக்கொண்டு எழுத முயற்சிப்பார். அவருடைய வாதமாகாத கையினால் எழுதும் போது இவ்விதமாய் நடுங்கும். அவருடைய இடது பக்கம் விழுந்து போயிற்று. இயேசு 1900 பேர் ரட்சித்தார் என்பதற்கு மேலாக எழுத முடியாமல் போயிற்று. அவருடைய மனைவி சகோதரன் பிரண்ணம் அதன் மூலமாக அவர் என்ன சொல்லுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை என்றால், நான் சொன்னேன், திருமதி ராஜேஷ் அவர் என்ன கூறுகிறார் என்றால், 1900 பேர் அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானசாரம் பெற்றிருக்கிறார்கள் என்பதாகும். அதுதான் இப்பொழுது பலன் அளிக்கிறது. அவர் மறிக்கிறதற்கு பயப்படவில்லை என்று சொன்னேன். நான் தேவனாகிய கர்த்தாவே, அவருடைய ஜீவனை காப்பாற்றும், அவருடைய ஜீவனையை காப்பாற்ற வேண்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என்றேன். அவர் மேல் என் கரங்களை வைத்தேன். அந்த வாரம் அவரை விட்டு நீங்கிற்று. அந்த வயிற்று போக்கும் நின்று போயிற்று. அவர் படுக்கையை விட்டு எழுந்து இப்பொழுது அவர் சாட்சிகள் சொல்லிக் கொண்டு வருகிறார். உன்னுடைய விசுவாசத்தோடு வல்லமையை கூட்டிக்கொள். உன்னுடைய வல்லமையோடு ஞானத்தை கூட்டிக்கொள். உன்னுடைய ஞானத்தோடு இச்சையடக்கத்தை கூட்டிக்கொள். உன்னுடைய இச்சையடக்கத்தோடு பொறுமையையும், உன்னுடைய பொறுமையோடு தேவபக்தியையும், உன்னுடைய தேவபக்தியோடு சகோதர அன்பையும் கூட்டிக்கொள். உன்னுடைய சகோதர அன்போடு பரிசுத்த ஆவி, அதாவது கிறிஸ்துவை கூட்டிக்கொள். உன்னுடைய சகோதர அன்போடு பரிசுத்த ஆவியையும் அறிந்த குணாதிசயங்களை எல்லாம் சபைக்குள் வெளிப்பட செய்யும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியாயிருக்கிறது. ஓ என்ன, நேரம் 12 ஆகிவிட்டது. ஏனென்றால் அவர் முன்னதாகவே அன்பு கூர்ந்தார்.
இக்காலையில் முழு இதயத்தோடும் என்னை அவருக்கு சமர்ப்பிக்கிறேன். அதாவது அவருடைய கிருபையினாலும் அவருடைய உதவியினாலும் இந்த என்னுடைய வயதான சரீரத்தில் இந்த ஒவ்வொரு குணாதிசயமும் நிறைவேறும்படியாய் நான் இடைவிடாமல் அவருடைய சமூகத்தை தேடும்படி ஜெபிப்பேன்.
ஜீவிக்கின்ற தேவனுடைய வெளிப்படுதலாய் நான் ஆகுமட்டாய். ஏனென்றால் நான் அவரை போன்று தேவனுடைய நீதிமானாய் ஆகும்படியாய் அவர் என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். கர்த்தாவே, நான் அவருடைய ஸ்தானத்தை இப்பொழுது எடுத்துக் கொள்ளும்படியாய் செய்யும். ஏனென்றால் அந்த நோக்கத்துக்காகவே அவர் மரித்தார்.
தேவனுடைய கிருபையினால் எத்தனை பேர் அண்டவிதமாக உங்களை சமர்ப்பிக்க ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? இப்பொழுது நம்முடைய தலைகள் தாழ்ந்திருக்க, நம்முடைய கரங்கள் உயர்ந்திருப்பதாக.
I pledge the Lord, this church pledges the full stature of Jesus Christ.